அல்லது தமிழகத்தின் பல்வேறு இலக்கிய ஓர்களை இலக்கிய சுவையை நாம் இங்கே நுகர்கிறோம். இன்றைக்கு நாகரத்ன கிருஷ்ணா அவர்கள் பிரெஞ்சு கருத்தியலின் உணர்வுகள் மதிப்பீடுகள் என்ற தலைப்பில் முதல் அமர்வில் உரையாற்றுகிறார். பிறகு திரு நாகூர் ரூமி அவர்கள் நூலாய்வு செய்கிறார். மகாகவி அல்லாமா இக்பால் அவர்களின் நூலை நூலாய்வு செய்கிறார். மூன்றாவது அமர்வில் இலக்கிய கோட்பாடுகள் குறித்து மரியாதைக்குரிய பெரியவர் எஸ்போ அவர்களுடனான ஒரு கலந்துரையாடல் நிகழவுள்ளது. நாகரத்ன கிருஷ்ணா புதுச்சேரி மண்ணை சார்ந்தவர். சற்றேறக்குரிய 32 ஆண்டுகளுக்கு மேலாக பிரான்ஸ் தேசத்திலே வணிகத்துக்காக சென்றவர். அங்கேயிருந்து தமிழ் இலக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு நூல் முயற்சிகளை இலக்கிய முயற்சிகளை அங்கிருந்தே செய்த வண்ணம் இருக்கிறார். மாத்தா ஹரி, நீலக்கடல் என்ற இரண்டு நேரடியான தமிழ் புதினங்களை தந்திருக்கும் நாகரத்ன கிருஷ்ணா நீலக்கடல் புதினத்துக்காக தமிழக அரசு விருது பெற்றவர். மேலும் பிரெஞ்சு மொழியிலிருந்து நேரடி மொழிபெயர்ப்பாக பிரெஞ்சு சிறுகதைகள், பிரெஞ்சு கட்டுரைகளை தமிழில் தந்திருக்கிறார். இந்த நீலக்கடல் குறித்து சுவாரஸ்யமான ஒரு தகவல் கிடைத்தது. இது வரலாற்று நாவல், ஆனால் வழக்கமான வரலாற்று நாவல் அல்ல. வழக்கமான வரலாற்று நாவலில் குதிரை வரும், வால் வரும், யுத்தம் வரும், கச்சை அவிழும்போது ஒரு கட்டாரியும் வரும். ஆனால் இதையெல்லாம் இல்லாமல் மொரீஷியஸிலே பிழைக்கப் போன தமிழர்களை குறித்து ஒரு நாவல் தந்திருக்கிறார். மரியாதைக்குரிய பிரபஞ்சன் கிருஷ்ணாவின் பற்றி பேசும்பொழுது குறிப்பிடுகிறார், நாகரத்ன கிருஷ்ணாவின் வரலாற்று பார்வை மிக விரிந்தது. ஆட்சியாளர்களின் காவல் முறை, பரம்பரை, காதல் என்று மட்டுமே நிலை பெற்றிருந்த வரலாற்று நாவல் தடத்தை மாற்றிப்போட முயற்சித்திருக்கிறார் ஆசிரியர். சாதாரண மக்கள் வேர்வையிலிருந்தும் இரத்தத்திலிருந்தும் இவர் கட்டியெழுப்பும் பாத்திரங்கள் விரிகின்றன. வாழ்க்கையின் பசிய வாசனை நாவல் முழுவதும் வீசுகிறது. மனித மனத்தின் வன்மங்கள், ஆசைகள், கோபங்கள் என்று நீடிக்கிற சகல அடிப்படை குணாம்சங்களிலும் எழுத்து பயணம் செய்ய வேண்டும். நாகரத்ன கிருஷ்ணா அந்த பொறுப்பை குறைவர நிறைவேற்றிருக்கிறார். அவர் ஒரு மிகச் சிறப்பான வரலாற்று நாவலை, இரண்டு நாவலை தந்தவர். பாம்பின் கால் பாம்பரியும் அவரும் புதுச்சேரிக்காரர், மிகச் சரியாகத்தான் கணித்திருப்பார். ஏனென்றால் இந்த நாவலை எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. யுகமாயினியிலே தொடர்ந்து உலக அரசியல் குறித்து ஊசி சொற்களில் கோர்த்த நையாண்டி மொழியில் தொடர் பங்களிப்பு செய்யும் நாகரத்ன கிருஷ்ணா வார்த்தை இதழிலும் தொடர்ந்து தனது இலக்கிய பங்களிப்புகளை செய்திருக்கிறார். இப்பொழுது நம்மிடையே பிரெஞ்சு இலக்கியம் குறித்து உரையாட வருகிறார்.
வணக்கத்துக்குரிய ஈப்பா அவர்களே, திரு நரசையா அவர்களே, இந்திரன் அவர்களே, ஆந்தாரல் அவர்களே, வைத்தீசன் அவர்களே, என்றால் எண்ணிக்கை குறைவாக இங்கே அமர்ந்திருப்பதால் எனக்கு இயல்பாக பேச வேண்டும். ஜெயந்தி சங்கர், சகோதரி ஜெயந்தி சங்கர் அவர்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். உண்மையிலேயே அதாவது 2-3 மாதங்களுக்கு முன்பாக இந்த மைக் தேவையான்னு தெரியல, ஒரு எண்ணிக்கை குறைவாக இருக்கிறோம். அதாவது 2-3 மாதங்களுக்கு முன்பாக யுகமாயினி ஆசிரியரும் நண்பருமான சித்தன், நீங்கள் புதுச்சேரிக்கு வர இருக்கின்றீர்களே, ஏதாவது ஒரு தலைப்பில் இலக்கிய கூடலில் பேச முடியுமா என்று கேட்டிருந்தார். எனக்கு அதாவது பிரான்சிலிருந்து வருவதால் பிரெஞ்சு சம்பந்தப்பட்ட தலைப்பு இருந்தால் சரி என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. எனக்கும் அது ஒரு நல்ல யோசனையாகப்பட்டது. ஏனென்றால் தெரியாத ஒன்றை பேசுவது கொஞ்சம் வசதி, ஓரளவுக்கு சிலவற்றிலிருந்து தப்பிக்கலாம், சில கேள்விகளிலிருந்து தப்பிக்கலாம், சில சந்தேகங்களுக்கு என்னுடைய விடைகளை எது வேண்டுமானாலும் என்று சொல்வதை விட ஏதோ அந்த பிரெஞ்சு தளம் எனக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்கி தருகிறது. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக பேசினாலும் ஓரளவுக்கு சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கையை ஒரு தலைப்பை தேர்வு செய்தேன். அந்த வகையில் பிரெஞ்சு என்ன உணர்வுகள் மலர், பிரெஞ்சு கருத்தியலின் உணர்வுகள் மதிப்பீடுகள் என்று ஒரு தலைப்பில் தேர்வு செய்தேன். இதை நான் சுலபமா பிரெஞ்சு சிந்தனைகள் என்று சொல்லி இருக்கலாம், அல்லது பிரெஞ்சு அறிவியல் கோட்பாடுகள் என்று கூட அதை சுருக்கமாக சொல்லி இருக்கலாம். எனவே நான் பிரெஞ்சு, அதாவது பிரெஞ்சு இலக்கியத்தில் பிரெஞ்சு கருத்தியலின் உணர்வுகளும் மதிப்பீடுகளும் என்று வந்து தேர்வு செய்தேன். ஏனென்றால் இது கொஞ்சம் சித்தன் யுகமாயினி என்ற பெயரை வைத்துக் கொண்டு, சித்தன் என்ற பெயரை வைத்துக் கொண்டு ஒன்றை எழுதுகின்ற பொழுது நாமளும் சுற்றி வளைத்து உணர்வுகளும் மதிப்பீடுகளும் என்று சொன்னால் கொஞ்சம் எண்ணிக்கை கூடுதலாக நண்பர்கள் வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை தான். இப்ப ஈப்பா அவர்கள்லாம் வந்திருக்கின்ற பொழுது இதை கூட யோசிச்சிருக்கலாம், ஏதோ உணர்வுகள் மதிப்பீடுகள்னா ஏதோ பெரிய வகையில் ஏதோ சொல்ல போறேன் அப்படின்றது. இந்த கோட்பாடுகள் என்று அல்லது பிரெஞ்சு சிந்தனைகள்னு சொல்லியிருந்தா இந்த எண்ணிக்கைக்கு கூட குறைவாக நீங்க இருப்பு அநேகமாக இருந்திருக்கலாம். எனவே இந்த உணர்வுகளும் கோட்பாடுகளும் இந்த தலைப்பை தேர்வு செய்ததற்கு அது ஒரு காரணம். பிறகு கருத்தியல் அப்படின்னு சொன்ன, இப்போ கருத்தியல் என்பது என்ன? கருத்து வேறு, கருத்தியல் வேறு. கருத்தியலில் உணர்வுகளும் மதிப்பீடுகளும், உணர்வுகளும் மதிப்பீடுகளை பொறுத்து கருத்தியல் அமைகின்றது. அப்போ உணர்வுகளும் மதிப்பீடுகளும் என்பது என்ன? முதல்ல கருத்தியலுக்கு வர, அதுக்கப்புறம் உணர்வுகளும் மதிப்பீடுகளும் போகும். அதாவது கருத்து வேறு, கருத்தியல் வேறு. கருத்து எதை பற்றியும் எந்த ஒருவருக்கும் கருத்து உண்டு. அந்த கருத்து கருத்தியலாக ஆவது எப்போது என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு கருத்து அந்த தனி ஒருவனை தாண்டி கடந்து இரண்டாவதாக, மூன்றாவதாக, நான்காவதாக, ஐந்தாவதாக அல்லது ஆறாவதாக ஒருவரை எட்டி அவருக்கு உடமையாகி அது பலருக்கும் விவாத பொருளுக்கு உரியதாக வைக்கப்படுகின்ற பொழுது அது கருத்தியல் என்ற ஒரு அடையாளத்தை பெறுகின்றது. இதுதான் கருத்துக்கும் கருத்தியலுக்கும் உள்ள வேறுபாடு. இந்த கருத்தியலை பொதுவா இந்த கருத்தியலுக்கு நான் ஒரு புலன் சார்ந்தது என்று சொல்லலாம். இந்த கருத்தியலே நமக்கு புலன் சார்ந்தது தான், உணர்வுகளின் அடிப்படையில் தான் ஒன்றை தீர்மானிக்கின்றோம். இந்த பிரெஞ்சில் சான்ஸ் என்ற ஒரு வார்த்தை உண்டு. இந்த சான்ஸ் வந்து ஆங்கிலத்தில் நம்ம சென்ஸ் சொல்றோம் இல்லைங்களா. இந்த சான்ஸ்ன்றத சான்சிபிலிட்டி, அதுக்கப்புறம் பிரெஞ்சில் வந்து வெரித்தே அப்படின்னு சொல்லுவாங்க. சான்சிபிலிட்டேன்றது வேற ஒன்றும் இல்லை, சென்சிபிலிட்டி. அதுக்கப்புறம் வெரித்தே அப்படின்றது வந்து ட்ரூத் அப்படின்னு சொல்லலாம். இந்த இதை இன்னும் நம்ம தெளிய தமிழில் சொல்லணும்னா, அதாவது சான்சிபிலிட்டேன்றதுக்கு அந்த சென்சிபிலிட்டின்றதுக்கு உணர்ச்சிகள், அதுக்கப்புறம் உண்மை அல்லது இந்த வெரித்தே என்பதை உணர்வுகள் என்று சொல்லலாம். இந்த உணர்ச்சி நிலையில் இருந்து உணர்வு நிலைக்கு மனிதனால் மட்டும்தான் மாறப்படுகின்றது. மனிதனும் சரி விலங்கும் சரி உணர்ச்சி நிலையிலே செயல்பாடுகள் அடிப்படையில் ஒன்றாகத்தான் அமைகின்றது. ஆனால் உணர்வு நிலையை நாம் எப்போது எட்டுகின்றோம் என்று வைத்துக் கொண்டால், உணர்ச்சியோடு அறிவை கூட்டுகின்ற பொழுது, இணைக்கின்ற பொழுது அதனுடைய அந்த உணர்வு அந்த மன்னிக்கணும், உணர்ச்சியோடு அறிவை கூட்டுகின்ற பொழுது அது உணர்வாக பரிமாணம் கிடைக்கின்றது, எவல்யூஷன் கிடைக்கின்றது. அப்போ பிரெஞ்சு கோட்பாட்டில், இந்த பிரெஞ்சு அறிவு கோட்பாட்டில் இந்த உணர்வுகளின் உணர்ச்சிகளின் பங்கீடு என்ன என்பதை எனது அனுபவங்கள் அல்லது அங்கு நான் வாழ்ந்திருக்கிறேன், அந்த இலக்கியங்களை வாசித்திருக்கிறேன், எனது வாசிப்பு அனுபவங்கள் இருக்கின்றன, பிறகு எனது வாழ்க்கை அனுபவங்கள் இருக்கின்றன, இந்த இரண்டின் அடிப்படையில் என்ன சொல்ல முடியும், நான் எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு ஒரு விருப்பம். இல்லை இப்போ அறிவு உணர்ச்சி அப்படின்னு சொல்கின்ற பொழுது, முதல்ல மனித அறிவு புலன் உணர்வோடு இருக்கின்ற பொழுது நமது செயல்பாடுகள் இருவகைப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமது அதாவது உணர்ச்சி என்பது உணர்வு நிலைக்கு எட்டுகின்ற பொழுது அதனுடைய செயல்பாடுகளை இருவகைப்படுத்தலாம். ஒன்று சூழ்நிலைக்கு அடங்கி போவது என்பது ஒரு வகை. அதாவது நம்முடைய செயல்பாடுகள் உணர்வு நிலையை எட்டிய பிறகு அந்த உணர்வுக்கேற்ப எவ்வாறு நடந்து கொள்கின்றோம் என்பதை இருவகைப்படுத்தலாம். ஒன்று சூழ்நிலைக்கு அடங்கி போவது என்பது ஒரு வகை, சூழலை எதிர்த்து தனி மனிதனாகிய எனக்கு சாதகமாக எப்படி அதை மாற்றிக்கொள்வது என்பது இரண்டாவது வகை. அப்போ இந்த சூழ்நிலைக்கு அடங்கி போவது உணர்ச்சி உள்ளவர்கள் எல்லாம் செய்யக்கூடிய, இரண்டுக்கும் அறிவு தேவை. என்றாலும் சூழ்நிலை எதிர்த்து நாம் எவ்வாறு இயங்கப் போகின்றோம் அல்லது எனக்குரியதாக சூழ்நிலையை எவ்வாறு நான் வகுத்துக் கொள்ளப் போகிறேன் என்பது மனிதனுக்கு அந்த உணர்வு நிலையில், அதாவது உணர்வு நிலையில் அவன் தீர்மானிக்கின்ற ஒரு விஷயம். இதுல சூழலை எதிர்ப்பதோ அடங்கி போவதோ இரண்டுக்கும் எண்ணி செயல்பட வேண்டியிருக்கிறது. இல்லைங்களா? அது சூழலை எதிர்ப்பதா இருந்தாலும் சரி, அந்த சூழலை அடங்கி போவதா இருந்தாலும் சரி, சூழலை எண்ணி பார்த்து நாம் செயல்படுகின்றோம். இந்த எண்ணி பார்ப்பதை சிந்தனையாவது, எண்ணி பார்ப்பதுதான் சிந்தனை. இந்த சிந்தனையை இரண்டு வகைப்படுத்துறோம். ஒன்று சிந்தனை ஆற்றல், பிறகு சிந்தனை தெளிவு. இந்த சிந்தனை ஆற்றல் என்பது எல்லோருக்கும் உரியது, சிந்தனை தெளிவு என்பது சற்று மேம்பட்டது. இந்த உலகத்தின் இயக்கத்திற்கு காரணமே சிந்தனையின் தெளிவு என்று சொல்கின்றார்கள். சிந்தனையின் ஆற்றலால் ஆக்கமும் உண்டு, அழிவும் உண்டு, முன்னேற்றம் இருக்கின்றது. ஆனால் ஒரு செயல்பாட்டில் அப்போ சிந்தனையாளர்கள் இருவகைப்படுத்தலாம். அதாவது சிந்தனையில் தெளிவு கொண்டவர்கள், அதாவது சிந்தனை ஆற்றல் என்பது அழிவுக்கும் உதவும், ஆற்றலுக்கு அழிவுக்கும் உதவும், ஆக்கத்திற்கும் உதவும் என்று சொன்னேன். ஆனால் சிந்தனையில் தெளிவு என்பது மனிதர்களுக்கு மட்டுமே உரியது. ஆனால் என்ன சொல்றது, எப்பொருள் யாவாவா கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது சிந்தனையில் மேம்பட்ட ஒரு நிலை. ஐயத்தின் தெளிவு அப்படின்னு சொல்றாங்க. கேள்வி கேட்டு அந்த சாக்ரட்டீஸ் சொல்றார். அதாவது சாக்ரட்டீஸ் வந்து கேள்வி கேட்டு பிறகு விடையை பெறுவது சிந்தனையில் தெளிவு பெறுவது என்ற ஒரு வழி சாக்ரட்டீஸ் சொன்னது. ஆனால் பிரான்ஸ்ல வந்து அறிவொளி காலம் தான் நம்ம சிந்தனையை வந்து நம்ம வளர்த்தது என்று சொல்கின்றோம். அந்த அறிவொளி காலம்ன்றது 18ஆம் நூற்றாண்டுக்கு உட்பட்டது. 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாகவே ரெனே டெக்கார்ட் அப்படின்னு இருக்கார். அவர் வந்து 17ஆம் நூற்றாண்டுல வருகின்றார். அதுக்கப்புறம் பிளேஸ் பஸ்கால், ரெனே டெக்கார்ட் 15ஆம் நூற்றாண்டுல, பிளேஸ் பஸ்கால் 17ஆம் நூற்றாண்டுல குறிப்பிடப்பட வேண்டியவர்கள். இதுல முதல்ல ரெனே டெக்கார்ட் வந்து முக்கியம். இந்த ரெனே டெக்கார்ட் வந்து ஐயமே அறிவுக்கு வழி அப்படின்னு சொல்றவர் தான் ரெனே டெக்கார்ட். இல்ல பிரெஞ்சு அறிவு உலகத்தை பொறுத்தவரை, அறிவு கோட்பாட்டை பொறுத்தவரை முதன் முதலாக, அதாவது அறிவு வழியில், அதாவது ஒரு செயல்பாட்டில் முழுமை இருந்தால் ஒழிய மனித உலகம் மேம்படையாது, மானுட உலகம் மேம்பாடு அடையாது என்ற வகையில முதலாவதாக வருகின்றவர் ரெனே டெக்கார்ட். அவர் என்ன சொல்றார், ஐயமே அறிவுக்கு வழி என்பார். மனதின் இயக்கத்தினாலேயே அறிவை பெற முடியும் என்று அவர் கருதினார். மனம் இயங்கணும், மனம் இயங்கினால் அறிவு இயங்கும், அறிவு இயங்கினால் முன்னேற்றம் பெற முடியும். நான் இருக்கிறேன், எதனால் இருக்கின்றேன், எனக்கு ஐயம் எழுகின்றது, அதனால் இருக்கின்றேன். அதாவது என்னுடைய இருப்பே ஐயத்தினால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னவர் ரெனே டெக்கார்ட். இதுல அவர் இரண்டு வகை சிந்தனை வகையை அறிமுகப்படுத்துகிறார் ரெனே டெக்கார்ட். ஒன்று மனத்தின் உள்ளாற்றல் கொண்டு சிந்திப்பது ஒரு வகை. அப்படி சிந்திக்கிற பொழுது மனதிற்கு தேவை தூய்மையும் கூர்மையும் என்று அவர் கருதினார். அதாவது சிந்திப்பது இரு வகை. ஒன்று மனத்தின் உள்ளாற்றல் கொண்டு சிந்திப்பது ஒரு வகை. பிறகு வாங்கிக் கொண்ட, அதாவது உள்ளாற்றல், அதாவது மனத்தில் நாம் பெற்றுக்கொண்ட உண்மைகளை வைத்து அதை நம்முடைய அறிவோடு பொருத்தி நமக்கு எது சரி எது சரியல்ல, அது எந்த அளவிற்கு மானுடத்திற்கு உதவி செய்யும் என்ற வகையில தீர்மானிப்பது இரண்டாவது வகை. அப்போ ஒன்று உள்ளாற்றல் கொண்டு சிந்திப்பது ஒரு வகை, இரண்டாவது மனம் உள்ளாற்றல் மூலம் அறிந்து கொண்ட உண்மைகளிலிருந்து பகுப்பளவை மூலமாக அல்லது பகுப்பளவை சிந்தனைகள் மூலமாக புதிய உண்மைகளை கொணர்வது இரண்டாவது வகை. இந்த இரண்டு வகை உண்மைகளை ஐயத்தின் பேராலேயே இவர் கட்டியிருக்கின்றார். இது சாக்ரட்டீஸ் பார்த்தீங்கன்னா, சாக்ரட்டீஸ்ல இருந்து ரெனே டெக்கார்ட் வேறுபடுகின்றவர். ஒரு இதை சொன்ன நான், சாக்ரட்டீஸ் வினா கொடுத்து விளக்கம் பெறும் சிந்தனை முறையை கொண்டு வந்தார் எனில் டெக்கார்ட் ஐயம் எழுப்பி அதன் மூலம் விடை தேடினார். நான் சிந்திக்கிறேன், எனவே இருக்கிறேன் என்று சொன்னவர் ரெனே டெக்கார்ட். அப்போ நம்முடைய இருப்பே நம்முடைய சிந்தனை மூலமே தீர்மானிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்வின் முன்னெடுப்பு அல்லது நம்முடைய வாழ்வின் நகர்வு நம்முடைய சிந்தனைகள் மூலமே கொண்டு செல்லப்படுகின்றது. மனிதனுடைய முன்னேற்றம், மனிதனுடைய ஒவ்வொரு அடியும் அவனுடைய சிந்தனை மூலமே செயல்படுத்தப்படுகின்றது. அப்போ வாழ்வின் அடிப்படை ஆதாரமே சிந்தனை என்று தெளிவுபடுத்தியவர் ரெனே டெக்கார்ட். அடுத்து நான் வர்றது பிளேஸ் பஸ்கால். இவர் பிளேஸ் பஸ்கால் வந்து அறிவொளி காலத்திற்கு முந்தையவர். இவர் 17ஆம் நூற்றாண்டில் முக்கியமான ஒரு சிந்தனையாளர். அந்த காலத்தில் ஜேசுயிட்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. இயேசு கொள்கை அப்படி ஒரு நிலை இருந்தது. அந்த இயேசு கொள்கை இயேசு கொள்கையினர் அறநெறி சேர்த்து சபையினர், இந்த ஜேசுன்றது சேர்த்து சபையினர், அவர்கள் அறநெறி கொள்கை என்ற ஒன்றை முன்வைக்கின்றார்கள். அந்த அறநெறி கொள்கையில என்ன சொல்றாங்கன்னா, நம் அந்த அரசு அறநெறி கொள்கையை மனசாட்சியோடு சம்பந்தப்படுத்தி அல்லது தொடர்புபடுத்தி அவர்கள் ஒரு கருத்தினை முன்வைக்கின்றார்கள். அதாவது மனிதன் தன்னை சுற்றியுள்ள சமூகத்திற்கான சாட்சியின் அடிப்படையில் உண்மைக்கு ஆதரவாக தீர்மானிக்கிறான். அதாவது நாம எதை செய்தாலும் சமூகத்தை பார்க்கின்றோம், நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று பார்க்கின்றோம், அதற்கான முடிவுகளை எடுக்கின்ற பொழுது அதை உண்மைக்கு ஆதரவாக எடுக்கின்றோம் என்று இந்த அறநெறி கொள்கையின் ஊடாக இந்த சேசு சபையினர் வற்புறுத்துகின்றார்கள். ஆனா இந்த உண்மை சூழ்நிலைக்கு ஆதரவாக மனிதர்கள் செயல்படுகிறார்கள் என்பதில் பிளேஸ் பஸ்காலுக்கு மாற்றம் ஏதும் இல்லை. அவர்கள் அதை ஏற்கின்றார். ஆனால் அவர் சொல்ல வருவது என்னன்னா, உண்மைக்கு ஆதரவாக தனது செயல்பாட்டினை மனிதன் தீர்மானிக்கிறான் என்ற கருத்தில் அவர் உடன்படுப்பார், அதாவது அவர் உடன்பட மறுக்கிறார். சூழ்நிலைக்கு தக்கவாறு மனிதன் செயல்படுகிறான் என்பதில் அவருக்கு மறுப்பு கருத்து இல்லை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் உண்மைக்கு ஆதரவாக மனிதன் செயல்படுகின்றானா என்ற ஒரு கேள்வியை வைக்கின்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, பஸ்காலை பொறுத்தவரையில் கடமையை தீர்மானிக்கின்ற பொழுது, அதாவது உணர்வு உணர்ச்சி அறிவோடு பொருந்திய உணர்வு, இந்த உணர்வு அடிப்படையிலே கடமை வருகின்றது. மனிதன் கடமை என்றது செயல்பாடு. இந்த செயல்பாட்டை எவ்வாறு தீர்மானிக்கிறான், உண்மையின் அடிப்படையில் தீர்மானிக்கிறானா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அப்போ ரெண்டு வருது, ஒன்று உண்மையை அதாவது கடமையை அல்லது செயல்பாட்டினை மனிதன் தீர்மானிக்கின்ற பொழுது இரண்டு கருத்துக்கள் அதாவது இரண்டு பிரச்சனைகள் அவனுக்கு எழுகின்றன. ஒன்று நேர்மையின் அடிப்படையிலானது, மற்றொன்று நேர்மை அற்றது. அப்போ அவரை பொறுத்தவரை மனிதனுக்கு நேர்மை சார்ந்த செயல்பாடுகளை தேர்வு செய்யும் சாத்தியங்கள் குறைவு. அவன் கேள்வி கேட்கிறான், என்னையா இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த ரோட்ல போகலாமா போகக்கூடாதா, இந்த பாதையிலே நாம் முன்னெடுத்து செல்லலாமா, இந்த பாதை சரி வருமா, கூட்டம் அதிகமா இருக்குமா அப்படின்னு பார்த்தாலும் கூட சரி இல்லையா, இந்த பாதையிலே தர்மவான்கள் போகின்றார்கள், அரசியல்வாதிகள் எவரும் போகவில்லை, உத்தமர்கள் போகின்றார்கள், அல்லது இந்த பாதையிலே இந்த வீட்டிலே ஒரு எழுத்தாளர் வாழ்ந்திருக்கிறார், அந்த வீட்டிற்கு நான் போகலாமா கூடாதா, இப்படியான கருத்துக்களை ஈப்பா இருக்கிறதால அந்த வீட்டுக்கு எழுத்தாவே நம்ம போய் இருக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை, ஆனா ஒரு உண்மை இருந்தாலும் கூட சரி ஈப்பா இருக்கிறது மட்டும் எனக்கு நன்மை பயிருக்குமா, அப்போ அவனுக்கு அதனால என்ன நன்மைகள், அவனுக்கு அதனால என்ன சாதகங்கள் அனுகூலங்கள். அப்போ நேர்மையை பொறுத்து அவன் தீர்மானிப்பதில்லை, அவனுடைய சுயநலம் அதனால் அவன் பெறுகின்ற நன்மைகள் இதை பொறுத்தே மனிதன் தீர்மானிக்கின்றான். அப்போ மனிதனுடைய தேர்வு அதாவது கடமை தேர்வு என்பது நேர்மை நேர்மையற்றது என்ற நிலையில் மனசாட்சியிடம் போகின்ற பொழுது அணுகுகின்ற பொழுது அவன் நேர்மைக்கு ஆதரவாக எப்பொழுதும் செயல்படுவது இல்லை. அவனுக்கு எது அதனால் பெறப்படும் பயன்கள் என்ன, அனுகூலங்கள் என்ன, அந்த அடிப்படையிலேயே அவன் தீர்மானிக்கிறான் என்பது பிளேஸ் பத்தாருடைய கருத்து. அடுத்து 18ஆம் நூற்றாண்டு வருகின்றது. இது முதல்ல அறிஞர் காத்த பார்த்தோம், அவர் ஐயத்தின் அடிப்படையிலே மனிதனுடைய இருப்பு ஐயத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. நான் சிந்திக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் இணைய பேக்கார் அப்படின்னு சொன்னேன். பிளேஸ் பஸ்கால் வந்து மனிதனுடைய உணர்வுகள் அல்லது அதனுடைய அந்த உணர்வுகள் அடிப்படையில் எழுப்பப்படுகின்ற அதாவது தீர்மானிக்கப்படுகின்ற செயல்பாடுகள் உண்மைக்கு ஆதரவாக எப்பொழுதும் இருந்ததில்லை. அவனுடைய மனத்தின் அவன சொந்த நலத்தின் பால் பட்டதே அவனுடைய செயல்பாடுகள், அதை பொறுத்தே அவன் தீர்மானிக்கின்றான் என்று சொன்னவர் பிளேஸ் பஸ்கால் சொன்னான். அடுத்து வருவது 18ஆம் நூற்றாண்டு. இந்த 18ஆம் நூற்றாண்டு என்பது அறிவொழி சிந்தனை காலம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது காண்ட் என்ன சொல்றாருன்னா, வெகுசன புத்தியின் விதிமுறைகளுக்கு ஒப்ப சுதந்திரமாக நியாயத்தை வற்புறுத்துவது என்பது அறிவொழி கால இயக்கத்திற்கு காண்ட் தரம் கிடக்கும். அறிவொழி கால எல்லட்டன் பீரியட் வந்து அந்த எல்லட்டன் பீரியட்ல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, வெகுசன புத்திக்கு உடன்பட்டு அதாவது இதுவரைக்கும் என்ன நடந்தது, நம்ம சம்பிரதாயங்கள் சடங்குகள் அல்லது அதுல புராணங்கள் எது சொல்லப்படுது, இதிகாசங்கள் என்ன சொல்லப்படுது, போப்பு எதை சொல்றாரு, 14ஆம் லூயி இதை சொல்றாரு, 18ஆம் லூயி சொல்றாரு, இதெல்லாம் வேண்டாம். உன்னுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதன்படி நீ நட அப்படின்னு சொன்னவங்கதான் அறிவொழி கால சிந்தனையாளர்கள். அப்போ இந்த இதை ரெண்டு இந்த அவங்க சொல்றது இந்த அறிவொழி கால சிந்தனைகள் கூட எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த இருமை பண்புகள் இருந்திருக்கு. அது மாதிரி அறுவடை கால சிந்தனையிலும் அந்த இருமை பண்புகள் இருந்திருக்கு. நம்பிக்கை, நம்பிக்கையின்மை, மரபு, புதுமை, தீவிரவாதம், சகிப்புத்தன்மை, தனி மனிதன், சமூகம், இதுல இந்த இரண்டாவது நிலைக்கு நம்பிக்கையின்மை என்ற நிலையிலே இருந்தார் இருந்திருக்கிறார்கள். மரபிலிருந்து விலகி புதுமைக்கு வழிகாட்ட அறிவொழி கால சிந்தனையாளர்கள் அழைத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பழமையிலிருந்து விடுபட்டு பழைய சடங்குகள், சம்பிரதாயங்களிலிருந்து நாம் விலகி நிற்க வேண்டும். அடுத்து சமூகத்தை விட தனி மனிதனுடைய விருப்புகள், அவனுடைய சந்தோஷங்கள், அவனுடைய மகிழ்ச்சிகள் முக்கியம் என்று தீர்மானித்தது அறிவொழி கால சிந்தனைகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கருத்தியல், அதாவது கருத்தியல் ஒன்றின் விதியையும் சரி, தனி மனிதனின் விதியையும் சரி, அவரவர் தான் தீர்மானிக்க வேண்டுமே அன்றி மரபுகள், சம்பிரதாயங்கள், சடங்குகள், காரணமற்ற நம்பிக்கைகள் அல்ல என்பது அறிவொழி இயக்கத்தின் கருத்து. அப்போ என்னுடைய வாழ்க்கையை, அது ஈக்கோ, இது எக்ஸோ ஒய்யோ, இவர்களுடைய வாழ்க்கையை எக்ஸும் ஒய்யும் தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர, அந்த எக்ஸ்ஒய் உருவாக்கிய ஒரு புத்தகமோ அல்லது பைபிளோ அல்லது வேறு ஒன்றோ தீர்மானிக்க முடியாது என்று சொன்னவர்கள் அறிவொழிகால சிந்தனையாளர்கள். அந்நம்பிக்கை, அதாவது நம்பிக்கை என்பது ஒருவரின் சொந்த பிரச்சனை. இயற்கைக்கு புறம்பாக அங்கே இயங்க அந்த ஒருவருக்கு எந்த தடையும் இல்லை. அதாவது அறிவொழிகால சிந்தனையாளர்கள் ரெண்டு பிரச்சனையை எடுத்துக்கொண்டார்கள். ஒன்று பிரபஞ்சம், அவங்களுக்கு பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை இருந்தது, பிரபஞ்சத்திற்கு அடங்கியது இயற்கை. ஆனா பிரபஞ்ச இயற்கை பிரபஞ்சத்திற்கு மாறானதல்ல, பிரபஞ்சத்திற்குள் எல்லைக்கோட்டிற்குள் இயற்கை வர வேண்டும். ஆனால் தனி மனிதன் இந்த இயற்கைக்கு புறம்பாக எது வேண்டுமானாலும் அவன் சார்ந்து இயங்கலாம் என்று வற்புறுத்தியதுதான் அறிவுலகால இயக்கம். அறிவுலக இயக்கத்திற்கு அறிவுலகம் என்பது முடிவற்றது, புதிது புதிதாய் தோன்றக்கூடியது. அறிவியல் மாத்திரமல்ல, இனவரவையில், சமூகவியல், உளவியல், அரசியல், பொருளாதாரங்களில் சொல்லப்படுவதெல்லாம் கூட நிரந்தரமானவை அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஒன்றுமே, ஈவன் அறிவியல்ல கூட, சயின்ஸ்ல கூட, எந்த உண்மையும் இன்றைக்கு H2O அதுதான் நிரந்தரம் இல்லை. நாளைக்கு H2O H4O இருக்கலாம் என்பதுதான் அறிவொழிகால சிந்தனை. அப்போ அறிவியல் சிந்தனை மட்டுமல்ல, அது சமூகவியல் சிந்தனையா இருந்தாலும் கூட சரி, பொருளாதார சிந்தனையா இருந்தாலும் சரி, அரசியல் சிந்தனையாக இருந்தாலும் சரி, எதுவுமே நிரந்தரமானவை அல்ல. புதிய முடிவுகள், புதிய உண்மைகள் அவைகளின் இடத்தை என்றைக்கும் நிரப்ப முடியும் என்று திடமாக அறிவொழிகால சிந்தனையாளர்கள் நம்பியிருக்கின்றார்கள். மானுட வாழ்க்கையே புதிதாக ஒன்றை அறிவதற்காக தேடல்தான் வாழ்க்கை. விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டவன் மனிதன் என்று சொன்னவர்கள் அறிவொழிகால சிந்தனையாளர்கள். தனி மனிதன் மேம்பாட்டிற்கு உழைத்த அறிவொழி இயக்கம் ஒரு சிந்தனை இயக்கம் மட்டுமல்ல, வாழ்க்கை, அதாவது வாழ்க்கை கலையும் கூட அப்படின்னு சொல்லணும். அப்போ வாழ்க்கையே தேடல் சார்ந்தது. எங்கேயும் ஒரு சிந்தனையினுடைய நோக்கமே தேடல் சார்ந்தது. அதற்கு முடிவே, நீங்க கூட எழுதியிருக்கீங்க உங்களுடைய இந்திரன் காலம் என்ற நூலில் காண்டு சொல்வாரு, முடிவு என்பதே இல்லை, அது முடிவுன்றதே தொடர்ச்சி தான், அதுதான் காண்டு சொல்றார். அப்ப தேடல் தான் வாழ்க்கை. இன்றைக்கு எதையாவது தேடிக்கொண்டிருக்கிறோம், அப்போ இந்த தேடலுக்கு நம்பிதான் இங்க வந்திருக்கிறோம் நாம. அப்போ தேடல் தான் வாழ்க்கை என்பது அறிவொழிகால சிந்தனைகள். அடுத்து இந்த அறிவொழிகால சிந்தனையில இரண்டு குரூப் இருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து முன்னெடுத்த சிந்தனை மனித இனத்திற்கு உகந்தது என்று அவர்கள் ஒரு வட்டம் மனித இனத்திற்கு உகந்தது முன்னெடுக்கும் சிந்தனை அப்படின்னு சொன்னவங்க ஒரு வகை. இரண்டாவது வகையினர் பக்குவப்பட்ட செயல்பாடுகளை, ஒரு பர்ஃபெக்டிபிலிட்டி இருக்கணும், அதுல ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு முழுமை இருக்கணும். அப்போ எது வேண்டாலும் முன்னெடுப்பது, எல்லாம் முன்னெடுப்பது அல்ல, எந்த பாதையில் போகின்றான் என்பது முக்கியம். அப்போ நாம வந்து கிழக்கு நோக்கி போகணும்னு தீர்மானித்த கிழக்கு நோக்கி போறோம், அந்த கிழக்கு நோக்கி போகும் செல்லும் பாதை சரியா என்றும் பார்க்க வேண்டும். அப்ப முன்னெடுத்தல் என்பது முக்கியம்தான், அந்த முன்னெடுத்தல் சரியான வகையிலே எடுக்கப்படுகின்றதா என்பதும் முக்கியம். அந்த வகையில பக்குவமான செயல்பாடு அவசியம் என்று சொன்னவர்கள் ரூசோ போன்றவர்கள். அப்போ வோல்டர் துர்கோ, வோல்டர் தெரியும், வால்டர் அதுக்கப்புறம் துர்கோ போன்றவர்கள்லாம் வந்து முதல் வகை, ரூசோ போன்றவர்கள்னா இரண்டாவது வகை. தனி மனிதனின் விருப்பமும் செயல்பாடும் அவன் சார்ந்த மனித குலத்தை வளர்க்க உதவ வேண்டும் வாழ்க்கை முற்றுவிடும் அதிர்ச்சியை மட்டுமே தேடி பெறுதல் நோக்கம் அல்ல. அதாவது ருஸ்ஸோ வந்து வால்டர் கருத்துக்கு கொஞ்சம் மாறுபட்டது. அவர் என்ன சொன்னாரு, அவரும் அறிவொழிகால இயக்க சிந்தனையாளர்தான் இருந்தாலும் வாழ்க்கை மாதிரி இல்லாம ருஸ்ஸோ என்ன சொல்றாரு, சரியா தனி மனிதன் தனி மனிதன் அப்படின்னு வாழ்ந்தா மட்டும் போதுமா, அந்த தனிமனுடைய சிந்தனையானது அவனுடைய நலத்தை மட்டும் போற்றி பாதுகாப்பது எந்த வகையில் மானுடத்திற்கு உதவ முடியும், அந்த அவன் சார்ந்த மனித குலத்திற்கு எந்த வகையில் உதவ முடியும். எனவே தனி மனிதன் விருப்பம் அல்லது அவனுடைய சிந்தனை அவன் சுயநலம் சார்ந்ததாக இருப்பது சரியல்ல. அது ஒரு சமூகம் சார்ந்ததாக அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் முன்னெடுத்து செல்லக்கூடியதாக இருப்பின் அது மேம்பாடு உடையது. அந்த சிந்தனையே நமக்கு தேவை என்று வற்புறுத்தியவர் தான் ருஸ்ஸோ. அப்ப உயிரின் கடத்தேற்றத்திற்கான வழிமுறைகளை, அதாவது தனி மனிதன் என்று தனி மனிதனுடைய அளவுக்கு மீறி தனி மனிதனுடைய விருப்பத்தின் சார்ந்து செயல்படுவது உயிரின் கடத்தேற்றத்திற்கு வழிமுறை கடத்தேற்றத்திற்கான வழிமுறைகளை மறுப்பதாகும், செயல்பாட்டை மறுப்பதாகும் அப்படின்னு சொன்னவர் தான் ருஸ்ஸோ. அப்போ இன்னொன்னு அவர் சொல்றாரு, விலங்குகளுக்கு சிந்திக்கும் திறனோ தம் நிலை பற்றிய உணர்வோ இல்லை, அவை ஒருபோதும் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என நினைப்பது இல்லை அப்படின்னு ருஸ்ஸோ சொல்லியிருக்காரு. இது நமக்கும் பார்க்கிறோம், அதாவது இந்த அறிவு உணர்ச்சி அப்படின்னு சொல்லுங்க, உணர்ச்சியில் பார்க்கணும். இந்த உணர்ச்சி முதல்ல என்ன சுலபமா இது செய்யலாம், ஒரு சிகரெட்ல ஆரம்பிக்கலாம், ரெண்டாவது சிகரெட்டு மூணாவது சிகரெட்டு, அதுக்கப்புறம் அறிவு சொல்லி பார்க்குறது என்னப்பா ஒண்ணு ஒரு சிகரெட்டு பிடிச்சா அதுக்கப்புறம் பிரச்சனை வருமே, கேன்சர் வருமே, அது வரும் இது வரும்னு சொல்றது. அதுல கிட்டத்தட்ட ஒரு சிகரெட்ல ஆரம்பிச்சது ஒரு 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 குறிப்பிட்ட நம்ம சித்தனை பார்க்கும்போது இந்த 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 இது இதெல்லாம் சொல்றேன். அப்போ அந்த அறிவு என்னது, உணர்ச்சி சுலபமா வென்று போயிடும். அப்போ ஒரு நிலையில பாரதி கோபம் வந்து போகுது, அவன் சொல்றான், நல்லதோர் வேணை செய்து நலங்கெடு புழுதியில் எரிவுந்த சொல்லடி சிறசக்தி என்னை சுடன்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். இந்த சுடன்மிகும் அறிவு தான் இவங்க எல்லாம் இப்ப சொல்லிக்கின்னு வர்றது, அவன் பாரதி அன்னைக்கு சொன்னதுதான், இது அறிவொழிகால சிந்தனை அப்படின்னு இங்க பிரெஞ்சுல சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இந்த சுடன்மிகும் அறிவு தான் வந்து ஐயம் நீங்கி தெளிதல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்றதும் இந்த சுடன்மிகும் அறிவுல தான் வருது. அப்போ தனி மனிதன் சிந்தனை என்பது சமூகம் சார்ந்ததாக, சமூக நலன் சார்ந்ததாக, அந்த தனி ஒருவனுடைய நலன் என்பதை புறக்கணித்துவிட்டு ஒட்டுமொத்த சமுதாயத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அறுவழிகால சிந்தனையாளர்கள் சொல்கின்ற கருத்து. அப்புறம் இருபதாம் நூற்றாண்டு வருகின்றது. இருபதாம் நூற்றாண்டு என்று சொல்கின்ற பொழுது பிரெஞ்சுல நீங்க பிரெஞ்சு ஒயின் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்புறம் பிரெஞ்சு சீஸ் ஃபேமஸ், பிரெஞ்சு ப்ரொமாழ்னு சொல்லுவாங்க சீஸ் ஃபேமஸ். அது மாதிரி ஒரு காலத்தில், அதாவது மேற்கத்திய உலகத்தில் இருபதாம் நூற்றாண்டுல மிஷல் பூப்போ நீங்க இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் தெரிதா ஜெலஸ் இவங்கெல்லாம் அறிவியல் சிந்தனை அப்படின்னே ஒரு ஒரு மேற்கத்திய உலகத்தில் பிரெஞ்சு பண்ணோம், அறிவியல் சிந்தனையில் பிரெஞ்சு சிந்தனை பிரெஞ்சு தியரி அப்படின்னே இவங்களை குறிப்பிட்டிருந்து ஒரு காலத்தில் கொண்டாடப்பட்டது. அதாவது அந்த பிரெஞ்சு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப முன்னாடி சொன்ன ரெனே டெக்கார்ட் சொன்ன, பிளேஸ் பஸ்கால் சொன்ன, இவங்கெல்லாம் அந்த பிரெஞ்சு மண்ணை கடந்து வெளியில் வரல. ஆனா பிரெஞ்சு தியரி அந்த இருபதாம் நூற்றாண்டு தொடக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த மிஷல் பூக்கோ, அதுக்கப்புறம் இந்த டெலஸ், ஜான் போல் சார்ட்ர், இவங்கெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, பிரெஞ்சு மண்ணை கடந்து வெளியில் வந்தவர்கள். அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி உண்டாகி போச்சு, அந்த 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 இடத்தை நிரப்புவதற்கு தற்காலத்தில் பெரிய ஆட்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். தற்காலத்தில் இன்னும் அதாவது குறிப்பிட்ட அடையாளம் பெறக்கூடிய வகையில தத்துவவாதிகள் அல்லது ஒரு மெய்யியல் அறிஞர்கள் போன்றவில்லை என்றுதான் தற்போதைய நிலையில சொல்ல முடியும். சாத்திர பத்தி சொல்லும்போது சுதந்திரம் ஒரு தாபம் அப்படின்னு சொன்னவர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அதாவது அவர் வந்து சுதந்திரம் வந்து நமக்கு நம்ம சுதந்திரமே நம்ம மனிதனுக்கு அது ஒரு தாபம்ன்றார். அவர் வந்து மனிதனுக்கு நரகமே வேற எங்க இல்லை, பிறர் தான் நரகம், வேற நரகமே வேற எங்கன்னு வரல, மனித பக்கத்துல இருக்காரு இல்லையா, நம்ம வைத்தியஸ்வரனுக்கு இந்திரன் நரகம், இந்திரனுக்கு வைத்தியஸ்வரன் நரகம், வேணாம் இதுதான் உண்மை. அப்போ நரகம் வேற எங்கும் வர்றதில்லை, இந்திரன் ஒரு கருத்தோடு வந்திருப்பார், அதை வைத்தியஸ்வரன் மாற்றி வச்சிருப்பார். அப்போ வைத்தியஸ்வரன் ஐயா வந்து ஒரு கருத்தோடு வந்திருப்பார், அதை மாற்றக்கூடிய நமக்கு இருக்கிறதா ஒரு ஒண்ணை சொல்றோம். இது இந்த அடுத்தவர்கள் சுதந்திரத்தில் தலையீடு என்பது இந்த பிரதால், இந்த பிரதால் தான் சிமந்த பவர் வந்து இந்த ஓத்ருன்ற அதர் இந்த இதை பத்தி மற்றவர்கள் இந்த பிறர் எப்படி எல்லாம் வந்து ஒரு தனிமனுடைய சுதந்திரத்தை அந்த தனிமனுடைய வாழ்க்கையில் எவ்வாறு தலையிடுகின்றார்கள், அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்றார்கள். நாம இன்றைக்கு வந்து 20வது நூற்றாண்டுல இருக்கிறோம், எல்லாம் அந்த பிறரால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. வாங்குற பிஸ்கெட்டு ஈர்கிறது, ஒரு சாப்பிட்ற அரிசி சாம்பார் கூட அங்க போயிட்டு முருங்கைக்காய் வாங்கினா கூட இந்த முருங்கைக்காய் எடுங்க அப்படின்னு சொன்னா அவ சொல்றதும் கேட்கறது. நாம பாக்குறத விட கடைசியில அதை வந்து ஒரு உளுத்து பண்ண அந்த கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் நாம எடுத்து தேடிக்கிட்டு இருப்போம். அவ இந்த கத்திரிக்காய் எடுங்க சாமின்னு சொல்லிட்டு ஒரு சொத்த கத்திரிக்காய் கொடுத்து நம்மளை தேர்த்தி அனுப்பிச்சிருவாங்க. அப்போ அந்த பிறரால் தான் நம்முடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகின்றது. அது பிரெஞ்சு மண்ணா இருந்தாலும் சரி, மேற்கத்திய உலகமா இருந்தாலும் சரி, தென் அமெரிக்காவா இருந்தாலும் சரி, வட அமெரிக்காவா இருந்தாலும் சரி, ஆசிய நாடா இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலும் எங்கும் பிறரால் மட்டுமே நாம் வாழ்கின்றோம், நாம் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அடுத்து அவரு அப்புறம் எக்ஸிஸ்டன்ஸ பத்தி தெரியும் இல்லைங்களா, இருப்பியலை பத்தி சாஸ்திரம் பத்தி சொல்லும் போது இருப்பியல் அவர் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் பிரசிஸ் எசன்ஸ் சொன்னவர். அதாவது நம்முடைய இருப்பை இருப்புக்கு முந்தையது பேருண்மை அப்படின்ற, அதாவது நம்ம இலக்கியத்தில் நம்முடைய அந்த இதிகாசங்கள் நம்முடைய அதாவது இந்து மதத்தில் கூட சொல்றோம், நம்முடைய முன்பு அதாவது கர்மாக்கள் தான் நம்முடைய பிறவியை அல்லது மற்ற விஷயங்களை தீர்மானிக்கின்றது. அதை எல்லாருமே நம்புறாங்க. அவங்களும் என்ன சொல்றாங்க, என்ன உனக்கு எல்லாம் ஏற்கனவே தீர்மானிச்சாச்சு, அப்போ இந்த பாவத்தை கரைச்சிக்கிறதுக்கு ஏத்துக்கிட்ட போ அப்படின்னு. அப்ப இதைத்தான் நாங்க எல்லாரும் அதை தான் சொல்றாங்க. இவரு என்ன சொல்றாரு, அப்படிலாம் இல்லை, பேருண்மைன்ற நம்முடைய இருப்பு உருவான பிறகே நமக்கான பேருண்மைகள் உருவாக்கப்படுகின்றன. எசன்ஸ் அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் பிரசீட் எசன்ஸ் அப்படின்றார். அதாவது இருப்பு பேருண்மைக்கு முந்தையது இருப்பு என்பது சாஸ்திரத்தரும் விளக்கம். அதாவது அவர் சொல்றதுல நியாயம், காலுக்கேற்ற செருப்பு இல்லை, அப்ப செருப்புக்கேற்ற காலுன்றதுதான் அவர் சொல்ல வர்றது. இது அடுத்து வர்றது லெவிஸ்ட்ரோஸ் பத்தி சொல்லணும். இந்த லெவிஸ்ட்ரோஸ் வந்து உண்மையில பாத்தீங்கன்னா ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட், இனவரவியாளர், சமூகவியல் அறிஞர். அவரு வந்து என்ன சொல்றார், நிஜத்தில் அவர் சில உண்மைகளை சொல்றார். ஒரு உண்மையை வேறொன்றாக எவ்வாறு கட்டிடம் செய்து ஏமாறுகிறோம், உண்மையை நாம் எப்பயுமே பார்க்கறதில்லை. அந்த உண்மைக்கு இப்போ இந்த நான் நாகரத்னம் அப்படின்னு சொன்னா இந்த நாகரத்னத்தை நாகரத்னமா நீங்க யாருமே பார்க்கறதில்லை அப்படின்னு தான் அவர் சொல்றார். அப்போ வேறொன்றாக வேறொரு பிம்பம் நம்ம மனத்தில் இடப்பட்டிருக்கின்றது, அந்த பிம்பத்தின் ஊடாகத்தால் ஒன்றை பார்க்கின்றோம், கருதுகின்றோம், முடிவெடுக்கின்றோம், அதையும் அந்த அடிப்படையிலே தீர்மானிக்கின்றோம் என்று சொல்றதுதான் சொல்றார். ஒரு உண்மையை வேறொன்றாக எவ்வாறு கற்றிடம் செய்து ஏமாறுகிறோம், ஒன்று நிஜத்தில் அசலான உண்மை தான் இருப்பை ஒருபோதும் வெளிப்படுத்திக் கொள்வதில்லை அப்படின்னு ரெவிஸ்டர் சொல்றார். எந்த உண்மையும் நான் தான் உண்மைன்னு சொல்லுகிறது இல்லை, இது உண்மைக்கே உள்ள ஒரு கூச்ச சுபாவம், அது ஒளிந்து கொள்கின்றது, நம்மை கண்டு மறைகின்றது. அல்லது ஒளிந்த பதுங்கு அந்த ஆற்றல் சொல்றாங்க இல்லைங்களா, அப்ப தேடல். அப்போ உண்மை தன்னை எப்போதும் வெளிப்படுத்திக் கொள்வதில்லை, நான் தான் உண்மை என்று நேரடியாக எவரிடமும் கைகுலுக்குவதில்லை அல்லது புன்னகைப்பதில்லை அல்லது அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை என்பது அவருடைய கருத்து. அடுத்து இயல்பில் உண்மை தன்னை ஒழித்துக் கொள்வதில் ஆர்வமுடையது. மனிதர்களுக்கிடையே வாழ்க்கை முரண்பாடுகளுக்கு காரணம் கருணமும் வெளியும் என்பது இன்னொரு கருத்து அவர் வைக்கிறார். லெபிஸ்டோ சொல்றது, அதாவது இரண்டு நத்தைகள் ஒன்றை, அதாவது மனிதர் வாழ்க்கையில இந்த முரண்பாடுகளுக்கு காரணம் இரண்டு நத்தைகள் போட்டியிடுகின்ற பொழுது ஒரு நத்தை சாதாரண தரையில் விடுறதால் இன்னொரு நத்தை அதற்கு பற்றுள்ள இடத்திலே வைக்கப்படுகின்றது, அதற்கான காலம் ஒன்றாக வைக்கப்படுகின்றது, அல்லது ஒரு 10 வினாடி வந்து 10 நொடிகள் அப்படின்னு வைத்துக் கொண்டால் இந்த 10 நொடிகளில் நல்ல உராய்வு கிடைக்கின்ற நத்தையானது முன்னேற்ற கூடுதலாக நடந்து செல்கின்றது, உராய்வுத்தன்மை குறைகின்ற பொழுது அது பின்தங்கி நிற்கின்றது. இதை அடிப்படையாக கொண்டு ஒருத்தர் கருத்தை லெவிஸ்ட்ரோஸ் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, மனிதனுடைய எல்லா மனிதர்களுக்கும் இரண்டு மனிதர்களை, ஒரு சம வயது மனிதர்களை, சம பிறப்புடைய சம சூழலில் பிறந்தவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்குள்ள வேறுபாடுகள் ஒன்று, அந்த வேறுபாடுகள் இன்றி அவருடைய வாழ்க்கை அமைய வேண்டுமெனில் அவர்களுக்கான வாய்ப்பும் வெளியும் காலமும் ஒன்றாக கொடுக்கப்பட வேண்டும் மனிதன மனித வாழ்க்கையில் சமூகத்தில் மனிதர்களுக்கிடையேயான முரண்பாடுகளுக்கு காரணமெல்லாம் இந்த வெளியும் காலமும் ஒன்றாக அமையாததே என்பது லெவிஸ்ட்ரோ சொல்ல வருகின்ற கருத்து. அடுத்து டெலஸ் சொல்றாரு, டெலஸ் டெலஸ்னு ஒருத்தவர், அவரும் 20வது நூற்றாண்டில் முக்கியமானவர். அவர் தமது லாஜிக் த சாங் புரிதலுக்கான காரணங்கள் என்ற நூலில், அறிவு என்பது விளைவு மட்டுமே, விளைவை பொறுத்துதான் நம்ம அறிவு மதிப்பிட முடியும். அறிவால நான் வந்து மொபைல் வச்சிருக்கிறேன்னு சொல்ல, அந்த மொபைல் போனால என்ன விளைவு நன்மைகள் இருக்கின்றன அதை பொறுத்துதான் அந்த அந்த மொபைல் போனின் பயன் இருக்கின்றது. அப்போ அந்த பயன்பாட்டு பொருள் சார்ந்தது அறிவு அல்ல, அந்த பயன்பாட்டு விளைவு சார்ந்தது அறிவு. அதனால் என்ன நன்மைகள் மனிதனுக்கு அந்த கனிமனுக்கு கிடைக்கின்றது அல்லது சமூகத்திற்கு கிடைக்கின்றது என்பதன் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, அவர் அறிவு என்பது தேடி கண்டுபிடிக்க வேண்டியது அல்ல, சிந்தித்து பெற வேண்டியது. கருத்து என்பது உடைமை அல்ல, ஒரு பயன்பாடு. ஆக என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவரு சிலர் சொல்வதெல்லாம் கருத்து என்பது ஒரு உடைமை இல்லை, யாருக்கும் சொந்தம் இல்லை, அதனால் கிடைக்கின்ற பயன்பாடு விளைவு என்ன என்பதை பார்க்க வேண்டும். ஆகவே இதற்கு இந்த பயன்பாட்டு இந்த விளைவு நல்ல விளைவா அல்லது பயன்பாடு உடையதா என்பதை எவ்வாறு தீர்மானிப்பது என்பதற்கு அவர் சொல்ற காரணம், நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். ஆஸ் இட் இஸ் தேல்கில்லேன்னு சொல்லுவாங்க, பிரெஞ்சில் ஒரு வார்த்தை உண்டு, தேல்கில்லேன்னு ஆஸ் இட் இஸ் சொல்லுவாங்க. அது இருக்கிற மாதிரி இருக்கட்டும், அது ஒப்பேற்றுவதற்கு ஒரு பேட்ச் ஒர்க் செய்யற மாதிரி உங்களால என்ன செய்ய முடியும்? கொலாஜ் சொல்லுவாங்க இல்லையா இப்ப இந்த ஓவியத்துல. அப்போ அது ஒப்பேட்டு ஒரு நல்ல ப்ரொஃபஷனா இருக்குன்னு ஒரு 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 பிளம்பர் என்ன சொல்றது, ஒரு தண்ணி ஒழுகுது, அதுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வர வேண்டாம். நம்ம கிட்ட இருக்கிற நம்ம வீட்டுல என்ன இருக்குது, ஒரு சாவி இருக்குது, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு டேப் இருக்குது, அதை வச்சு என்ன செய்ய முடியும்னு பாருங்க. ப்ரொஃபஷனலா தான் நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது ஜெலஸ் கருத்து. அப்போ வாழ்க்கையை ஒப்பேற்ற பாருங்கள், எல்லாம் இங்கே இருக்கின்றது, உங்களை சுற்றி எல்லாம் இருக்கின்றது, அது இருப்பதை வைத்து உங்கள் வாழ்க்கையை முழுமையாக்க, அதை நீர் ஒழுக்கு இல்லாத பைப் என்ன செய்ய குழாய் எவ்வாறு அமைத்துக் கொள்வது என்பதை யோசித்து பாருங்கள், அதிலே நீங்கள் வெற்றி பெற முடியும் என்றால் அதுவே போதும் அப்படின்னு சொல்றார் ஜெலஸ். இதை சொன்ன அடுத்து வந்து 20வது நூற்றாண்டு பிரச்சு சிந்தனைகள் அப்படின்னு சொன்னா, காட்சி சிந்தனை, உலக உல பகுத்தாய்வு சிந்தனை அப்படின்ற இரு பெரு இரு பெரும் பிரிவு இருந்தது. நம்ம மேற்கொண்ட இதுவரைக்கும் பிளேஸ் பெஸ்கால், ரெனே டெக்கார்ட், அதுக்கப்புறம் அறிவொழிகால வால்டர் ரூஸ்கோ, இவங்க எல்லாருமே வந்து இந்த சிந்தனைகளை இரண்டு வகைப்படுத்தியிருக்காங்க. ஒண்ணு அதாவது காட்சி சிந்தனை அப்படின்றது வந்து பினோமெனாலஜி அப்படின்னு சொல்றாங்க, அப்புறம் உல பகுத்தாய்வு சிந்தனை அப்படின்னு சொல்றது. இந்த இரண்டு பெரும் பிரிவுக்குள்ளதான் பிரெஞ்சு கருத்துக்கள் வந்திருக்கின்றது. ஒரு சில நம்பிக்கை மாறுபாடுமை பற்றி லெவிஸ்ட்ரோஸினுடைய இப்போ தற்சமயம் இந்த அதாவது தற்கால கருத்தியல்ல லெவிஸ்ட்ரோஸ், லெவிஸ்ட்ரோஸ்ன்றவரு முன்னாடி பேசணும், அந்த அமைப்பையும் சார்ந்தவர் தான் லெவிஸ்ட்ரோஸ். ஸ்ட்ரக்சரலிசம் அதுல வந்து அதாவது இயற்கையோடு இயந்த வாழ்வு தேவை அப்படின்னு வற்புறுத்தினவரை நேற்று கூட பேசினேன். அதாவது இந்த அறிவொளி காலத்தை பத்தி பேசுகின்ற பொழுது அவங்க வந்து இந்த பழைய சம்பிரதாய சடங்கெல்லாம் வேண்டாம், தனி மனிதனுக்கான நன்மைகள் என்ன அவன் தான் தீர்மானிக்கணும், தனி மனிதனே தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டும் என்று அறிவொளி கால சிந்தனையார்கள் கூறினார்கள். ஆனா இப்போது இப்ப இருக்கிற இன்றைய பிரெஞ்சு சிந்தனையார்கள் இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அதை பத்தி தான் சொன்னது. அதாவது நம்முடைய இந்த சடங்கு சம்பிரதாயத்துக்கெல்லாம் புத்தகங்கள் எல்லாம் தேவையில்லை, இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் தான் நம்மை வழி நடத்தி செல்கின்றது. நம்முடைய பண்பாட்டையும் கலையையும் பிற விழுமியங்களையும் காப்பது இந்த சம்பிரதாயம் சடங்குகள் தான் அப்படின்னு இன்றைய சிந்தனையாளர்கள் பிரெஞ்சு தேசத்துல வற்புறுத்துகின்றார்கள். நாம இங்க சொன்னா அதுக்கு வேற பேரா இருக்கும், ஆனா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒருவேளை நம்ம ஏற்றுக்கொள்வோம். இது நமக்கு நம்ம இதுல நம்முடைய இதுவாக என்ன சொல்றது, நம்முடைய இதுவாக வச்சிருக்கிறோம். அதை மேற்கத்தியன் சொன்னாதான் நமக்கு தெரியும், நாமா சொன்னா ஓ அதுக்கு இது அதுக்கு ஒரு வேற பேரு வேற இது. அப்போ இங்க இன்னொரு சொல்ல நவீன சிந்தனையாளர்கள் டான்ஸ் பெரர்னு ஒருத்தவர், அதுக்கப்புறம் மொழி அறிஞர் சோம்ஸ்கின்னு ஒருத்தர், இவங்க ரெண்டு பேருமே இப்ப நான் சொன்னது ஐதீகமும் சம்பிரதாயமும் பொருள் நிறைந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உள்ள அதாவது அவை உள்ளத்தால் தீர்மானிக்கப்படுவது, மரபு வழியாக கொண்டு செல்லப்படுகின்றது, வழி வழியாக எண்ணம் நம்பிக்கை கர்ண பரம்பரை கதைகள் சடங்குகள் அவற்றை வழி வழியாக பின்வரும் சந்ததியினருக்கு சிந்தனைகள் ஊடாக கொண்டு செல்ல சம்பிரதாயங்களும் சடங்குகளும் உதவுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. வழி வழி செலுத்தல்கள் டிரான்ஸ்மிஷன், அந்த வழி வழி செலுத்தல்கள் என்பதின் ஊடாக நம்முடைய பண்பாடுகள் காக்கப்படுகின்றன. எனவே சம்பிரதாயங்களும் சடங்குகளையும் நாம் அதை மதிக்க வேண்டும். அதை அதுல எந்த அந்த அறிவொளி காலத்து சிந்தனையாளர்களுக்கு மாறுபட்ட ஒரு கருத்தை இந்த நூற்றாண்டு 21 நூற்றாண்டு சிந்தனையாளர்கள் வைத்திருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் இந்த பேஸ்காந்த் கோம் சந்திரா லோஜி இந்த ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க சான்ஸ் அல்லது உணர்வு நமக்குள் இருந்து வருவது அல்லது அது வந்து மொழி வடிவமோ குறியீடோ அல்ல, சிம்பாலிசம் அப்படின்னு சொல்றீங்களா, அந்த உணர்வுன்றதை நமக்குள்ள இருந்து வருவது அது வெளியிலிருந்து வருவது அல்ல என்று சொல்பவர்கள் ஒரு வகை அவர்கள இந்த கால அதாவது இந்த 21 நூற்றாண்டுல பிரெஞ்சு சிந்தனையாளர்களுள் குறிப்பிடத்தகுந்தவங்க வந்து இந்த வேஸ்டான் தி கோம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அதுக்கப்புறம் சந்திரா லோஷியே. அவர்களுக்கு சாஸ் என்பது அதாவது உணர்வுகள் என்பது உணர்வுகளை பயன்பாடு. இப்போ அவர்கள் சொல்கின்ற சாஸ் டிசைர் என்ன சொல்ற இங்கிலீஷ்ல எப்படி சார் இது சென்சஸ் ஆர் என்ன சொல்றாங்க இது எனக்கு தெரியல, சென்சஸ் ஆர் இது எனக்கு அது எப்படி சொல்றது தெரியல சார் இங்கிலீஷ்ல. இப்போ உணர்வுகளே தான் பயன்பாடுகள் அப்படின்றாங்க அவங்க. அதுக்கப்புறம் விட்டிங்ஸ்டன் வராரு. விட்டிங்ஸ்டன் வந்து இன்றைய முக்கியமான ஒரு அறிஞர், மெய்ப்பொருள் அதாவது மெய்மைக்கு ஒரு பொருளை மெய்மைக்கென்று ஒரு பொருளை தேடிக்கொண்டிருப்பதில் பயனதுமில்லை, அதனை புரிந்து கொள்ள அவற்றால் ஆவதென்ன என்று பார்க்க வேண்டும். இப்ப மெய்மையை தேட வேண்டியது இல்லை என்று சொல்கின்ற நவீன எழுத்தாளர்கள் விட்டிங்ஸ்டைன் என்பவர் சொல்றார். அவர் என்ன சொல்றாரு, மெய்மை என்ன ஒருத்த ஒன்ன தேடிக்கொண்டிருக்க வேண்டாம், உண்மை என்ற ஒன்றை தேடிக்கொண்டிருக்க வேண்டாம், உண்மை என்ற ஒன்று உங்களுக்கு ஒரு பயன்பாடு கிடைச்சிருக்கும், அந்த பயன்பாட்டை பார்த்தீர்கள் என்றால் அதுதான் உண்மை. உங்களுக்கு எந்த பொருளிலும் எந்த பயன்பாடு கிடைக்கின்றதோ அந்த பயன்பாட்டின் ஊடாக அந்த மெய்மையை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று பொருள். இதற்காக ஒரு புத்தகத்தை வைத்துக் கொண்டோ அல்லது வேறு இடங்களிலோ தேடி அலைய வேண்டியது இல்லை அல்லது வேறு மனிதர்களிடத்தில் தேட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னவர் விட்டிங்ஸ்டன். சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து அப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த மெய்மைக்கென்று ஒரு பொருளை அடைய வேண்டியதில்லை, அந்த பயன்பாடு என்ற பயன்பாடு என்ன என்பது நம்மை கூட இந்த உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது என்று நினைக்கின்றேன். அதை நாம இங்கே நம்மை போன்ற மெய்யியல் ஏதாவது ஐயமின் தெளிந்தவர்களை காட்டிலும் இந்த மாதிரி படித்தவர்களை சான்றவர்களை எழுத்தாளர்களை காட்டிலும் அந்த விஷயத்துல நம்மூர் அரசியல்வாதிகள் ஓரளவுக்கு சேர்ந்தவர்களாகவே இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றேன் என்று நினைக்கின்றேன். அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த மர்சல் ப்ரூஸ்ட் அவரை பத்தி நிறைய சொல்லலாம். மர்சல் ப்ரூஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நான் என்ன சொல்றது வந்து பொதுவா மர்சல் ப்ரூஸ்ட் வந்து 20 நூற்றாண்டுல அந்த இவருக்கு நம்ம என்ன சொல்றோம், நான் மர்சல் ப்ரூஸ்ட பத்தி அதிகமா சொல்லணும்னு என்ன அவருடைய கருத்துக்களின் போது இப்ப சமீபத்தில் 21 நூற்றாண்டுல வந்தவர் மிஷல் புக்கோ மர்சல் ப்ரூஸ்ட் எல்லாம் ஒரு வகை அவருடைய கருத்துக்கள்ல ஆழமா சொல்ல வேண்டியது அப்படின்னு சொன்னோம்னா மனித சமுதாயத்துல உண்மைகளுக்கு புறம்பாக என்னென்ன இருக்கின்றது, அந்த உண்மைகளுக்கு புறம்பாக என்ன செய்தால் உண்மைகளை அறியலாம் என்று சொன்ன வகையில மர்சல் ப்ரூஸ்ட நம்ம பார்க்கலாம். அந்த வகையில மர்சல் ப்ரூஸ்ட் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா எனக்கு வந்து இந்த மெய்யியல் அறிஞர்கள் என்ற வகையில மர்சல் ப்ரூஸ்ட் ஒரு தேர்ந்த சிந்தனையாளர் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனா இந்த இந்த இவர்கள்லாம் கொஞ்சம் அடையாளம் பெற்றிருக்கின்றார்கள், மர்சல் ப்ரூஸ்ட் வழிகாட்டிகளாக இருந்திருக்கின்றார்கள். இப்பயே நம்ம இங்க இருக்க குறிப்பிட்ட சில எழுது சில சிந்தனையாளர்களுக்கு வழிகாட்டியாக மற்ற இருந்தவர்கள் ஒருவர் மற்ற புருஷ் உண்மையாக குறிப்பிடத்தகுந்தவர். இலக்கிய வகையில அதிக பங்களிப்பை அவர் அளித்திருக்கின்றார். இருந்தாலும் சிந்தனையாளர்கள் வரிசையில அவரை கொஞ்சம் ஒதுக்கி பிரெஞ்சு உலகம் வைத்திருக்கின்றது. அதிகம் அதிகம் அறியப்படாதவரும் கூட. ஆனால் மாதிரி மற்ற புருஷ் உண்மையிலேயே ஒரு ஒரு சேர்ந்த ஒரு இலக்கியவாதி, அதாவது மாற்று கருத்துக்கு இடையே இடையே ஆனால் பிலாசபர் என்ற வகையில அவர் கொஞ்சம் கொஞ்சம் பின்தங்கி இருக்கின்றார் என்ற வகையில் தான் சொல்ல முடியும். வேற இந்த நிகழ்ச்சிக்கு வேற ஏதாவது உங்களுக்கு என்ன செய்யறது சொல்லணும்னு தெரியல. வேற ஏதாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் சொல்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த சித்தனுக்கும் மற்ற யுகமாய நண்பர்களுக்கும், நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியை என்னை போன்ற ஒரு அறிமுகம் இல்லாத ஒருவனை ஒரு அங்கீகரிப்பது போன்று நீங்கள் எல்லாம் இருந்தது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது. அதற்காக பெருந்தகைகளுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம்.
தனது குடும்பத்தின் திருமண நிகழ்ச்சியை விடவும் இந்த கட்டுரைக்காக மிகவும் உழைத்திருப்பார் என்று நினைக்கிறேன் நாகரத்தினம் கிருஷ்ணா. மிகவும் அந்த தகவல்களும் தரவுகளும் மிக மிக அழகாக தொகுக்கப்பட்டு கடினமான ஒரு செய்தி மிக எளிமையான மொழியில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மிக்க நன்றி. அடுத்த அமர்வாக திரு நாகபூமி, தமிழில் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த படைப்பாளிகள் மிக முக்கியமானவரான நாகுருமி, ஆங்கில பேராசிரியர் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி. நீதியரசர் எம் எம் இஸ்மாயில், ஜே எம் சாலி போன்றவர்களின் வரிசையிலே மிக தரமான தமிழ் இலக்கியத்துக்கு தொண்டு செய்கிற பங்களிப்பு செய்கிற நாகுருமி அவர்கள் இன்று ஜே எம் உசைன் எழுதிய மகாகவி அல்லாமா இக்பால் என்ற நூலினை ஆய்வு செய்ய நம்முடைய வருகிறார். இன்று நல்லி திசையட்டு மொழியாக்க விருது பெறும் நாகுருமிக்கு நம் எல்லோரின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். கூடவே தோழியர் ஜெயந்தி சங்கருக்கும். திரு நாகரத்னம் கிருஷ்ணா அவர்கள் உரையின் மீதான கலந்துரையாடல்கள் விவாதங்கள் ஏதும் இருப்பின் நாகுருமி உரைக்கு பிறகு நாம் வைத்துக் கொள்வோம்.
அனைவருக்கும் வணக்கம். நூல் ஆய்வு அப்படிங்கிறது வந்து எதிர உட்கார்ந்து நூலை படிச்சிருக்கணும். அப்பதான் வந்து அந்த நூல் ஆய்வு சரியா இருக்கா இல்லையான்னு முடிவு பெற முடியும். அந்த வயதில் வந்து இது ஒரு ஒன்மே டிராக், நான் மட்டும்தான் பேசிட்டு இருப்பேன். நாள் இருந்தாலும் வந்து அதனால் இந்த மாதிரியான ஒரு நூல் ஆய்வு எனக்கு உடன்பாடு இல்லை. நூலை படிச்சுட்டேன். என்னுடைய கருத்துக்களை நான் வந்து ஒரு கட்டுற மாதிரி எழுதி வச்சிருக்கிறேன். அதை நான் கட்டுற மாதிரி எல்லாமே பேச மாதிரியே பேசுறேன். நூல் அறிமுகம் இல்லை, நூல் ஆய்வு சொல்லியிருக்காரு. அதை ஆர்டியை மாத்திரம் சித்தனவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். என்ன பெரியவங்களாம் வந்திருக்கீங்க. முன்னாடி நான் வந்து நான் விஷயத்தை புத்தரை பத்தி சொல்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அல்லாமா இக்பால், மகாகவி அல்லாமா இக்பால் அப்படிங்கிறது புத்தகத்தின் தலைப்பு. அல்லாமா இக்பாலை பத்தி பேசுறதுக்கோ அல்லது வந்து எழுதுறதுக்கோ ஒருத்தருக்கு மூணு தகுதி வேணும். இப்ப காலையில் குரல் வந்து ஒரு கம்பீரமான குரலா இருக்கிறதுனால இந்த மாதிரி மைக்கு ரொம்ப அவசியம். அல்லாமா இக்பாலை பத்தி பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் யாருக்குமே வந்து மூணு தகுதி வேணும். ஒன்னு உருது, பார்சி, ஆங்கிலம். இந்த மூன்று மொழிகளும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது அல்லாமா இக்பாலுடைய படைப்புகளை மூலத்திலே படிச்சிருக்கணும். மூணாவது இலக்கிய ஆர்வம் இருக்கணும். ஏன்னா உடுத்து தெரிஞ்சா இலக்கியம் படிக்கணும்னு சொல்ல முடியாது. அதாவது இலக்கிய ஆர்வம் உள்ளவராக இருக்கணும். அவர் வந்து அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். இவருடைய ஒரு படிச்சிருக்கணும். அப்பதான் வந்து ஒரு கருத்து சொல்றதுக்கே வந்து ஒரு முதல் தகுதியே வரும். அப்படி பார்த்தோம்னா வந்து ஒரு தவறான நம்பிக்கையின் அடிப்படையில் சித்தன் அவர்கள் எனக்கு இந்த புத்தகத்தை கொடுத்துட்டாரு. ஏன்னா இதுல வந்து ரெண்டு தகுதிகள் எனக்கு இல்லை. ஒண்ணு எனக்கு வந்து தாய்மொழியும் தமிழ் உருது அரபி பார்த்தி இதெல்லாம் தெரியாது. அதாவது ஒரு ரெண்டு கட்டாம சூழ்நிலை சொல்லலாம். தெரியும்னு சொல்ல முடியாது, தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை நான் வந்து பிஏ ஆங்கில இலக்கியம் படிக்கும்போது உருது என்னுடைய இரண்டாம் மொழியா எடுத்து படிச்சது அது ஒருவேளை வந்து உருது தெரியாம போனதுக்கு காரணமா இருக்கலாம். ஆனா வந்து உருது பார்த்தி அரபி இந்த மூன்று மொழிகளை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். அந்த ஏன்னா அரபிங்கிறது அரபியுடைய லிபியை வந்து எடுத்துக்கிட்டு உருதும் பார்த்தியும் எடுத்து எழுது. பார்த்திக்கும் ஸ்கிரிப்ட் வந்து அரபிக் தான், உருதுக்கும் ஸ்கிரிப்ட் அரபி தான். ஸோ நான் வந்து அரபிக்கில் படிச்சிருவேன் எழுதிடுவேன், உருதுல படிச்சிருவேன் எழுதிடுவேன், பார்த்தியில் படிச்சிருவேன் எழுதிடுவேன். ஏன்னா ஒரே ஸ்கிரிப்டாக இருக்கிறனால, ஒரே இதாக இருக்கிறனால. சின்ன வயசுலேருந்து முஸ்லீமாக இருக்கிறனால வந்து ஓதுறது, பள்ளியில் போய் குரான் வந்து படிக்கிறது ஓதுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைகளுக்குனால வந்து அந்த லாங்குவேஜ் வந்து ஒரு ஏதோ ஒரு ஃபாரின் டங் மாதிரி இருக்க கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும். ஸோ அதில் நான் கொஞ்சம் ஆர்வப்படுத்துறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமைந்து உள்ள போக முடியும். உருது நான் பேச முடியாது, ஆனால் நீங்கள் உருது பேசணும் எனக்கு தெரியும். அது காரணம் வந்து பேசி பழக்கம் இல்லைங்கிறது. ஒரு மொழி பேசுறேன்னா அது வரவே வராது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா வந்து எனக்கு ஆங்கிலம் ஓரளவுக்கு தெரியும் என்றாலும் உருது பார்த்தியும் ஆகிய இரண்டு மொழிகளும் தெரியாது. இருந்தாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா ஷேக்ஸ்பியரை எந்த எவ்வளோ சிறப்பாக நீங்கள் வந்து வேறு மொழியில் மொழிபெயர்த்தாலும் அது பெரிய லாபம் தான், பெரிய இழப்பு தான். அதே மாதிரி தான் அல்லாமா இக்பாலுடைய கவிதைகளும் எப்படி நீங்கள் மொழிபெயர்த்து கொடுத்தாலும் அது வந்து மூலத்துடைய அந்த ஒரு எஃபெக்ட் வந்து வரவே வராது. ஏன்னா அந்த லாங்குவேஜுடைய நேச்சர் அப்படி. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த மொழியிலே வந்து மூன்று மொழிகள் தான் வந்து உலகத்திலே வந்து ரொம்ப மோஸ்ட் மியூசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஒன்று வந்து அரபிக், ஒன்று வந்து சமஸ்கிருதம், இன்னொன்று வந்து பார்த்தி உருது. அந்த பார்த்துடைய பார்த்தி ஒன்றுனா 1.1 வந்து உருது, ரெண்டே ஒன்றாவது பார்த்துக்கலாம். அப்போ நாலு மொழி வச்சுக்கோமே, அரபி சமஸ்கிருதம் பார்த்தி உருது. இது எப்படி நான் சொல்கிறேன்னா தோணுது, அப்படிதான் எனக்கு வந்து தோணுது. இப்போ சமஸ்கிருதத்தில் வந்து ஏதாவது ஒரு காயத்திரியோ இல்லை ஒரு சுப்ரபாதமோ கேட்கும்போது வந்து மொழி சுத்தமாக அப்படியாட்டியும் ஒரு என்னமோ ஒன்று செய்யும், உங்களை வந்து இழுக்கும். இந்த நீங்கள் வந்து சரியான சென்சிட்டிவான ஆளாக இருந்ததுன்னா உங்களுக்கு அது புரியும், என்னமோ ஒன்று உங்களுக்கு செய்யாது. ஸோ அதனால் வந்து தமிழ் மொழிகளில் வந்து கோயில்களில் அர்ச்சனை பண்ணுற கூட எனக்கு உடன்பாடு கிடையாது. அது வந்து சமஸ்கிருதம் பண்ணணும். ஏன்னா அந்த அந்த லாங்குவேஜுடைய அந்த மேஜிக்கும் அந்த பவர் வந்து மற்ற மொழிகளுக்கு அந்த ரூட்ல வரல, தமிழ் வரல, அந்த ரூட்ல வரல. அதனால வந்து அந்த எஃபெக்ட் கண்டிப்பா இருக்காது. உருது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அரபிக் அந்த மூன்று மொழிகளுமே வந்து சமஸ்கிருதம், சமஸ்கிருதம் அவ்வளவு தெரியாது, ஒரு கேள்வி அங்கே காதல் உள்ளவர்தான். ஸோ மற்ற மொழிகளுக்கு பேசுவாங்க. அரபி உருது பார்த்தியோட கொஞ்சம் காலமா எனக்கு வந்து நட்பு இருக்கிறதுனால உறவு இருக்கிறதுனாலே அதை பத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்ல முடியும். அது வந்து ஒரு மோஸ்ட் மியூசிக்கல், ரெண்டு லைன் மூணு லைன் சொன்னா கூட நீ அந்த சந்தத்தோடையும் அந்த ரைமோடு தான் கவிஞர்கள் வந்து சொல்றாங்க. அது வந்து உதாரணமா இதா ஜுல்ஃபத்தில் அருள் ஜில்தாலஹா அப்படின்னு குரான்ல ஒரு ஆயத்திருக்கும். இந்த உலகம் அப்படியே ஒரு நாளைக்கு பொடி பொடியா போகும்போது அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த லாங்குவேஜ் வந்து முகமது நபியுடைய லாங்குவேஜே கிடையாது. நீங்க அவருடைய ஹதீஸும் தனியா அவங்களுக்கு நீ அவர் அன்றாட பேச்சு வழக்கில் அவர் பேசியிருந்த இசைங்க தையாருங்க வாங்க போங்க நம்ம பேசுற மாதிரி ஒரு மொழி இருக்கு. அதை நீங்க ரெண்டு லாங்குவேஜையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இது குரானுடைய லாங்குவேஜ் டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு மனுஷன் பேசுற மாதிரி இருக்காது. அது நீங்க பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா புரியணும். அவருடைய அன்றாட பேச்சு வழக்கம் வரைக்கும் இதுக்கு சம்பந்தமே இருக்காது. கண்ட்ரை பண்ணி வந்து ஒருத்தன் வந்து வேணும்னே அப்படி பேச முடியாது. அதோட 23 வருஷமா அதை பேசிட்டு இருந்த மாதிரி பேச முடியாது. அப்ப வந்து நீங்க அதை பாத்தீங்கன்னா வந்து அந்த லாங்குவேஜ்க்குன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். எந்த குரான்ல எந்த ஆயத்தை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அது வந்து மொழிபெயர்ப்புல வந்து அதுதான் வந்து மர்மதி பித்தால் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கும் போது குரானுடைய லாங்குவேஜ் வந்து இன்இமிட்டபிள் சிம்பனி அப்படின்னு ஒரு ஒரு வர்ணிப்பு கொடுத்திருந்தார். இதை வந்து நம்ம இமிட்டேட் பண்ணவே முடியாத அளவுக்கு நாம இதையோடு சேர்ந்த ஒரு ஒரு மொழியா இருக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரிதான் வந்து பார்த்தியும் உருதும். அல்லாம அக்பர் வந்து நிறைய கவிதைகள் பார்த்துட்டு தான் இருக்காரு, கொஞ்சம் கவிதைகள் உருதுல இருக்காரு, சில கட்டுரைகள் ஆங்கிலத்தில் இருக்காரு. அப்ப இந்த பார்த்தியல் ஆங்கிலத்துடைய எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும்னா ஒரு சில உதாரணம் இருக்கிறாங்க. உதாரணமா அதை எழுதி வச்சுங்க, அதை படிச்சிடுறேன். இது ஃபார்சி. ஃபார்சியில வந்து உதாரணமா மௌலானா ஜலாலுதீன் ரூமி வந்து 13 இருந்த அவர் சூஃபி மகாகவி. அந்த ஃபார்சி சரி, நீங்க குடிச்சீங்க நான் குடிச்ச மாதிரி. ஜலாலுதீன் ரூமின்னு ஒரு கவிஞர் இருந்தாரு 13th century. அவர் ஒரு பெரிய சூஃபி மகாகவி. அவருடைய பேர் நான் வந்து என் பேரோட சேர்த்து வச்சிருக்கேன், நாகூர் ரூமின்னு. என்னன்னு அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாமே வச்சிருக்கு. அது போட்ட அது நடக்கிறாரு. அவருடைய பாரசீக காவியம் மத்னவின்னு ஒரு காவியம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த காவியத்துக்கு ஈடா வந்து ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர் உலகத்துல இருக்காதுன்னு வேற சப்ஜெக்ட். அந்த காவியத்தை பத்தி ஒன்னொரு கவிஞர் வந்து ஒரு கமெண்ட் அடிக்கிறார். ஏன்னா இது மௌலானா ரூமியுடைய மத்னவி காவியமானது பாரசீக மொழியில் ஒரு குரானாகவே இருக்கிறது, ஒரு குரான் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. இது இதை கூட வந்து முஸ்லிம்கள் வந்து பல பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா குரானுக்கு ஈக்குவலா அந்த முஸ்லீம் சொல்றது வந்து அவங்க வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு முறை ஆன்டி இஸ்லாமிக் அல்லது அன் இஸ்லாமிக் அந்த மாதிரி அந்த ஏரியாவுக்குள்ள போயிடும். இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம். இப்ப நம்ம சொல்லுவோம் என்னன்னா அவர் சொன்ன அந்த லாங்குவேஜ் எந்த மொழியில சொன்னாரு, இந்த பாரதிய மொழியே அந்த வார்த்தை ரெண்டு வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. இப்படி சொன்னார்னா எவ்வளவு சந்தம் வரும் பாரு. மதுநவிய மாணவிய மௌலவி ஹஸ்த குரான் தர்தபான பயலவி. இதுதான் அவரு அந்த மௌலவியுடைய காவியத்தை பத்தி சொன்ன ரெண்டு வாக்கியம். மத்னவிய மாணவிய மௌலவி. மௌலவினா மௌலவி தராஜின் ரூமி. மத்னவிய மத்னவி காவியமானது. மாணவிய மீனிங் அர்த்தம் புரிந்த மத்னவிய மாணவிய மௌலவி. மௌலவியுடைய அர்த்தம் புரிந்த மத்னவி காவியமானது ஹஸ்த குரான் குரானாக இருக்கிறது. தர்தபான பயலவி. பயலவினா பார்த்தி. பார்த்தி மொழியில ஒரு குரானாக இருக்கிறது. பார்த்தி மொழியில நீங்க எதுன புத்தகம் ஒரு குரான் மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு கவிதை மாதிரி ஒத்துக்கு, ஒரு கமெண்டே வந்து ஒரு கவிதை மாதிரி இருக்கு. அப்ப இந்த மத்னவியே மகனவியே மௌலவி இத்தனை வி வருது பாருங்க சவுண்டு. இதெல்லாம் எப்படி தமிழ்ல வந்து இதே மாதிரி மொழிபெயர்க்க முடியும், அல்லது எந்த மொழியிலையும் கொண்டு போக முடியும்? அதை வந்து சோ ரிச் இன் ரைம்ஸ் அண்ட் மியூசிக் த லாங்குவேஜ். இப்ப அப்படிதான் பார்த்தி மொழி அப்படிதான், உருது மொழியும் அப்படிதான். ஏற்கனவே கதல் கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும், நான் வந்து உருது கத்துக்கிறதுக்கு காரணமே வந்து கசல் அப்படிங்கிற அந்த பாடல்கள் தான். அது கேட்டுட்டு தான் நான் என்ன பண்ணேன், உருதுன்னு ஒரு லாங்குவேஜ் நல்லா இருக்கும் போல இருக்கேன் படிக்கலாம்னு போனேன். அப்புறம் நாங்கள் வேலை பார்க்குற ஊரில் போனால் அங்கெல்லாம் வந்து உருது அதிகமாக உள்ளவங்க தான் இருக்கிறாங்க. நான் எங்கள் ஊரில் வந்து தமிழ் தான் அதிகமாக இருப்பாங்க. எங்கள் ஊரில் வந்து உருது பேசுனா சிவகாமல் இருப்பாங்க. அந்த ஊரில் நாகூர் நாகூரில் நாகூர் நம்பி தான் அந்த ஊரில் இருப்பா தமிழ் பேசுனா சிவகாமல் வாங்கிக்கிறாங்க. அவங்க எங்கிட்டே வந்து கிளாஸில் வகுப்படுக்கும்போது மாணவர்கள்லாம் உருது பேக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவன் நிறைய பேர் எழுத தெரியாது, எனக்கு எழுத தெரியும். அது அதில் உள்ள அவர் முரண்பாடு. அவங்கள்ட்ட வந்து சார் நீங்கள் வந்து முஸ்லீம் தானே? ஆமாம். அப்போ உருது தெரியலன்னு சொல்லிடுற எப்படி முஸ்லீம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவங்கள்ட்ட நான் சொல்லி பார்த்தேன், இல்லைப்பா முஸ்லீமுக்கு உருதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது ஒரு மொழி. அது யாருனா பேசுனா டெல்லிக்கு போனீங்கன்னா எல்லாரும் உருது பேசிட்டு போங்க. இல்லை வந்து ரஷ்யா போனீங்கன்னா ரஷ்யாவில் தான் உருது முஸ்லீம் பேசுவாங்க. இங்கிலீஷ் இங்கிலாந்து போனீங்கன்னா அங்கே இங்கிலீஷ் பேசிட்டு போங்க அப்படின்னு சொன்னா அவனுக்கு அவ்வளவுதான் புரியல. அது அந்த விசாரி போய் சேரல. இந்த காலத்துல தான் உருதா தான் வருது சார். முசல்மான் ஏன்னா அப்படின்னா ஹோ ஆ முசல்மான் தான் உருது நெய் மாலுமிக்க நெய்வா இதுதான் வேடிக்கையான விஷயம். தெரியாதுன்னு உருதுலேயே சொல்லிட்டு இருக்கணும். அப்புறம் வந்து பிரகேச முசல்மான் எப்படி முசல்மான் முசல்மான்னா முஸ்லீம்னு சொன்னேன். இப்ப நான் சொன்ன தமிழ்ல சொன்ன பிறந்த நம்பாரு உருது அவ்வளவு தெரியாது. உருது தெரியாதான் முஸ்லீமே இல்லைன்னு சொன்னியா நபிகள் ஆகும் முஸ்லீம் இல்லையான் ஆகும் என்ன சார் சொல்றீங்கன்னா. ஆமா நபிகள் ஆகும் உருது தெரியாது. உருதுன்னு ஒரு மொழி வந்து ஒரு 300-350 வருஷம் தான் ஆச்சு. நீ அரபிக் ஸ்கிரிப்ட் இருந்து உருது ஸ்கிரிப்ட் போட்டு குழம்பிட்டு இருக்க. குரான் வந்து உருதுல இல்ல அரபில தான் இருக்கு. நிறைய நேரத்துக்கு உருதுன்னா என்னன்னு தெரியாது. அவர் அந்த காலத்துல பேசப்பட்டு அரபிக் டைரக்டரா பேசினார். இன்னொன்னு நபிகள் நாயகத்தை வந்து ஒரு கேள்விக்குறிக்குள்ள வச்சவங்க அவன் ஷாக் ஆகி அவருடைய அசங்கத்தை உட்கார்ந்துட்டான். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். இது எல்லா மட்டத்திலையும் உண்டு இந்த மாதிரி விஷயங்கள். அப்ப இந்த உருதுன்ற மொழி வந்து ரொம்பவும் ரிச்சான ஒரு பாரதீங்க மாதிரி உருது வந்து ரிச்சான ஒரு லாங்குவேஜ். இன்னும் சில உதாரணம் கொடுத்துறேன். இல்லத்தை ஆசிக்கே இல்லத்தா ஜுதா அஸ்த் இது மத்னவி மோன ரூமியுடைய மத்னவி இல்லைன்னு வருது. ஏன்னா மோன ரூமி எட்டு வந்து சொல்லிட்டு இருக்கேன்னா ரூமியுடைய இன்சைட்ஸ் வந்து இப்பாவுக்கு நிறைய உண்டு. அவர் அந்த மத்னவியை பார்த்துட்டு மத்னவிங்கிறது ஒரு ஒரு டைப் ஆஃப் போயம் ஒரு நாளை பாடல் ஆடி பாடல் மாதிரி ரூபாய் ஆச்சு மத்னவி கசல் இந்த மாதிரி வகையராக இருக்கு என்பார் நாலு நாலடியார் அந்த மாதிரி வச்சுங்களேன். அந்த மத்னவிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வகையான பாடல். அந்த காவியத்துக்கே மத்னவி தான் பேர். அது அந்த 4-4 அடியா 6-6 அடியா இருக்காது. மத்னவி மத்னவியா இருக்கும். அது ஒரு 10,000-30,000 பாட்டு மேல இருக்காது. அது கட்டும் அதுல ஒரு அதுல ரெண்டு லைன் இல்லத்தை ஆசிக் ஆசிக்கே இல்லத்தா ஜுதா இஸ்கே உஷ்டுர் லாபே அஸ்ராரே ஹுதா. இது வந்து இல்லத்தே இஸ்கே இல்ல ஹா திரும்ப திருப்பி ஆகுது ஜுதா அஸ்து ஹுதா அஸ்து இந்த சவுண்ட் எல்லாம் திருப்பி திருப்பி அந்த உங்களுக்கு அந்த மியூசிக்ல எடுத்து கொடுத்துட்டே இருக்கும். என்ன மீனிங்னா உடலின் ரகசியங்களை மற்ற நோய்கள் அளக்கும். உடலின் ரகசியங்களை மற்ற நோய்கள் அளக்கும். இறைவனின் ரகசியங்களை காதல் நோய் அளக்கும் அப்படின்னு ஒரு இந்த வாக்கியம். அப்புறம் வந்து இன்னொரு அவருடைய இன்னொரு கவிதை வந்து மீமோ வாவோ மீமோ நூன் டஸ்டி நீத் லப்பே மோமின் ஜுஸ் பயே தாரி நீத் மீமோ வாவோ மீமோ நூன் தஸ்ரீ நீத் மூமின் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. மூமின்னா இறை நம்பிக்கையாளர் அர்த்தம். மூமின்க்கு மீம் வாவ் மீம் நூன் அப்படிங்கிற 4 எழுத்துகள் வரும். அதுல மீமு வாவு மீமு நூன் இதெல்லாம் போட்டா அவர் மூமி ஆயிட மாட்டான். அந்த எழுத்துக்கள்ல வந்து உயிர் இல்லை அந்த கேரக்டர் தான் உயிர் இருக்கு அப்படின்னு அவர் அந்த கவிதையில அவர் சொல்றார். மீம வாவோ மீம நூன் தக்ஷி பெண்ணீஸ்து லப்பே மூமின் ஜுஸ்பயே தாரி பெண்ணீஸ் மீம் வாவ் நூன் என்ற எழுத்தில் இல்லை பெருமை மூமின் என்ற சொல்லின் அறிமுகத்திற்கே அவை. அந்த அந்த இடத்துல இருந்தா அந்த மூமின்னு ஒரு வார்த்தை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக தான். அதுக்குள்ள அந்த மூமி இல்லை ஏன்னா அல்லாங்கிற வார்த்தைக்குள்ள அல்லா இல்லாதது போல. இது இது வந்து இது ஒரு பெரிய இஷ்யூ இது. ஏன்னா நான் நேரத்தில் நிறைய எழுதிட்டு இருக்கேன் நிறைய வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அது வந்து அது ஒரு குரூப் இருக்கு. நான் இதனால எழுதி எது தேவனும்னு ஒரு குரூப் இருக்கு அதை எழுதிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண குரூப்போட இந்த மாதிரி எழுதிங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக் ஆயிரும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ வந்து குங்குதம் குங்குமத்தில் ஒரு பேட்டி ஒன்று வந்தது யார் தீவிரவாதி அப்படிங்கிற தலைப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து என்னை வந்து வீட்டில் சரி எடுத்தாங்க சரி கேள்வி கேட்டாங்க பதில் சொன்னேன். அவங்க என் ஃபோட்டோலாம் போட்டு யார் தீவிரவாதி அப்படின்னு போட்டு கீழே என் ஃபோட்டோ போட்டுருந்தாங்க. ஏன்னா அவர் வந்து அது அந்த கட்டுரை வந்து அதை அதை எடுத்து நெட்டில் வந்து இன்னொரு நெட்டு பத்திரிகையில் மறுபடுத்த பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து அந்த பர்மிஷன் கேட்டேன். பர்மிஷன் கொடுத்தேன் வணக்கம் நண்பர்கள் உங்களுக்கு நான் அனுமதி தரேன் மாதிரி போட்டிருந்தேன். உடனே ஒரு குரூப் வந்து குதிச்சிருச்சு. என்னன்னா ஒரு நீங்க முஸ்லீம் எப்படி நீங்க வணக்கம்னு சொல்லலாம் இல்லை வணக்கம்னு சொன்னா வந்து அல்லாக்கு மட்டும் தான் சொல்லணும் வணக்கம்னு மனுஷன் சொல்லக்கூடாது இப்படிலாம் வார்த்தை எப்படி தொங்கிட்டு இருந்தா ஒரு எழுதியில் வந்து சீக்கிரம் அழிஞ்சு போயிடும். என்ன எதுவுமே என்ன அதெல்லாம் வந்து நான் வந்து பதில் எழுதுனேன். நண்பர்களுக்கு மறுபடியும் வணக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சு நான் வணக்கத்தெல்லாம் ஒன்றும் இல்லை வணக்கங்கிறது வந்து அதெல்லாம் வந்து வணக்கம்னா முஸ்லீம் அல்லாட்டும் சொல்லுவோம் அது தெரியும் என்ன யாரும் சொல்ல மாட்டோம். அதெல்லாம் வந்து குணம் மனத்தில் இருக்குது. இஸ்லாத்தில் வந்து 5 கடமைகள் இருக்குது. 5 கடமைகள்லாம் வந்து கலிமா இருக்குது தொழுகை இருக்குது நோன்பு இருக்குது ஜக்காத் இருக்குது ஹஜ் இருக்குது. இந்த மீது 4 தொழுகை ஜக்காத் நோன்பு ஹஜ் 4 பாடி சம்மந்தப்பட்டது. உடம்பால் தான் ஹஜ்ஜுக்கு போகணும் உடம்பால் தான் தொழுகணும் உடம்பால் தான் நோன்பு பிடிக்கணும் உடம்பாலும் ஜக்காத் காசு எடுத்து கையெல்லாம் கொடுக்கணும் ரைட்டு. முதல்ல ஒன்று இருக்குல்ல இந்த முதல்ல ஒன்று இல்லைன்னு சொன்னால் முஸ்லீம் ஆக முடியாது. அந்த முதல்ல ஒன்று கலிமா கலிமாங்கிறது ஒரு நம்பிக்கை இதுதான் அல்ல ஒரே ஒரு நான் உருவம் இல்லை நம்பிக்கை நாங்க அவருடைய கடைக்கு ப்ராபர்ட்டி அப்படி நம்புறது அது எங்க வருது அது உடலுக்கு வருதா அது மனசுக்கு வருதானே முதல்ல மனசு தான் முக்கியம் மனசுல நீங்க அதை ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த அஞ்சு அடிபட்டு போறேன் டோட்டல் எல்லாமே விழுந்துக்கணும் ஸோ இஸ்லாம் ஸ்டாண்ட்ஸ் ஆன் யுவர் பிலீஃப் உங்க நம்பிக்கை தான் நீங்க வந்து ஒரு நல்ல முஸ்லீமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நம்பிக்கை இருக்கும் நான் முஸ்லீமா தான் இருக்கிறேன் எனக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்கு பிரச்சனை இல்லை அதனால வந்து இதை பத்திலாம் நம்ம கவலைப்படுறது வடக்கு முடி இப்படி நான் நல்லா கிளீனா சொல்லுவேன் அதில் வந்து தப்பு என்ன இருக்கு ஒரு தப்பு இல்லை இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லது கூட ஏன்னா இந்த மாதிரி வந்து எந்த முஸ்லீமும் வேற எந்த காலத்தையும் செய்ய மாட்டான் இப்படி யாரும் தேகத்தை சொல்ல மாட்டான் பள்ளியாரத்தை சொல்ல மாட்டான் இப்படி இந்த 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 கையை கூப்பிடுறதே கிடையாது அவன் வேற மாதிரி பண்ணுவோம் கீழே பண்ணுவோம் மேலே பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுவோம் இப்படி யாரும் பண்றதில்ல ஸோ இது சோ நான் இஸ்லாமிக் அதான் வந்து ஒரு இது கண்டிப்பான முறையில் எல்லா முஸ்லீமும் செய்யலாம் நல்லா கும்பிடுவோம் ஏன்னா இப்படிலாம் வந்து பார்த்தோம்னா ஒன்றும் செய்ய முடியாது இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் வந்து ரூனுடைய கவிதைகள்ல இந்த கருத்துக்கள்லாம் நிறைய வெளிப்படும் இதோட இன்ஃபுளுன்ஸ் இக்பால் நிறைய இருந்தது அதுவும் அவருடைய கவிதைகள் நிறைய வெளிப்பட்டு உதாரணமா பாலி ஜிப்ரில் ஜிப்ரிலுடைய இறக்கைகள்னு ஒரு உருது போயம் அவருடைய மாஸ்டர் பீஸ்னு சொல்றாங்க அந்த கவிதையில இந்த முக்கியமான இந்த அப்புறம் வந்து இந்த ஜாவித் நாமான ஒரு காவியம் இருந்தாரு அதெல்லாம் வந்து இந்த கருத்துக்கள் நிறைய சொல்லப்பட்டது அதனாலதான் அவர் நிக்கிறார் இக்பால் வந்து ஒரு ஒரு நல்ல கவிஞர் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய அளவுகள் வந்து அவர் வந்து மதங்களை தாண்டி மதங்களுக்கு வெளியே வந்து உண்மையை மட்டும் பேசுறாரு அங்கங்க ஏன்னா இஸ்லாத்தை பத்தி நிறைய எழுதியாரு இஸ்லாத்துக்காக நிறைய வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காரு அப்பார்ட் ஃப்ரம் தட் அவர் ஒரு ஒரு கவிஞரா இன்னைக்கு அப்ப இஸ்லாம் முஸ்லீம் மட்டும் தான் அவர் வந்து கொண்டாடிட்டு இருக்கணும் எல்லாரையும் கொண்டாடணும் தேவையில்லையா அப்ப வந்து அவர் வந்து ஒரு கவிஞரா பார்த்தோம்னா மனத்துக்கு வெளியில அவர் பழமனை வந்து உண்மையை மட்டும் பேசுறாரு அதுதான் அவர் வந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல கவிஞரா நிக்க வச்சிருக்கு அதைத்தான் நம்ம வந்து அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஒரு நல்ல முஸ்லீம் கவிஞரா வந்து ஒரு இருக்கிறது சாத்தியம் அது ஒரு நல்ல வேறமான சார்ந்த கவிஞர்கள்லாம் அவங்க இப்ப கம்பன் வந்து வயணும் நல்ல ஒரு வயனால காவியமே செய்திருக்காரு இருந்தாலும் கம்பராமத்தை படிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு மேல அது பின்னாடி வேற ஒண்ணு வரும் அது மிலிட்டரி வந்து கிறிஸ்டியன் தான் வந்து பேலஸ் ஆஃப் இது நேரம் அந்த தீம் கூட வந்து ஆதாம் எவ்வளவு எடுத்துட்டாரு அவரு மற்ற கடை நூறு நூறு நம்பர் செடி பார்த்து இதெல்லாம் வேணாம்னு கொடுத்து சூஸ் பண்ணது ஒரு கிறிஸ்டியன் தீம் தான் ஸோ அவருடைய கிறிஸ்டியன் மைண்ட் அது காட்டுவான் பட் உள்ள அது பேர் கிறிஸ்டியா இருக்கு அது ரொம்ப எவ்வளவு எல்லா மதங்களுக்கும் பொருத்தமான அது மதங்களை கடந்த ஒரு விஷயமா இருக்கு ஜேகே வந்து உலகத்துல வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் ஜே கிருஷ்ணமூர்த்தி ஹேங்கர் ஹவு ஃபார் யூ கேன் கோ ஒரே சென்டென்ஸ் நீங்க வந்து நண்பர் மட்டும் நீங்க உங்களை நிறுத்தி வச்சுட்டீங்கன்னு சொன்னா எவ்வளவு நீங்க போக முடியும் இதுக்குள்ள எல்லாமே அடிபட்டு போயிருக்கு அப்ப நீங்க ஹிந்துவா இருந்தீங்கன்னா முஸ்லீமா இருந்தீங்கன்னா கிறிஸ்டியா இருந்தீங்கன்னா அதுக்குள்ள இருந்தே செஞ்சிருக்கீங்கன்னா அதுக்குள்ள நீங்க கற்பனை பண்ற உண்மையை தான் நீங்க பார்க்க முடியும் உண்மையான உண்மையை நீங்க பார்க்க முடியாது அப்ப நீங்க அதுலேருந்து வெளியே வந்து வெளியே வரக்கூடிய மைண்ட் உங்களோட மெச்சூரிட்டி இருந்தாலும் நீங்க எல்லா மனுஷனும் பொதுவான விஷயங்களை எல்லா காலத்துக்கும் பொதுவான விஷயங்களை பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி இக்பால் பார்த்துருக்காரு அதனால தான் அவருக்கு அவர் ஒரு நல்ல கவிஞராக நின்று கொண்டிருக்கிறார் என்னுடைய கருத்து இந்த புத்தகத்திலிருந்து அதான் தெரியுது அவருடைய புத்தகம் இந்த புத்தகத்துல இல்லை அவருடைய புத்தகம் அப்ப இது எதுக்காக சொன்னோம்னா அந்த ஃபார்சி உருது அப்படிங்கிற இந்த ரெண்டு மொழியிலுமே ரிச் இன் மியூசிக் அண்ட் சவுண்ட் ஏன்னா அந்த சவுண்ட் எக்ஸ்பிளாட்டேஷன் அதெல்லாம் வந்து தமிழில் கொண்டு வர்றது வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளான விஷயம் அதெல்லாம் வந்து அந்த வகையில் வந்து இக்பால் தமிழில் மொழிபெயர்த்தா கருத்துக்கள் மட்டும் நம்ம சொல்ல முடியும் அந்த எஃபெக்ட் கிடைக்காது இப்பாலுடைய போயம்ஸ் ஒன்று நாங்கள் சொல்லணும் இக்பாலுடைய ஒரு போயம் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போயம் ஷிக்வா ஜாபி ஷிக்வா அப்படின்னு ஒரு கவிதை குஷ்வந்த் சிங் கூட ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு நான் அதை தான் படித்தேன் அதில் வந்து நாலு லைன் வரும் என்ன வரும்னா ஒரு இக்பால் வந்து ஒரு சிறந்த கவிஞர் அப்படிங்கிறதுக்கு அந்த நாலு லைனே போகும் என்ன சொல்லுவார்னா ஜோ பாத் திருத்த நிக்கிறத்தி ஹே அசர் அஸ்தி ஹே எந்த விஷயம் எந்த பேச்சு எந்த விஷயம் ஜோ பாத் திருத்த நிக்கிறத்தி ஹே இதயத்திலேருந்து வருதோ அசர் அஸ்தி ஹே அதுக்கு எஃபெக்ட் இருக்கு அதுக்கு ஆற்றல் இருக்கு அதுக்கு சக்தி இருக்கு பர் நஹி அதுக்கு ரெக்க கிடையாது தாக்கத்தை பருவா மகர் ரத்தி ஹே ரெக்க கிடையாது அதுக்கு ஆனா பறக்கிற சக்தி அதுக்கு உண்டு அப்படின்னு ஒரு நாலு லைன்ல அவர் எழுதியிருப்பாரு அப்ப இது ஏதாவது வேர்ட்ஸ் ஆஃப் ஞாபகம் போயிட்டு ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு ரொம்ப கரெக்ட் அது இங்கிருந்து வரணும் கவிதைகள் ஏன்னா இங்கிருந்து வரலன்னு இங்கேருந்து மட்டும் வந்ததுன்னு சொன்னா அது கவிதையா இருக்காரு அது ஆர்குமெண்டா இருக்கும் லாஜிக் இருக்கும் பிராகவியா இருக்கும் ஏதாவது கவிதையா இருக்காரு ஏன்னா அப்ப இங்கிருந்து வரணும் அது உங்களை வந்து எதுவும் செய்யணும் நகுலன் சொல்லுவாரு கவிதை வந்து புரியலன்னு சொன்னா என்ன பண்றது அப்படின்னா, நீ படிச்சதே வா, வந்து முழு கவிதையும் ஆரம்பத்துலேருந்து கரெக்டா வாக்கப்படலேருந்து அடுத்த ஹாலுக்குள்ள போகணும், ஹாலுக்குள்ள இருந்து பெட்ரூம்குள்ள போகணும், கிச்சனுக்குள்ள போகணும், அப்படிலாம் கவிதைகளை போக முடியாது. நீ படிச்சதே வா, எங்கேயாவது ஒரு ஒரு வார்த்தை இருக்கும், அது ஒண்ணு இருக்கும், அதுக்குள்ள நீ பூந்துடும், அதுக்குள்ள பூந்துனா அதுக்குள்ள பூந்து கவிதைகளை போகலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு சில வார்த்தையை கேட்கும் போதே நமக்கு வந்து இவர் ரொம்ப நல்ல கவிஞர்னு தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி உருதுங்கிற மொழி எனக்கு முழுமையாக தெரியாத மொழியா இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை கேட்கும் போது அதை எனக்கு புரியும் போது இவர் ஒரு நல்ல கவிஞர் தான் அப்படின்னு நம்மளால் விளங்கிக்க முடியுது. எந்த வார்த்தைகள் இதயத்திலிருந்து எழுகின்றனவோ அது சக்தி மிகுந்தவை, இரவு இல்லாவிட்டாலும் பறக்க மாற்றல் கொண்டவை. இதுதான் இந்த வரியின் பொருள். இக்பால் ஒரு அற்புதமான கவிஞர் என்று நாம் புரிந்து கொள்ள உதவிய வரிகள் இவை. கவிதை என்று யோசித்து மட்டும் எழுதப்படும், கவிதை என்பது யோசித்து மட்டும் எழுதப்படுவதல்ல, அது முதலில் உணரப்பட வேண்டும். பின்புதான் அறிவுபூர்வமான வெளிப்பாடு செயல்பாடுகள் யாவும். இந்த நிலைப்பாடு இல்லாத கவிஞனே உலகத்தில் இல்லை எல்லாம். இந்த வரையறை, அதாவது இந்த போயட்ரி பாண்டியிருந்து இதயத்திலிருந்து வராத கவிதைங்கிற வரையறை வந்து உலக கவிதைகள் அனைத்துக்கும் பொருத்தமானது என்பதுதான் எனக்கு சந்தேகம் இல்லை. போயட்ரி இஸ் அன் எஸ்கேப் ஃப்ரம் பர்சனாலிட்டி அப்படின்னு ஏற்றியே தெரிய சொன்னார், போயட்ரி இஸ் அன் எஸ்கேப் ஃப்ரம் பர்சனாலிட்டின்னு. ஆனால் எனக்கு அவருடைய கவிதை, அவருடைய கவிதையை படிக்கும் போது அவருடைய இம்பர்சனல் பர்சனாலிட்டி தான் அவருடைய கவிதைகள் தெரியும். அவர் எப்படி தன்னுடைய பர்சனாலிட்டி விலகிக்கு போக எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு அப்படிங்கிறது அவருடைய கவிதைகளில் பார்க்க முடியுது. அதுதான் அவருடைய பர்சனாலிட்டி. அப்ப கண்டிப்பா நம்ம நல்ல எக்ஸ்பிரஷனல் பர்சனாலிட்டியா தான் இது திரும்பவும் பழைய எப்படி அந்த நாங்கள் வந்து நிற்கிது திரு தி பேக் டோர் டீ சொல்லிட்டு பின்பக்கமும் வராரு. இப்பால வள்ளுவர்கள்லாம் முன்பக்கமாக வந்துடுறாங்க. அவ்வளவுதான் நான் சொன்ன இக்பால் இந்த கவிதை வரிகள் நிகழ்த்திய சக்திய அசரு மகரு போன்ற சொற்கள் எப்படி விளையாடுகின்றன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். உருது மொழிக்கே உரிய இசைத்தன்மையில் புது கவிதை மாதிரி எதிரி மோனை இல்லாமல் மனதை தைக்கும் விதத்தில் உருது பாரசீகம் ஆகிய மொழியில் கவிதை எழுதுவது சாத்தியமில்லை என்று கூட சொல்லிவிடலாம். பிளாங்கா பிளைனா வந்து வாழ்க்கை மாதிரி வந்து அல்லது புது கவிதை மாதிரி எழுத முடியாது. எனவே எது சொன்னாலும் மரபு சார்ந்த கசல் ருபாயா மக்னவி போன்ற வடிவங்களிலேயே சொல்ல வேண்டி இருந்தது. அது ஒரு சவால் என்றுதான் நான் சொல்வேன். ஒரு மகாகவி என்பவன் அந்த மரபார்ந்த வடிவ அமைப்புக்கு மட்டும் நியாயம் செய்யாமல் தான் சொல்ல வரும் கருத்துக்களையும் அவற்றின் உதவி கொண்டு ஆற்றலோடு சொல்லி வருவான். அவன் வெற்றி அதுதான் இருக்கிறது. அதனால்தான் இக்பால் மொழிபெயர்ப்பில் படிப்பது ஒரு இழப்பு என்று சொல்வேன். இக்பாலை பற்றி நான் தெரிந்து கொள்வது இன்னொரு பாடலையும் பற்றி நான் சொல்லிட வேண்டும். ராகேஷ் சர்மா அப்படிங்கிற ஒரு இந்திய விண்வெளி வீரர் வந்து ஸ்பேஸுக்கு போனப்ப இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து அவர் மறந்துட்டு இருக்கார் ஸ்பேஸ்ல. அப்போ அவர் உலகத்தை பார்க்கறாரு, இந்தியாவும் பார்க்கறாரு. இந்தியா எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க கேட்கறாங்க பிரைம் மினிஸ்டர். அப்போ வந்து இவர் பதில் சொல்றாரு. அந்த பதில் சொல்ற வந்து இக்பாலுடைய கவிதைகள் போட்டுருந்தார். சாரே ஜஹான் கே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா, அந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப அழகான நாடு என்னுடைய ஹிந்துஸ்தான் தான் அப்படின்னு இக்பால். இதுதான் இக்பாலுடைய முரண்பாடுகள்ல மிக முக்கியமான முரண்பாடு. அவர் சாரி ஜஹான் சே அச்சா இந்துஸ்தான் அமாரா, இந்த உலகத்திலே அகிலமனை எல்லாத்துலயும் வந்து இந்துஸ்தான் தான் வந்து ரொம்ப அழகான நாடு அப்படின்னு சொன்ன அதே இக்பால் தான் பாகிஸ்தான் கருத்தையே முன் வச்சவர். முத முதல்ல பாகிஸ்தான்ங்கிற முஸ்லீம்கள் தனி நாடு வேணும் அப்படிங்கிற ஐடியா முத முதல்ல ஜின்னாக்கு வரல, இவரு தான் வந்தது. இவர் தான் வந்து பின்னாடி சொல்லி சின்ன மதத்தில் உருவாக்கி கடைசி வரைக்கும் சின்ன அப்படியாமல் பிரிச்சுட்டு போனது காரணம் இக்பால் தான். ஏன்னா அவர் பிரிச்சுட்டு போனது சரியா தப்பாங்க ஆர்குமெண்ட் போகலப்ப அவரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அது சரியான ஒரு ஆர்குமெண்ட். ஸோ இப்ப நம்ம ரெண்டு விஷயங்களை பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து இந்தியா வந்து இந்தியாவா அப்படிங்கிற மாதிரி இந்தியா சொல்லி பாருக்குள்ளே நல்ல நாடு நம்ம பாரத நாடுன்னு உறுதி அற்பாயிட்டாரு. ஏன்னா அது வந்து அதே இப்ப என்ன பண்றாரு, முத முதல்ல 1963 அவர் பிரிவினை ஆனத்தை முன்வைக்கிறார். அப்ப ரெண்டுமே அவருக்குள்ளே இருந்துட்டு இருக்கு. அப்ப இது வந்து இது முரண்பாடா பார்க்கலாம் நம்ம, அதை வந்து நியாயம் இருக்காங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு விஷயம். என்று இக்பால் சொன்ன மாதிரிதான் இந்தியா எனக்கு மிக அழகாக தெரியுது என்று ராகேஷ் சர்மா சொன்னார். ஆனால் இந்தியாவில் பாடப்படும் மிக மிக பிரபலமான நமது முப்படைகளுக்கும் எல்லா காலத்திலும் வீர உணர்ச்சியையும் எழுச்சியையும் ஊட்டவல்ல அந்த பிரபலமான பாடலை எழுதியவர் அல்லாமா இக்பால் தான். இந்த சாரி ஜஹாசே அச்சாங்கிற பாட்டு தரநாய ஹிந்து, தரநாயகன்னா சாங் ஃபார் தி கண்ட்ரி, ஹிந்து சாங் ஃபார் இந்தியா என்ற தலைப்பில் எழுதப்பட்ட அந்த பாடலை தெரியாதவர் யாரும் இருக்க முடியாது. அது தரநாய ஹிந்துன்னு தெரியாம இருக்கலாம், சாரே ஜஹாசே அச்சாங்கிற பாட்டு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அது எழுதுனவர் இக்பாலும் தெரியாம இருக்கலாம், ஆனால் அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு. தாவரன் ஜனகனமாவுக்கு முன்பே எழுதப்பட்ட பாடல் அது. இந்த தகவல் வந்து புத்தகத்தில் வருது. அதைத்தான் தேசியகீதமாக வைக்க வேண்டும் என்று ஒரு விவாதம் கூட எழுதியிருந்தாலும் சொல்லப்பட்டது. அது எனக்கு தெரியாது, அது ஒரு தகவல் இருக்கலாம். இதில் எவ்வளவு உண்மை இருக்குது என்று தெரியவில்லை. என்றாலும் இக்பால் தெரியாமல் கூட ஒரு இந்தியர் இருக்கலாம், சாரி ஜனாசே என்ற பாடலை தெரியாதோ இருக்க முடியாது. ஆனால் அந்த பாடலை பற்றியும் அதை ஒத்த பார்க்குள்ளே நிலநாடு எங்கள் பாரத நாடு என்பதை போன்ற பாடல்களை பற்றியும் எனக்கு உயர்ந்த கருத்து எதுவும் கிடையாது. காரணம் அவை மிகை உணர்ச்சி பாடல்கள். ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்காரனும் அவன் நாடுதான் ரொம்ப நல்லா நாடு, அவன் நாடு தான் அழகான பொண்ணு, அவன் பிள்ளைங்க தான் அழகான பிள்ளைங்க, தக்கைக்கும் சன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி நம்ம நாட்டை பத்தி நம்ம தான் நம்மளே சிறப்பாக பேசுவோம். யார் பேச போறா? அப்ப நம்ம கண்டிப்பா சிறப்பாக தான் பேசுவோம். அது வந்து உணர்ச்சி மட்டும்தான் இருக்கே தவிர அது உண்மையா இருக்கிறதுக்கான சான்ஸ்கள் ரொம்ப கம்மி. உண்மையா இருக்கலாம், உண்மையா இல்லாமையும் போகலாம் இல்லையா? அது ஒன்று. ஒவ்வொரு நாட்டு குடிமகனுக்கும் அவன் நாடு உயர்ந்ததுதான். அந்த நாட்டு பற்றி வெளிப்படுத்தும் பாடல் தானே தவிர இதில் வேறு சிறப்பு எதுவும் கிடையாது. இக்பால் என்ற மிகச்சிறந்த கவிஞரை பற்றிய குறிப்புகளை இதில் காண முடியாது. அந்த பாட்டு மூலம் வாக்கிட்டு இக்பால் ஒரு பெரிய கவிஞர் அப்படின்னா நம்ம சொன்னோம்னா சுதந்திரம். இக்பாலை பற்றி எனக்கு தெரிந்தது இவ்வளவுதான். ஆனால் மகாகவி அல்லாமா இக்பால் என்ற ஜேஎம் ஹுசைனின் இந்த புத்தகம் இக்பாலை பற்றி இன்னும் தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்து கொள்ள உதவியது. 2008 முதல் பதிப்பாக இந்த நூல் வெளிவந்திருந்தாலும் நான் பிறப்பதற்கு ஒரு ஆண்டு முன்பே இந்த நூல் புத்தகம் எழுதப்பட்டுள்ளது என்பது எனக்கு வியப்பு தெரியுது. இது 57 புக்கு வந்துருது, நான் 57 தான் பிறந்தேன். இது 57 இவ்வளவு விரிவா இக்பால் பத்தி ஒரு புத்தகத்தை ஜெயம் புத்தன் எழுதியிருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்கூடிய ஒரு நல்ல அருமையான விஷயம். இக்பால் முரண்களை வெளிப்படுத்துவதாக இருக்கிறார். சாரி ஜனாசி அச்சா என்ற பாடலை எழுதி அதே இக்பால் தான் இன்று பாகிஸ்தானின் தந்தை என்று அங்கே கொண்டாடப்படுகிறார் என்பது ஆச்சரியம் மட்டும் உண்மை. இந்திய துணை கண்டம் 2 பிரிந்து இந்தியா பாகிஸ்தான் என்று ஆனதும் ஆண் நாள் முதல் இன்றுவரை விரதம் பாராட்டிக் கொண்டிருப்பதும் நமக்கு தெரிந்த வரலாறு. ஆனால் அந்த பிரிவதைக்கு வித்தித்தவர் யார் தெரியுமா? சாரி ஜனாசி அச்சா என்ற மது புகழ்மிக்க நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு இந்தியனின் மனதிலும் நீங்கள் இடம்பெற்றிருக்கும் அந்த பாடலை எழுதிய அல்லாமா இக்பால்தான். பிரிவினை அவசியம் என்ற கருத்தை இன்னாவுக்கு முதன்முதலில் சொன்னவரே இக்பால். பொது வாழ்வில் ஈடுபட்ட பிறகு சொற்பொழிவுகளின் மூலமாக இந்த கருத்தை இக்பால் வலியுறுத்தினார். அவர் நிறைய ஒரு லாயர் ஆகிருக்காரு, பேக்ஸ் பட்டம் வாங்கியிருக்காரு, கேம்பிரிட்ஜ் லெவலில் படிச்சிருக்காரு, போய் உலகம் போல சுத்திருக்காரு. ஸோ அவர் நல்ல ஆங்கிலம் இருக்குது, நல்ல ஒரு ராயல் ஒரு ரேப்போர்ட் இருக்கு அவருக்கு, எல்லா ராஜாக்களுடையும் ராயல் சீஃப்களுடையும் பழக்கம் இருக்கு. அவர் தேடி மன்னர்கள்லாம் வருவாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு ராயல் லைஃப் இருந்திருக்காரு. ரொம்ப இன்ஃபுளுன்சியல் பிரச்சனை இருக்காரு என்ன. அதனால வந்து ஒரு எந்த ஊருக்கு போனாலும் அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு ஒரு குரூப் ஆமாயிரும், அவர் பேசுவார். ஆனா எல்லா புகழுமே வந்து கவிதை வாசிப்பு, கவிதை வந்து எழுத கிடையாது. கம்பன் மாதிரி ஒரு அந்த மாசத்துல போய் நின்றுட்டு வாசிக்கிட்டு இருக்காங்க. வாசி 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 இந்த உருதுடைய அந்த ஒரு அந்த இதுவே அதுதான். என்னன்னா 2 இருக்கும், முதல் வரியில வந்து ஒண்ணு இருக்காது, 2 வரியில வந்து ஒரு ஒரு கருத்து வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த 2 வரைக்கும் இருந்தா எல்லாரும் வா 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 வான்னு கட்டுவாங்க. ஏன்னா அந்த 2 வரி எடுத்தீங்கன்னா அந்த உயிரே இருக்காது. சோ அந்த முடிக்கிற அந்த எண்டுதான் அந்த விஷயமே இருக்கும். சோ இந்த மாதிரி 2 எடுத்து போகும்போது ஒரு அற்புதமான கருத்துல வந்து இந்த எண்ட்ல அந்த சர்ப்ரைஸ், அது ஒரு அது ஒரு ஒரு கட்டுப்பாடு தான். அதுக்குள்ள கொண்டு வந்து எல்லாத்தையும் அதை இணைக்கணும், அங்க ஒரு விஷயம் தெரியணும். கிளைமேக்ஸ், 4 ஒரு கிளைமேக்ஸ், 2 ஒரு கிளைமேக்ஸ் வந்துட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு காவியம் எதுனா காவியம் பூரா சோ மெனி கிளைமேக்ஸ் வந்துட்டே இருக்கும். இது வந்து ஒரு ஒரு கடினமான விஷயம். அதான் அவங்க செஞ்சிருக்காங்க அந்த காலத்துல, உறுதுலையும் பார்த்துலையும் இதை நாங்க பெரிய பெரிய கவிஞர்கள் போல இந்த கிளைமேக்ஸை கொடுத்துட்டே தான் வந்திருக்காங்க. சரி, இப்ப இக்பால் என்ற மனிதனுடைய பொதுவாக ஈடுபட்ட பிறகு சொற்பொழிகளின் மூலமாக இந்த கருத்தை பிரிவினை கருத்தை அவர் வலியுறுத்தினார். பஞ்சாப், வடமேற்கு மாகாணம், சிந்து, பாகிஸ்தான், பலூச்சிஸ்தான் ஆகியவற்றை இணைத்து ஒரு தனி நாடாக ஆக்க வேண்டும் என்று அப்போது பேசினார் என்கிறது நூல். ரொம்ப கிளியரா இருக்காரு, என்னென்ன ஸ்டேட்லாம் சேர்த்து ஒரு நாடாக ஆகணும்னு ரொம்ப கிளியர் கட்ட ஐடியாவில் நல்ல ப்ளூ பிரிண்ட்லாம் போட்டார். ஸோ கருத்து மட்டும் முன்வைக்கலவர், எதெல்லாம் சேர்க்கணும், எதெல்லாம் சேர்க்க முடியும், எது சேரக்கூடாது அப்படின்லாம் கூட ரொம்ப கிளியரா அவர் எல்லாம் கூட சொல்லிட்டார். இக்பால் என்ற மனிதருடைய பன்முகத்தன்மையை இந்த நூல் வெளிக்கொண்டு வருகிறது. கவிஞர், பேராசிரியர், வழக்கறிஞர், சிந்தனையாளர் என பல பரிணாமங்கள் இக்பாலுக்கு உண்டு. கவிஞர் என்ற பரிணாமம் இங்கே தூக்கலாக இருந்தாலும் மற்ற தரங்கள் எதிலும் கூட அவர் தோற்றுவிடவில்லை. ஒரு நல்ல பேராசிரியராகவும் நேர்மையான நியாயத்துக்காக போராடும் பேராசிரியற்ற வழக்கறிஞராகவும் சிறந்த சிந்தனையாளராகவும் இக்பால் இருந்திருக்கிறார். இந்த கோணங்களை எல்லாம் தாண்டி ஒரு சாதாரண மனிதராக எப்படி வாழ்ந்தார் என்றும் இந்த நூல் பார்த்துள்ளது. இந்த நூலின் சிறப்புகளில் ஒன்று இது என்று சொல்ல வேண்டும். இக்பால் பிறப்பதற்கு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இவருடைய முன்னோர்கள் காஷ்மீரில் பிராமணர்களாக இருந்தவர்கள் என்று குறிப்பிடத்தக்கது. அதனால்தான் அவர் அவ்வளவு அறிவானவராக இருந்திருக்கிறார் என்று என் காதுபட சொன்னவர்கள் உண்டு. அறிவும் திறமையும் ஒரு ஜாதிக்கு மட்டுமே சொந்தமானது என்று நினைக்கின்ற ஜாதி இருப்பதுதான் நம்முடைய உள்ள பிரதானமான ஜாதி பிரச்சனையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பள்ளியில் படிக்கும் காலத்திலேயே இக்பால் முதலில் பஞ்சாபி மொழியிலும் பின்பு உருதுவிலும் கல்வி எழுதியிருக்கிறார். அவர் பிறந்தது 1873 என்றும் பிப்ரவரி 22ஆம் தேதி என்றும் நூல் கூறுகிறது. 77ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி பிறந்தார் என்று இணையதளங்கள் கூறுகின்றன, குறிப்பாக விக்கிபீடியா. இதில் பிறந்த தேதி நவம்பர் 9 என்று சரியாகத்தான் இருக்கும். எனவே அன்றுதான் பாகிஸ்தானில் இக்பால் நாள் கொண்டாடப்படுகிறது, நவம்பர் 9 அன்று தேசிய விடுமுறையாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்பால் லாகூர் அரசாங்க கல்லூரியில் மட்டுமல்லாது கேம்பிரிட்ஜ், லண்டன் பல்கலைக்கழகங்களிலும், ஜெர்மனியின் மியூனிச் யூனிவர்சிட்டியிலும் படித்து பட்டங்களை பெற்றுள்ளார். ஜெர்மனியின் தத்துவத்தில் முனைவர் பட்டம், கிளாசிக்கல் டாக்டர் பட்டம், எனினும் லண்டனில் டாக்டர் பட்டமும் என்று குறிப்பிடத்தக்கது. அவர் கிரீக் சாஸ்திரத்தெல்லாம் வந்து நல்லா படித்து அது மேலே நிறைய விமர்சனங்களை வச்சிருக்காருங்கிறது முக்கியமான விஷயம். அதனால் ஒரு சில கருத்துக்கள் வந்து ஒரு கிரீக் சாஸ்திரத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு, இந்தியன் பிலாசபியை அது தூக்கி ஏரியமாக அப்படின்னு பேசியிருக்காரு. ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை இக்பாலின் ஆரம்ப கால கவிதைகளில் கூட காண முடியுது. என்ன ஒரு உதாரணம், இந்த புக்ல இருந்து உதாரணம், இளம்பறையே உனது ஏழ்மையை எண்ணி வருந்தாது, ரொம்ப ஒளியா இருக்குல்ல, அதை ஏழையா கர்ம முடியுமே, ஞானம் அடையாது, உன்னுள்ளே பூர்ண சந்திரன் புரிஞ்சு கிடக்கிறான் அப்படிங்கிறது அவருடைய அந்த காலத்தில் இருந்து கவிதைகள் உண்டு. ஸோ இதை பார்த்து கூட வந்து ஒரு ஒரு பூவர் ஒரு பாவல் ஒரு பூரா இருக்க மனத்தை வந்து ஒரு தேத்துற மாதிரி, நீ கவலைப்படாத உனக்குள்ள சந்திரன் இருக்கிற மாதிரி உனக்குள்ள வந்து வறுமை உள்ள செழுமை இருக்குது அதை கண்டுபிடி அதுக்காக போராடுங்கிற மாதிரி ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்திருக்காரு என்ற கவிதையை உதாரணம் சொல்லலாம். இங்கிலாந்துக்கு போகும் முன் நிஜாமுத்தின் அவுளியா அடக்கஸ்தலம், இங்கிலாந்துக்கு போகும் முன் நிஜாமுத்தின் அவுளியா அடக்கஸ்தலம் அமீர் குஸ்ரு ஹாலிப் சமாதி ஆகியவற்றுக்கும் சென்றுள்ளார் என்ற குறிப்பு நூலில் காண கிடைக்கிறது. இது கொஞ்சம் வியப்பூட்டும் குறிப்பு. ஏனெனில் ஒரு இடத்தில் பிளேட்டோவை பழைய ஆட்டு மந்தையின் தலைவன் என்று இக்பால் விமர்சித்தார் என்றும், சூஃபித்துவம் பிளேட்டோவின் கருத்துக்களோடும் இந்து மதத்தின் வேதாந்த கருத்துக்களோடும் தொடர்பு கொண்டது, ஒரு சில வழிகளில் அது திருக்குறானுடைய கட்டளைக்கு முரணானது என்று கருதினார் என்று இந்த புக்ல சொல்லுது. இது வந்து டோட்டலா தப்பான கருத்து என்னுடைய கருத்துல. ஏன்னா வந்து ஒரு சூத்திசத்துல வந்து ஆழ்ந்த ஈடுபாடு இல்லாதவர்த்த எந்த தராது போக மாட்டான். சமாதிகள் சமாதி வழிபாடல்ல சமாதி விசிட், ஏன்னா சமாதிகளுக்கு வந்து விசிட் பண்ணி அங்க போய் சாத்தியா வர்றதுக்கா யாரும் போக மாட்டாங்க. இவர் வந்து நிஜாமுதீன் அவுளியா அப்படி ஒரு டெல்லிக்கு முன்னாடி ஒரு தர்கா இருக்கு, நிஜாமுதீன் தர்கா, அவர் ஒரு செயின்ட், அவர் யாரும் செயின்ட் வச்சீங்களா, செயின்டுடைய சமாதியை போய் இப்ப நாங்க வந்து நாகூர் வந்து நாகூர் ஆண்டவர் தர்கா இருக்கு, நாங்கள் நாகூர் பத்திர புத்தகமே எழுதியிருக்கிறேன், நான் வந்து அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ல வரேன், நான் தர்காக்கெல்லாம் போவேன், வழிபட மாட்டேன். ஏன்னா அங்க வழிபடத்துக்குள்ள ஒண்ணுமே இல்லை, வழிபடத்துக்கு மாசத்துலாம் மாசத்துக்கு போறது விஷயம். ஏன்னா அப்ப வந்து தர்காக்குள்ள போய் யாரும் வழிபடுறது இல்லை, தர்காக்குள்ள போய் விசிட் பண்ண அவங்களுக்காக ப்ரே பண்ணுவாங்க, இல்ல அவங்கள்ட்ட ஏதாவது ஆண்டோண்ட கேட்கற மாதிரி கேட்பாங்க. அது தப்புன்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு, அது ரைட்டுக்கு என்னுடைய ஆர்குமெண்ட், எல்லாரும் ஆர்குமெண்ட் வச்சுக்கோமே. ஆனா இப்படி போராட்டனால இப்போ வந்து நிறைய ஸ்கூல் தாட்டு பெருகிட்டே வருது. ஏன்னா இதுதான் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப்புகள் வந்து நிறைய சிறு 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 வட்டங்களால பெருகிட்டு போகுது. ஏன்னா அப்ப இஸ்லாம்ங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் இன்டர்பிரேஷன்ஸ்ங்கிறது ஒத்துக்கிட்டு ஃப்ரீயா இருந்தோம், சரி அட்லீஸ்ட் ஒற்றுமையா இருந்தாலே எல்லாம் தக தான் போறோம், யார் தப்பு யார் ரைட்டுன்னு அது கூட நின்று போகுது, அது வரைக்கும் ஒத்துமையா இருக்கலாம் கூட கேட்க மாட்டோம். ஏன்னா நான் சொல்றதா கரெக்ட், நீ சொல்றதா கரெக்டுன்னு தானே போட்டுமா. இது மாதிரி சந்தைகள் வந்து எல்லா மதங்கள்லையும் எல்லா காலத்திலையும் இருந்து வந்துருக்கு. ஆனா இக்பால் வந்து நிஜாமுத்தின் அவுளியா தராஜ் போயிருக்காரு அப்படின்னா அவர் ஒரு சூத்தியா தான் வேணும், அது சூத்திய கருத்துக்கள் கண்டிப்பான முறையில அவருடைய கதைகள்ல வெளிப்படுது. எனவே அந்த கருத்து முறம் இது உண்மையாக இருக்க முடியாது அவர் இந்த நூல் சொல்ற கருத்து. ஏன்னா இது சூபித்துவத்திலும் ஆன்மீகத்திலும் நம்பிக்கை இல்லாத ஒருவர் நிஜாமுதீன் அவுளியா போன்ற சூப்பிகளின் அடக்கஸ்தலத்துக்கு செல்வதை விரும்ப மாட்டார்கள். மேலும் இக்பால் சூபித்துவ கருத்துக்களால் மிகவும் கவரப்பட்டிருந்தார் என்பது அவரது கவிதைகளிலிருந்து தெரிய வந்தது. உதாரணமாக அவன காவியம் அப்படிங்கிற தலைப்புல அவர் ஜாவித் நாமா அப்படின்னு எழுதியிருக்காரு. ஜாவித் செகண்ட் சன்னுடைய பேர் அது, அவர் பேர்லயே அந்த ஜாவித் ஜாவித் இம்மார்டாலிட்டிங்கிற ஒரு அர்த்தமும் வரும். அதனால ஜாவித் நாமான புக் ஆஃப் ஜாவித் அர்த்தம். ஆனா அமர காவியம் நீங்க மொழிபெயர்த்திருக்காங்க புக் ஆஃப் இம்மார்டாலிட்டி வச்சுக்கோமே. அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, தன்னை அறிந்து கொள்ள முயற்சித்தை முல்லாக்கள் நிராகரிப்போரை காவிர் என்பர். இது இக்பாலுடைய கவிதை மொழிபெயர்ப்பு. இதை விட ஒரு சிறந்த சூழ்த்தி கவிங்கிறது உதாரணம் கிடையாது. என்னன்னா தன்மை அறிந்து கொள்ள முயற்சி. இதுதான் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா ஆன்மீகத்திலையும் அடிப்படையில் தான், தன்மை அறிந்து கொள்ள முயற்சி. இது வந்து இந்த கருத்துக்களோட ஃபண்டமெண்டல் அல்லது அப்படின்னு சொல்லப்படுற சிங்கிள் கோட்ஸ் சொல்லப்படுற முஸ்லீம்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்படிலாம் வந்து சீக்கிரத்து சீக்கிரம் ஒரு ஒரு ஹதீஸ் இருக்கு, அதாவது உன்னை பற்றி அறிந்து கொள் அது உனக்கு போதும் அப்படின்னு அர்த்தம். என்ன அப்படின்னு சொன்னி நான் சொன்னால் அறிவித்து இது அறிவித்து இல்லைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். இந்த மாதிரி நான் நரக நஷ்டமும் பக்க தரப்ப ரப்பகு, யார் தன்னுடைய நஷ்டம் அறிந்து கொண்டானோ தன்னுடைய உள்ளத்தை அறிந்து கொண்டானோ அவன் தன்னுடைய நாயனை தன்னை படைத்தவன் அறிந்து கொண்டான் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. இதுவும் சூப்பிச்சிருந்தான், இதுவும் நம்பி சொல்லலன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல வரல, அங்கே வரல இங்கே வரலன்னு அவர் மட்டும். அவர் அது அவர் தன்மை அறிந்து கொள்ள முயற்சி அந்த அந்த பாட்டில் அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு முன்னாக்கள், முன்னாக்கள்னா ரிலிஜியஸ் ஸ்காலர்ஸ் வச்சுக்கோங்க, முல்லாக்கள் நிராகரிப்போரை, நிராகரிப்போர் முஸ்லீம்களை ஏற்றுக்காங்க, அவங்கள முஸ்லீம் நம்பிக்கையை நிராகரிக்கிறவங்க காஃபிர் என்ப முஸ்லீம்கள் அல்லாதவங்க காஃபிர்னு முல்லாக்கள் சொல்லுவாங்க. தன்னை நான் தன்னை அறியாதவன் பெரிய காஃபிர், தன்னை எவன் அறிஞ்சிக்கலையோ அவன் தான் காஃபிர். இது இதோட ஒரு சிறப்பான விளக்கத்தை வந்து ஒரு 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 கவிஞர் கொடுக்கவே முடியாது. அந்த இஸ்லாமிக் அந்த சட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு அந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணி அந்த டெர்மினாலஜி யூஸ் பண்ணி என்ன அதுக்கு வந்து அந்த பேசையே உரைக்கிற மாதிரி அந்த பேசையே வந்து நல்ல ஸ்ட்ராங் படுத்துற மாதிரி ஒரு கருத்தை வந்து இதோட சிறப்பாக ஒரு சொல்ல முடியாது. இது வரைக்கும் நான் இந்த வார்த்தையில படித்ததுல ரொம்ப அற்புதமா இருக்கு. காத்துமா யாரு அப்படின்னா எவன் என்னை பத்தி அறிஞ்சிக்கலையோ அவன் தான் காட்டு அப்படிங்கிற. அப்ப பேசிக்கான அவனுடைய வேலை என்னன்னா உன்ன பத்தி தெரிஞ்சுக்கிறதான் அப்படின்னு சொல்றாரு. காபீர் என்ற சொல்லுக்கு பெயர் வழக்கமாக இதை நான் கருதுகிறேன். பொதுவாக காபீர் என்றால் முஸ்லீம் அல்லாதவர் என்று வழங்கிக் கொள்ளப்படுகிறது. ஆனால் காபீர் என்றால் நிராகரிப்பவர் என்று பொருள், அல்லாவை நிராகரிப்பவர் என்று பொருள். அது பெரும்பாலும் புரிந்து கொள்ளப்படுகிறது, ஒரு வகை சொல்லாகவும் வெறுப்பு சொல்லாகவும் அது பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதும் உண்மை. ஆனால் தன்மை அறியாதவன் தான் உண்மையாய் நிராகரித்தவன், உண்மையை நிராகரித்தான். நிராகரிப்பான யாரு, எதை நிராகரிக்கிறான், உண்மையை நிராகரிக்கிறான், உண்மையை நிராகரித்தவன் அவனை உண்மையான காஃபிர் என்று இக்பால் கூறுவது சூபித்துவத்தின் உச்சம் என்று சொல்லலாம். இன்னொரு கதை, அது புகழ்பெற்ற கதை அஸ்ரார் ஹுதி, அது ஒரு கவிதை பார்த்தில அஸ்ரார் ஹுதினால சீக்கிரம் அது செல்ஃப்னு அர்த்தம், சுயத்துடைய ரகசியங்கள் தான் அர்த்தம். இப்ப தலைப்பே வந்து ஒரு சூபித்த தலைப்பா இருக்குது. அது மஸ்னவிப்பானு எழுதப்பட்ட பாரதிய கவிதை நூல், ஜாயினத்தின் நிகழ்ச்சி மொழிபெயர்த்தார். நிக்கல்சன் மொழிபெயர்த்தாருனாலே அது சூப்பி நூல் தான். ஏன்னா நிக்கல்சன் தான் எல்லா சூப்பி நூல்களையும் மொழிபெயர்த்திருக்காரு. அவர் இதுக்காக அரபி பார்த்து எல்லாம் படிச்சுட்டு ரூமியுடைய மருந்தவியை வந்து ஆறு வாழி அவர் மொழிபெயர்த்திருக்காரு. இது முக்கியமான முன்னூறு சூப்பி நூல்கள் பூரா அவர் மொழிபெயர்த்திருக்காரு. அப்பளவத்தை சூப்பி நூல் பலவற்றை அவர் ஆங்கிலத்துக்கு கொண்டு வந்த தன் பெருமை நிக்கல்சனுக்கு உண்டு. ரூமியின் மருந்தவை காவியத்தை ஆறு பாகங்கள் அவர் மொழிபெயர்த்துள்ளார். அவர் மொழிபெயர்த்தாலே சூப்பி இலக்கியம் என்றுதான் அர்த்தம். அசாரிய குதி தான் இக்பாலுடைய முதல் முக்கிய படைப்பாகும். அதைத்தான் அதுக்குத்தான் முதல் புகழும் முதல் விமர்சனமும் கிடைத்தது. சூபித்துவத்தின் இன்னொரு கூறு மனத்துக்கு வெளியில் சென்று பார்க்கும் தன்மை. மனத்துக்குள்ளேயே அதனுடைய டீப்பான விஷயங்களுக்குள்ள போறது ஒண்ணு, ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொன்னு அடுத்து வெளியே போயிடுது. என்ன அது மாதிரி சில கவிதைகளை இருக்காரு. கிழக்கின் செய்தி இன்னொரு கவிதையில, பயாவை மஸ்ரிக் இன்னொரு கவிதையில அவர் எழுதியிருக்காரு. ஏ காபாவின் காவலனே, அன்பு கொண்ட அவனுக்கு எதிர்படும் ஒவ்வொன்றுமே இறுதியானவை. அங்கே பாவம் இல்லை, புண்ணியம் இல்லை, லாபம் இல்லை, நஷ்டம் இல்லை, முஸ்லீம் இல்லை, காபில் இல்லை, எல்லாமே ஒன்றுதான். இப்படியே அவர் கவிதையிருக்காரு. இது வந்து சூப்பி கவிதைன்னு நான் சொல்றேன். அதுக்கு ஒரு சப்போர்ட்டா ரூமியுடைய கவிதையை நான் அக்கோட் பண்றேன். ரூமி சொல்றாரு என்ன செய்யுது முஸ்லீம்களை, எனக்கே தெரியவில்லை என்னை, கிறிஸ்தவனோ யூதனோ முஸ்லீமோ அல்ல நான், கிழக்கு மல்ல மேற்கு மல்ல, தரையும் அல்ல கடலும் அல்ல, எனது தடமோ இடமற்றது, எனது இடமோ இடமற்றது, உடலோ உயிரோ அல்ல, இருமையை விட்டவன் நான். இது ரூமி. இருமையான டூ வேலட்டி ரெண்டு இல்ல, நான் ஆம்பையில பொம்பளை இல்ல, எல்லாம் ஒண்ணுதான், ரெண்டே கிடையாது ஒண்ணுதான் அப்படிங்கிறதான் வந்து சூபியுடைய அந்த இந்த ரூமியின் மத்னவி கவிதையை ஒத்திருக்கின்றன இக்பாலின் வரிகள். எனவே நூலின் சொல்லப்பட்டதை ஏற்றுக்கொண்டால் இக்பாலின் முரண்பாட்டை காட்டுவதால் நூலில் சொல்லப்பட்ட சூப்பி இருக்க கருத்துக்களை மறுத்தாரு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம இதை பார்த்தோம்னா இதையும் ஒரு முரண்பாடு பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பெண்கள் வீட்டுக்குள் முடங்கி கிடப்பதே அவருக்கு அவர்கள் பொருத்தமானது என்ற கருத்தை இக்பால் கொண்டிருந்தார் என்று வியப்பூட்டக்கூடிய உண்மை. ஜெர்மனியில் அவருக்கு சொல்லிக் கொடுத்த மூன்று பெண் பேராசிரியர்களை அவர் வெறுத்தது கூட அவருடைய ஆண் ஆதிக்க மனப்பான்மையை மட்டுமல்லாமல் அவருக்குள்ளே இருந்த முரண்பாட்டையும் வெளிப்படுத்தியது. அவர் ஜெர்மனியில் வந்து மூணு ப்ரொஃபசர்ஸ் பொம்பளை பொம்பளை இருந்தாங்க, அது கூட அவர் பிடிக்கல. பொம்பளை வந்து அவங்க வந்து அது இதுக்குள்ள இதுக்கு இதுக்குள்ள கிடையாது, அவங்களாம் படிச்சுட்டு இந்த மாதிரி வேலை செய்ய விடாது அப்படின்னு ஒரு கருத்து அவருக்கு இருந்திருக்கு. ஆச்சரியமான ஒரு முட்டாள்தனமான கருத்து. இப்பவருடைய பல பாடல்களில் அவரால் மேடைகளில் பள்ளியாளர்கள் பாடப்பட்டனர். அவருடைய பாடல்களுக்கு இசை வடிவம் கொடுத்து அவர் பாடியும் இருக்கிறார். பாரதியும் பாடல்களைப் போலவே லாகூர் மஸ்ஜிதிலே இக்பாலே பல கவிதைகளை பல கவிதைகளை கேட்போர் முன்னிலையில் பாடியிருக்கிறார். அதன் மூலமாக மக்கள் மத்தியில் போராடிந்தும் இருக்கிறார். எந்த காரணம் கொண்டும் இலக்கியத்தில் யாரையும் தென்பற்றுவது அவருக்கு பிடிக்காது. பிறரது மூச்சினால் நாம் வாழ முடியாது என்று அவர் அழகாற்றினார். அதை இமிட்டேஷன் யாரையுமே ஃபாலோ பண்ணி அவர் மாதிரி எழுதணும் இவரை மாதிரி எழுதணும் அப்படிங்கிறது அவரை ஏற்றாந்தாரு. ஸோ ஒரிஜினல் என்ன சம்டைம்ஸ் நாட் ஒரிஜினல் இருந்தாலும் வந்து அந்த அந்த அவர் சொன்ன விஷயம் இருக்குது அது வந்து ரொம்ப அழகான பிறகு மூச்சினால் நம்ம வாழ முடியாது. அவர் பொதுவாக ஈடுபட்ட 24 to 34 பத்தாண்டுகள் காலத்தில் முக்கியமான படைப்புகளை எழுதினார். அவற்றில் 4 நூல்கள் மிக முக்கியமானவை. அவற்றில் 3 கவிதை, 1 உரைநடை. ஜபூரே அசம் ஜாவித் நாமா, 2 பார்த்தி, பாலி ஜிப்ரி உருது, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரிலிஜியஸ் தாட் இன் இஸ்லாம் நூல், ஒரு 9 லெக்சர்ஸ் கொடுத்திருக்காரு. அதோடைய தொகுப்பு ஆங்கில நூல்கள். இதில் பாலி ஜிப்ரில் ஜிப்ரின் இயற்கை என்ற உருது கவிதைக்கு அவர் ஸ்பெயின் சென்றபோது கொண்ட உணர்வுகளை வைத்து எழுதப்பட்டது. இது இது முக்கியம். இக்பாலுடைய முக்கியமான டைமென்ஷன் என்னன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு ட்ரூ முஸ்லீமா இருந்திருக்காரு. நான் முஸ்லீம் சீனியோட இருந்திருக்காரு. ஸ்பெயினுக்கு போயிருக்காரு. ஸ்பெயின்ல வந்து முஸ்லீம்களுடைய ஆட்சி கிட்டத்தட்ட 700 ஆண்டுகள் இருந்திருக்கு. அங்க வந்து அந்த காட்டோபா மாஸ்டரை ப்ரே பண்றாரு. ப்ரே பண்ணி என்ன பண்றாரு, இந்த மாதிரி இஸ்லாம் அழிஞ்சு போச்சு, இங்க எல்லாம் இவ்வளவு அழகான மாஸ்டரா இருக்கு, எல்லாம் போயிருக்கு அப்படின்னு அவரு ஏன் பதில் கொடுத்தாரு. ஆமா அழிஞ்சு போச்சு, ஏன் அழிஞ்சு போச்சு, நீ இந்த மாதிரி இங்க தப்பு பண்ணியே, அந்த மாதிரி தப்பு பண்ணியே, இப்படி உண்மையான முஸ்லீமா இருந்தியா, அங்க தப்பு பண்ணியே, இங்க அழைக்கத்தனம் பண்ணியே, அங்கே வஞ்சகம் பண்ணியே, இங்க கீழே வந்துட்டிய அப்படின்னு ஆண்டவன் வந்து பதில் கொடுப்பான். அப்ப வந்து முஸ்லீம்களுடைய டிஃபெக்ட் குறைபாடுகளை வந்து எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறாங்க, என்ன எங்க வேர் இஸ் தி ப்ராப்ளம் இன் இஸ்லாமிக் வேர்ல்ட் அப்படிங்குறது, அதை பார்த்து அவரளவுக்கு ஒரு இஸ்லாமிக் கிறிஸ்டியன் தெரியும், எப்படி முஸ்லீம்கள் தவறு பண்ணாங்க, என்னெல்லாம் செஞ்சாங்க, என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஆர்குமெண்ட் அவர் ஃபார் அகேன்ஸ்ட் அது மாதிரி வச்சிருக்காரு. ரொம்ப ஃபேமஸான ஒரு கவிதையும் கூட. முஸ்லீம்கள் இறைவனும் தங்கள் பிரச்சனைகளை சொல்லி முறையிடுவதைப் போலவும் இறைவன் பதில் சொல்வதைப் போலவும் அமைந்த அக்கவிதை நேற்றைய பெருமைக்கும் இன்றைய சிறுமைக்கும் என்ன காரணம் என்பதை விளக்குவதோடு முஸ்லீம்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் குறிப்பாக உணர்த்துகிறது, குறிப்பால் உணர்த்துகிறது. இக்கவிதையின் உரையினுடைய வடிவம் இந்த நூலில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நூல் சிறப்பு இந்த நூலில் ஃபுல்லாகவே அவருடைய ப்ரோஸ் டிரான்ஸ்லேஷன் இருக்குது கருத்தியில். ஆனால் மதம் தாண்டிய மனிதாயமானம் அவரிடம் இருந்தது. அதனால்தான் சூத்தி கவிதை கருத்துக்களை கொண்ட கவிதைகளையும் அவர் எழுத முடிந்தது. இஸ்லாத்தை அவர் மிகவும் விரும்பியதற்கு காரணம் கூட அடிப்படைவாதத்துக்கு எதிரானதாகவே இருந்திருக்கிறது. குறுகிய பேசப்பட்டிருக்க அப்பால் உலக சுகோதரத்துவம் நிலைவிட இஸ்லாம் வடிவெடுக்கிறது என்று அவர் இக்பால் நம்பினார். குறுகிய இதுக்கு பின்னால ஒரு வேர்ல்டு பிரதர் கூட வந்து இஸ்லாம் வந்து ப்ராபகேட் பண்ணுது, அதனாலேயே வந்து ரொம்ப சிறந்த இருக்குதுன்னு அவர் கருதினார் சொன்னார், நம்பினார் சொன்னார். ராமாயணத்தை உறுதியில் பாட அவர் நினைத்திருந்தார். அவர் எழுதல, ராமாயணத்தை உறுதியில் பாடணும்னு அவர் நினைத்திருக்கார். காயத்ரி மந்திரத்தை வந்து கதிரவன் என்ற தலைப்பில் அவர் எழுதியிருக்கார். எழுதியது கூட காரணம் அதுதான், இஸ்லாமிய சிந்தனைகளை மறுகட்டமைப்பு செய்வது தொடர்பாக அவர் ஆட்டி உரைகளின் சாரமும் இது இதுதான். அவர் தாடி வைக்காமல் இருந்தது கூட இது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். நான் சொல்றேன், தாடி வைக்கல, தாடி வைக்காததுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு காரணமாக இருக்கும். இந்த தாடி வைக்கிறது வந்து ஒரு ஒரு அது ஒரு சுண்ணத், அதாவது ரசூல் வந்து வழியை பின்பற்றுறது, ஏன்னா அதை வந்து கம்பல்சரி கிடையாது, ஆனால் வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சா நல்லதுங்கிற மாதிரி. ஆனால் தாடி வைக்காத ஒரு முஸ்லீமுக்கும் தாடி வச்ச ஒரு முஸ்லீமுக்கும் அடிப்படையில் மனதளவில் பெரிய வேறுபாடு இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். அவருடைய நேர்மையும் மனிதாபிமானத்தையும் அவர் வழக்கறிஞராக இருந்தபோது நிகழ்ந்த சில நிகழ்ச்சிகள் இருந்து அறிந்து கொள்ள முடியும். ஒரு முறை அவரை ஒரு வழக்கு தொடர்பாக ஒரு தலை தொழிலாளி பார்க்க வந்தார். ஒரு வாசனம் பார்க்க வர்றாரு அவருடைய கிளையண்ட். கொஞ்சம் நம்ம நேரம் அவர் கீழே உட்காந்துறாரு. அவர் என்ன கீழே வர்ற மேலே வர்ற சேர்ல வர அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை நான் கீழே வரேன், நீ சேர்ந்தாலும் போறணும், நீ என்னுடைய கிளையண்ட், இல்லை நான் வாசனம், அதெல்லாம் என்ன நீ சேர்ல பாரு அப்படின்னு அவர் சேர்ல குறைக்கிறார். அப்ப வந்து மனிதன் மனுஷன் வித்தியாசம் கிடையாதுங்கிறத வந்து ரொம்ப பிராக்டிக்கலா அவரை செஞ்சு காட்டிருக்காரு. அப்ப ஒரு ஒரு வழக்கு சொல்றா, ஒரு வழக்குல வந்து ஒரு வெளியூருக்கு போறாரு, ஒரு ஒரு வாரத்துக்கு விளக்கம் தரணும், அந்த விளக்கத்துக்கு தரதுக்காக அந்த ஊருக்கு போறாரு. அந்த லாயர் ஒரு நாளைக்கு வந்து சீட் வந்து 1000 ரூபா. அப்ப அங்க உள்ள லாயர் சொல்றான், நீங்க ஒரு ஒரு வாரம் இழுத்துடீங்க, ஒரு வாரம் இருந்தீங்கன்னா 7000 ரூபா கிடைச்சிரும் அப்படின்னு அவன் சொல்றான். அவர் இல்ல 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 அதனால வேணாம் சொல்லி என்ன பண்றாரு, அன்னைக்கே அந்த விளக்கத்துக்கு சொல்லிட்டு அன்னைக்கே கிளம்பி வந்துடுறாரு. சோ காத்துக்காக அவர் வந்து ஒரு வழக்கறிஞரா இல்ல, நியாயத்துக்காகவும் மனிதாபி மனத்துக்காகவும் இருந்த ஒரு மனுஷனா அவர் இருந்திருக்கார். சுதந்திரமா செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் புரோஃபசர் போஸ்ட் விட்டுறாரு. இப்ப விடுதலை மேல இருந்த அவருடைய வேட்கையை வந்து அது காட்டுது. இக்பால் ஒப்பு நகைச்சுவையாக பேசக்கூடியவர், ரொம்ப கொஞ்சம் ஹியூமரஸ் சென்ஸ் அவர்கிட்ட இருந்திருக்கு. அது இல்லாம இருக்க முடியாது, அது நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். ஏன்னா அது எவ்வளவு பெரிய பெரிய எழுத்தாளம் அவர் இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து இல்லாம இருக்காது. எவ்வளவு பெரிய ஆள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹியூமர் சென்ஸ் வந்து இருக்கும். மார்க் ட்வைன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹியூமர் ரைட்டர் வந்து மார்க் ட்வைன் தான். அவனை மாதிரி அந்த ஸ்பாட்ல அடிக்கிறதுக்கு எவனும் முடியாது. செயின் ஸ்மோக்கர் அவங்க கேட்டிருந்தாங்க, நீங்க எப்பவுமே சீர் குடிப்பீங்களா, நோ நாட் வெல் நாட் வெல் ஸ்லீப்பிங் சொல்லியா, தூங்கும்போது குடிக்க மாட்டேன்னு சொல்லியா, சிகரெட் குடிக்கிறத விடுறது வந்து ரொம்ப கஷ்டமா அப்படி பதில் தெரியுமா, இல்லையே ரொம்ப ஈஸி நான் பலமுறை விட்டுருக்கிறேன். இது மாதிரி சொல்லக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மாதிரி ஆள் தான் வந்து இப்பாவுக்கு இந்த மாதிரி ஆற்றல் இருந்துருக்குது. அவர் ஒருத்தர் ஒரு கருப்பா ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்திருக்காரு ஏதோ மீட்டிங்க, அவரும் கருப்பாந்திருக்காரு, அவர் போட்டு இந்த ட்ரெஸ் கருப்பாந்திருக்கு. அது இக்பால் பார்த்திருக்காரு, என்ன நிறுவனம் வந்திருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ஒரு சட்டலான ஒரு கமெண்ட், இது ஈஸியா எல்லாரும் புரியாது ஆனா ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சிகளை ஒழிஞ்சிருக்கு. அந்த மாதிரியான ஒரு நகைச்சுவை உணர்வும் அவர்கிட்ட இருந்திருக்குது. தன் பிள்ளைகளுக்கு நல்ல திசையாகவும் இக்பால் இருந்தார். குறிப்பாக தன்னுடைய இரண்டாவது மகன் ஜாவித் மீதும் அவருக்கு பிரியம். அவர் பேர்ல தான் அவர் உள்ள ஜாவித் நாமா காவியம், வீட்டுக்கு ஜாவித் மஞ்சள்னு பேரு. கணினியை வைத்துக் கொண்டு கலை கவிக்குலமாக கவிதைகள் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த காலத்தில் இந்த விஷயத்து இந்த வாக்கியத்தை எனக்கு நானே சொல்லுகிறேன். கணினியை வைத்துக் கொண்டு கவைக்குதவாக கவிதைகளை எழுதப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த காலத்தில் இக்பால் என்ற மகாகவி பென்சிலை எடுத்துதான் பெரும்பாலும் எழுதியிருந்தார். அது அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எனக்கு இது என்னால் பேனாலே எழுத முடியல. எனக்கு 10 கிங்கர் கிடையாது, எனக்கு 102 கிங்கர் இருக்கு. சொல்றது தெரியும் 102 கிங்கர் என்னன்னு. லேப்டாப் இல்லைன்னா அன்னைக்கு ஒரு நாள் பின்னாடி போச்சுன்னா அன்னைக்கு பூரா வேஸ்ட்ங்கிற மாதிரி ஃபீல் பண்ணது. எப்போ அதை சொல்லுவாங்க, அமெரிக்கன் பேர் ரஷ்யன் பேர் ஸ்பேஸுக்கு போனாங்களாம். ஸ்பேஸுக்கு போனப்ப பால் பாயிண்ட் தானால ஸ்பேஸ்ல என்ன நடக்குதுன்னு குறிப்பிட எடுத்துக்கா. அங்கே போய் ஸ்பேஸ்ல பால் பாயிண்ட் தானே திறமா அதுல இருந்து இங்கு ஓடுது பால் பாயிண்ட் தானால. அது என்னதான் பண்றதுன்னு அமெரிக்கன் சொல்லணும் புரியல. திரும்ப இது வந்து மில்லியன் டாலர் செலவு பண்ணி ரிசர்ச் பண்ணி வந்து அது பால் பாயிண்ட் தானால இங்கு கீழே ஊத்தாம ஸ்பேஸ்ல போய் எழுதணும்னு ரிசர்ச் பண்ணுவாங்க. ரஷ்யன் ரொம்ப சிம்பிளா போனாங்களா, பென்சில் வச்சு ஆகிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப சிம்பிள், ரஷ்யன் யூஸ் ரொம்ப சரி இன்டெலிஜென்ட். அவன் அவன் செலவு பண்ணவும் இல்லை, உனக்கு ஒரு பென்சில் போட்டு போனால் ஆகிட்டு வந்தான். அது மாதிரி இக்பால் வந்து பென்சில் வச்சு தான் கவிதை எழுதியார். 31 ஏப்ரல் 21 அன்றவர் இறந்தார். உலகம் போட்டும் கவிதை எழுதிய கவியின் மறைவு இந்தியாவுக்கு எடுத்துக்க முடியாத இழப்பாகும் என்று கூறியவர் மகாகவி தாகூர். தாகூர்னு சொல்லியிருக்கார். ஆப்கானிஸ்தானும் ஈரானும் அவருடைய பாரசீக கவிதைகளுக்காக இக்பாலை கொண்டாடுகின்றனர். இக்பால் வந்து இந்தியாவில் மட்டும் இல்ல, பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் தந்தையின் மூடப்படுறாரு, ஆப்கானிஸ்தான் அவருடைய பர்ஷியன் போயிட்டு அவர் இங்கே சர்வீஸ் பண்ணப்படுறாரு, ஈரானையும் ஆப்கானிஸ்தானை உருது கவிதைகளுக்காக பாகிஸ்தான் போடுகிறது. உண்மையான உண்மையான மனதை வருடம் அல்லது துளைக்கும் கவிதைகளுக்காக நாம் அவரை கொண்டாடுகிறோம், இனிமேலும் கொண்டாடுவோம். அப்புறம் ஒரே ஒரு சின்ன கவிதை அவருடைய கரை அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. தூங்கும் குழந்தையின் கரத்தில் இருந்து நடுவில் வெறும் பொம்மையை போல பியூட்டிஃபுல்லா ரொம்ப அழகா. இது ஒரு இதுதான் கவி உள்ளவங்க. ஒரு கவிஞன் தான் அப்படி பார்க்க முடியும். வண்ண மலர்கள் உதிர்கின்றன, பூக்கிற உள்ளது அது எப்படி உழுதுன்னு சொன்னா தூங்கி இருக்க குழந்தை கையில இருக்க பொம்மை நனி விழுற மாதிரி அதுக்கே தெரியாம அவளை சாப்பிட்டா ரொம்ப அழகா அப்படின்னு என்று உணர ஒரு மகாகவியால் மட்டவர் வேறு யாரால் முடியும். கடைசி பாரா பின்குறிப்பு 57 எழுதப்பட்ட இந்த நூல் எழுதப்பட்ட நூல் என்றாலும் இதன் முக்கிய சிறப்பு இதன் எளிமை. ஏன்னா வந்து 38 எங்க பாட்டி வந்து நாவல் எழுதியிருக்காங்க, எங்க பெரியம்மா. அவங்க முத முதல்ல தமிழ்ல நாவல் எழுதுனா முஸ்லீம் பொம்பளை அவங்க தான். ஆனா அவங்க நாவலுடைய லாங்குவேஜ் பற்றி பாத்தீங்கன்னா கன்னாபின் இருக்கும், ஒண்ணுமே புரியாது. எங்க மாமா பார்த்த கவிஞர் இருக்காரு, அது ஒரு நகைச்சுவான நிகழ்ச்சி இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, தலைப்பு நாவல் எழுதுனா தலைப்பு வைப்பாங்க, தலைப்பு வச்சு எங்கிட்ட தான் கொடுத்து கொண்டு போய் தம்பி சலீம் கிட்ட கொண்டு போய் கொடுத்து தலைப்பு சரியா இருக்குன்னு பாத்துவா அப்படிமா. நான் அந்த தலைப்பு எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன். ஒரு தலைப்பு அவங்க தலைப்பு தெரியுமா, மாறோம் விந்தைக்கு இறைவனும், மாறோம் விந்தைக்கு இறைவனும், விந்தைதான் வேணும், மாறோம் விந்தைக்கு இறைவனும். பார்த்து என்னப்பா அது படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி சிம்பிள் பண்ண சொல்லப்பா இதே பற்றி சொல்லப்பா அப்படின்னு வந்து அதை வந்து கொண்டு கொடுத்தார். நான் அதை தெரிஞ்சு என்ன சிம்பிள் எளிமைப்படுத்தணுமா ஆச்சுமா அப்படின்னு கொடுத்தேன். அப்படியே சகம் வாங்க சேர்ந்து ஒரு 2-3 நாள் ரொம்ப மனத்தை போட்டு உருட்டி தலையை ஊட்டி எளிமைப்படுத்தி ஒரு தலை போட்டாங்க. அந்த தலைப்பு என்னன்னா, அதை கொண்டு போய் மாவட்ட காட்டினேன். தலைப்பு என்னன்னா, தீயமிழ் பாலையிலே தேனறி சோலையிலே. தலைப்பு தான் அவர் 38 அவங்க அவங்க படிக்காத 3வது படிச்சிருக்காங்க அவங்க. அந்த அளவுக்கு தமிழ் எழுதுறது பெரிய சிறப்பான விஷயம். இது ஒரு நகைச்சுவையா சொல்லுவார், அந்த காலம் தமிழ் எப்படின்னு சொல்லுவார். தீயமிழ் பாலையிலே தேனறி சோலையிலே நாம ரொம்ப நினைச்சாங்க, தீயமிழ் பாலையிலே தேனறி சோலையிலையா, இது படித்ததான் பாலையில அப்படின்னு நான் சொன்னேன். அந்த கமெண்ட் இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த நாவல் அவங்க செந்தவர்கள் கேள்வி அல்லது சென்னோட போன்ற அப்பாச்சிய தோன்றல், இது அவங்க நாவலுடைய ஒரு தலைப்பு. இதெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் வந்து ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி இருக்கும். அப்ப அந்த காலத்துல 30, 40, 50களில் எழுதப்பட்டிருக்கு இந்த புத்தகம். ஆனா அந்த புத்தகம் வந்து இன்னைக்கு நல்லா ஈஸியா படிக்கிற மாதிரி ரொம்ப அருமையான எளிமையா எழுதப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்துடைய மிக முக்கியமான சிறப்புன்னு சொல்லுவோம். இக்பாலின் கவிதைகளின் தமிழாக்கம் எதிலும் ஜீவன் இல்லை, அது ஜெயம் புத்தனுடைய தப்பு கிடையாது. அது வந்து லாங்குவேஜ் அப்படி உறுதுல இருந்து தமிழ்ல கொண்டு போனா அப்படிதான் ஆகும். சேத்திரம் பணத்தை கொண்டு வர மாதிரி தான் அது வெளியே. கவிதைகளை மொழிபெயர்க்கும் ஒருவருக்குள்ளும் ஒரு கவிஞர் இருக்க வேண்டியது அவசியம். அப்போ ஒரு கவிஞரார் ஜெயம் விஜயனும் திருவிழா இருக்காரு, அவர் கவிஞனா இல்ல, அவர் கவிஞனா இருந்திருந்தாருன்னா ஒருவேளை இன்னும் சிறப்பாக அவர் மொழிபெயர்க்க கூடும் நினைக்கிறேன். ஓரளவு உருது பாரசீக மொழியில் சொற்கள் ஏற்படுத்தும் தாக்கத்தை கொடுத்த அழகை தமிழும் கொடுத்திருக்க முடியும், அவர் கவிஞரா இருந்திருந்தாருனா. ஆனா அது கொடுக்கல. இதுவரை என்னை அழைத்து இந்த நூலை பற்றி அழைத்து அழைத்த சித்தன் அவர்களுக்கும் எல்லாம் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி ரோமே. இது கொஞ்சம் காலம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம், அதனால் சுருக்கமாக முன் நடந்த இரண்டு நிகழ்வுகள் குறித்தும் யாராவது கலந்துரையாடல் போலவோ கருத்துரைகள் கேட்பதற்கோ நாகரத்னம் கிருஷ்ணாபுரமும் ரூமியிடமும் தயாராக இருந்தால் இப்பொழுது கேட்கும் காரணம், திசையட்டும் நிகழ்ச்சிக்காக வீட்டிற்கு சென்று அவர் சொன்ன காரணம், பெண்களை அந்த நிகழ்வுக்கு அவர்களை தயார்படுத்த வேண்டிய வேலை நாகூர் ரூமிக்கு இருப்பதனால் அவரை சீக்கிரம் அனுப்பி விடலாம். அதனால ஏதாவது கருத்துக்கள் கேட்க வேண்டுமானால் இப்பொழுது கேட்டுக்கொள்ளுங்க.
மகாகவி இக்பால் குறித்து ஒரு பன்முக தன்மையோடு அவரை பற்றி ஒரு அறிமுகமும் நூலை குறித்த விமர்சனம் தந்த நாகுருமி அவர்களுக்கு நன்றி. மூன்றாவது அமர்வாக இலக்கிய கோட்பாடுகள் குறித்த கலந்துரையாடல். இந்த இலக்கிய கோட்பாடுகள் தொடர்ந்து மூன்று மாதமாக நாம் இங்கே விவாதித்துக் கொண்டே வருகிறோம். கடந்த ஜூன் மாதத்திலே முனைவர் பஞ்சாங் அவர்கள் தனது கட்டுரையை, இலக்கிய கோட்பாடுகள் குறித்த கட்டுரையை வாசிக்க செய்தார். அதன் மீது விரிவான விமர்சனங்கள் வந்தபோது ஜூலையில் நான் நேரடியாக வந்து மறுபடியும் அது குறித்து பேசுகிறேன். சென்ற மாதம் அந்த கூட்டமும் நடந்தது. தொடர்ச்சியாக அதன் தொடர்ச்சியாக பல்வேறு படைப்புகளை தந்த மூத்த எழுத்தாளர் எஸ்போ அவர்கள் இலக்கிய கோட்பாடுகள் குறித்து நம்முடைய உரையாடுவார். தொடர்ந்து ஒரு கலந்துரையாடலும் இருக்கின்றது.
கூடுதலாக சினிமாவை பற்றி தான் பேசணும். சினிமாவில் முக்கியமானது கிளைமேக்ஸ், உச்சகட்டம். இங்கே இரண்டு பேர் கோட்பாடுகளை பற்றி பேசினார். ஒருவர் பிரெஞ்சு இலக்கிய சிந்தனைகளின் சாரத்தை விட்டார். இன்னொருவர் அல்லாமா இக்பாலை சுற்றி உலகின் ஒப்பற்ற இசைமொழிகள் மூன்று என அடையாளப்படுத்தி அரபு, பார்சி, உருது என்று தீர்க்கமாக சொன்ன பிறகு ஒரு ஏழை எளிய தமிழ் எழுத்தாளன் பேசுவதாயிருந்தால் அது ஆன்டி கிளைமேக்ஸாக இருக்குமே ஒழிய கிளைமேக்ஸாக இருக்காது. என்னுடைய நீங்கள் நம்புவீங்களோ தெரியல, கிட்டத்தட்ட என்னுடைய இலக்கிய வயது 62. இந்த 62 வருட கால இலக்கிய ஊழியத்திலே நான் என்னுடைய வாழ்க்கையின் சாரமாக கொள்வது கட்டுடைத்தலை நடத்தினேன், கோட்பாடுகளை தகர்த்தேன், கோட்பாடுகளுக்குள் நான் சிக்கிக்கொள்ள மறுத்தேன், வைதீக சட்டகங்களுக்குள் என்னை பூட்டிக் கொள்ள நான் விரும்பவில்லை. அப்படிப்பட்ட ஒருவனை கூப்பிட்டு யுகமாயின் சார்பாக கோட்பாடுகள் பற்றி பேச கேட்பது மிக பொருத்தமோ என்று நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். ஆனால் நான் வந்த வழிப்பயணத்தின் ஊடாக நடந்த கட்டுடைத்தல்களை பற்றி சொல்லும் பொழுதே கோட்பாடுகள் இவ்வளவு தூரம் எழுத்தாளனை பொறுத்த மட்டில் படைப்பு வீரியம் கொண்ட எழுத்தாளனை பொறுத்த மட்டில் ஒரு கட்டுப்பாடாக அமைய மாட்டாது. அது கூடுதலான சில ஞான விளைவுகள் நோக்கிய ஒரு பயணத்தை ஊக்குவிக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆரம்பத்தில் நான் ஒரு மார்க்சியவாதியாக என்னை அடையாளப்படுத்திக் கொண்டேன். இன்று கூட கடையராக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் விமுக்தி பெறக்கூடிய ஒரே ஒரு கோட்பாடு மார்க்சிய வேதம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஏன் நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்றால் அந்த நம்பிக்கை வலுவாக தகர்ந்து விட்டது. ஏனென்றால் மானிட குலத்தின் சகல விமுக்திகளுக்கும் ஏகமறிந்தாக கொள்ளப்பட்ட மார்க்சிய வேதத்தை நிலப்பரப்புகளிலே நிலப்பரப்பால் பெரிய ருஷ்யாவும் இனத்தொகையால் பெரிய நாடு என்ற சீனாவும் ராஜபக்சே அவர்கள் இலங்கையில் செய்த அத்தனை கொலைகளும் மனித நேயத்தின் உச்ச உபாசனை என்று சான்றிதழ் வழங்கிவிட்ட பிறகு மனித நேயத்தை நான் மார்க்சியத்தில் பிடித்து வருவேன் அல்லது சத்தியமே ஏறு. எது நடந்ததோ அது நன்றாக நடக்கும், எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கும், எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாக. எவ்வளவு சுலபமாக சொல்லிவிட்டோம், ராஜபக்ச செய்தது நன்றாக இருந்தது, செய்கிறது நன்றாக இருக்கிறது, செய்யப்போவதும் நன்றாக இருக்கும். அப்படியே நம்பிக்கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதல் முதலாக நான் எழுதிய என்னுடைய நூல்களை வைத்துக் கொண்டுதான் இந்த கோட்பாடுகளை பற்றி நான் இனங்காணுகிறேன். இருந்தால் கோட்பாடுகளுக்குள் என்னை திணித்துக் கொள்வது எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். காரணம் என்னவென்றால் கோட்பாடுகள் எனக்கு விளங்க இந்த மெடிக்கல் ரியலிசம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு அது விளங்குகிறது. ஆனால் அந்த காலத்தில் முதல் முதலாக நான் பார்த்தொரு படம் ஒன்றும் ஞாபகம் இருக்கிறது, கச்சதேவ ஞானி. அந்த கச்சதேவ ஞானியிலே தான் முதல் முதலாக அந்த காலத்து கனவு கன்னியான டி ஆர் ராஜகுமாரி கதாநாயகியாக நடித்தார். அந்த கச்சதேவ ஞானியில குரு உபதேசிக்க அந்த மந்திரத்தை கேட்டு வைக்க புலந்து கொண்டு அவன் மொழியால் வர சாகசம் எல்லாம் நடந்தது. சித்தன் இதெல்லாம் மெடிக்கல் ரியலிசம் தானே என்று கேட்கிறான் இல்லையா. ஒன்று பிற்போக்கு வாரிகள் என்று மரபுவாதிகளை கற்பித்த காலகட்டத்தில் நான் எழுதத் தொடங்கினேன். அவர்கள் முக்கியமாக தமிழை சேமித்தார்கள். வட எழுத்தொருகி சொற்களை சொல்லுதல் தான் தமிழ் சேவை. இஷ்டமென்றால் இட்டம், நஷ்டமென்றால் நட்டம், கஷ்டமென்ற கட்டமா. இப்படியான கஷ்டங்களிலே மாட்டுப்பட்டு சிக்கிக்கொண்டேன். அதற்கு மேல் இவர்கள் அதோடு நான் எனக்கு தெரியாதனமாக என் மாமா ஒரு விதத்தினேன். அப்பருக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு மனிதன், அவருடைய பெருமையான பொன்னான எழுத்து வந்து ஆவண்ணா சனமுகம் என்று கையெழுத்து போடுவார், குத்து வைக்காமல் போடுவார். சண்முகம் என்பது சனமுகம் என்று போடுவார். அதுதான் அவருடைய படிப்பு. அந்த அம்மா அவ அவக்காட்டி பெரிய படிப்பாளி. தனிநாட்டு இந்த சூழ்நிலையில் நான் ஆங்கிலத்தில் விற்பனனாக வேண்டும் என்று என்னுடைய மாமா கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு ஆங்கில மீடியம் ஸ்கூலிலே ஆங்கிலம் தவிர்ந்து தமிழ் பேசின தண்டம் 5% என்ற கூடிய சூழலிலே கல்வி கற்க தொடங்கினேன். அதோடு தமிழ் படித்தால் கெட்டு போவான் இந்த ராஸ்கலன் நினைச்சு லத்தீன் மொழியை என்னுடைய இரண்டாவது மொழியாக படிக்க சொல்லி வற்புறுத்தி செய்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தமிழ் தெரியாமல் வளர்ந்து வாழ்ந்து 14 வயதிலே கவிதை எழுதியிருக்கிறேன் தமிழ்லேன்னா இவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம். அதுக்கு காரணம் கோட்பாடுகளும் இல்லை மண்ணாங்கட்டியும் இல்லை, பாரதிதாசனை வாசித்தேன் பாரதியை வாசித்தேன், அவர்களுடைய கவிதைகளிலே இருந்த ஓசைகள் உயிர்ப்புகள் துடிப்புகள் கருத்துகள் எனக்கு ஒரு உந்து சக்தியாக. எனவே நான் கோட்பாடுகளை வைத்துக் கொண்டு இலக்கிய பயணத்தை மேற்கொள்ள முடியாமல் போய்விட்டேன். அப்புறம் இந்த வேதத்துக்கு வரும் பொழுது வழக்கென பண்ணுவது உயர்ந்தோர் மேட்டே மெத்தவன் பழைக்கிறதெல்லாம் இடிசனர் இலக்கியம் என்ற ஒரு சண்டை நடந்த பொழுது நான் முற்போக்கணியிலே இருக்கிறேன் என்று கொஞ்சம் பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் கல்லூரியில் மேட் இன் இங்கிலாந்து என்பதுதான் சிறந்த இலக்கியம் என்றும் என்னுடைய நண்பர் அசோகமித்திரன் எழுதுகிற டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் அதான் இந்த பழப்பிலக்கியத்தின் முதன்மை குரம் எல்லாவிட்டால் வேர்ட்ஸ் நீங்க யாரோ இந்த இயல் இயற்கை. அப்புறம் ஷேக்ஸ்பியரில் விழுந்து விழுந்து படித்து ஊறி வந்தவனுக்கு இது எல்லடா உலகம், இன்னொரு உலகம் இருக்கு, அதுதான் மேட் இன் மஸ்கோ. யதார்த்த இலக்கியம் அல்ல. அப்படியே எல்லாரும் வந்துட்டு என்ன இலக்கியம் பேசுறான், மனோரிய இலக்கியம், ரொமான்டிக் இலக்கியம். நான் செய்யாதனமாக ஒரு கலைக்கு பேர் போட்டிருந்தேன், அவள் அழகி ஆனால். என்னடா ஆனா ஆனா ஆனாண்டு வந்தால் தானே பெருசாக இருக்கும். அப்பதான் அண்ணாதுரையும் கலைஞரும் அடுத்து தமிழிலே சுகுராவளி பிரசாரம் செய்து இன்று 50 வருஷ காலமாக தமிழ்நாட்டின் தமிழர்கள் தங்களுடைய தமிழ் உலகங்களை இழந்து கொள்ளக்கூடிய அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிய பிற்பாடும் அந்த அடுக்குமொழியை வைத்துக் கொண்டு எழுதினேன். அப்ப பா ஜீவானந்தம் இந்த வீட்டுக்கு வந்திருந்தார், கேட்டார் இதை தம்பி அவள் அழகியா இருந்தா அழகியா இல்லாவிட்டாள் என்ன, அதனால என்னடா தம்பி சமூகத்துக்கு நன்மை, இது எழுதுறதுனால சமூகத்துக்கு என்ன நன்மை என்று கேட்டார். ஓஹோ, அப்ப எழுதுறது என்றால் சமூகம் சார்ந்தும் எழுத வேண்டும், சமூக பிரச்சனை ஒன்று இருக்க வேண்டும், நான் தனி மனிதன் அல்ல, என்னுடைய உணர்வுகள் தனிமையானவை அல்ல, அது சமூகம் சார்ந்தும் இருக்கிறது, என்னுடைய எழுத்து தனித்துவமானது அல்ல, என் எழுத்து ஒரு வாசகனுக்கு சென்றடைந்து அந்த வாசகனுக்கும் எனக்கும் உள்ள ஒரு உறவுதான் எழுத்தின் மகத்துவம் என்பதை அப்பொழுது விளங்கிக் கொண்டேன். அது கோட்பாடு, அது கோட்பாடு. இன்னொன்றையும் அறிந்து கொண்டேன் என்னவென்றால், இலக்கியம் எதற்காக படைக்கப்படுகிறது, இந்த மனோரதிய கோட்பாடுகளை வைத்திருப்பவர்கள் மன மகிழ்ச்சிக்காக எழுதுகிறார்கள், மகிழ்ச்சி ஊட்ட வேண்டும் என்றும் பல கவிஞர்கள் அந்த மகிழ்ச்சி ஊட்ட வேணும் என்ற சித்தனுக்கு மாதிரி இருப்பது இல்லை, அந்த மகிழ்ச்சி ஊட்ட வேணும் என்று. உண்மையாக ஒரு பெக் விஸ்கி கொடுக்கக்கூடிய ஒரு மன எழுச்சியை எந்த எழுத்தால நான் உனக்கு கொடுத்துருவேன் என்று நான் நினைக்கவில்லை. கொடுக்க முடியுமா? அதே போல அந்த ரூமி சொன்னாரு, ரூமி எங்க போயிட்ட, ரூமி சொன்னாரு அந்த இரவிலே உள்ள காதல் ரகசியங்கள், அதை விடுவா என்னுடைய எழுத்து கொடுக்க போகுது. எனவே மகிழ்ச்சி ஏற்படுத்துவதில் இலக்கியம் என்பதையும் உணர்ந்து கொண்டேன். அப்ப இலக்கியம் என்றால் என்ன, அது நிகழ்ச்சி ஏற்படுத்துதல் வேண்டும், அது மனிதனின் மண்டி கிடக்கும் மனிதாபிமானத்தையும் மானுஷிகத்தையும் மனித நேயத்தையும் சுண்டி எடுத்து வெளியே கொண்டு வர வேண்டும். அதற்கு உங்களுடைய இலக்கிய கோட்பாடுகள் எனக்கு உதவி செய்யுமா? இன்னும் கூட்டு அடிக்கிறான், இது மாடர்னிசத்திலிருந்து ரொமான்டிசத்திலிருந்து மாடர்னிசம், மாடர்னிசத்திலிருந்து போஸ்ட் மாடர்னிசம். இன்றைக்கும் போஸ்ட் மாடர்னிசத்தை கீறி கிழிச்சு இங்கே அதனுடைய ஆன்மாவை தரிசிப்பதற்கு எத்தனையோ பேராசிரியரும் அறிஞர்களும் கூடி தவம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று இடத்திலே இந்த போஸ்ட் மாடர்னிசமே பழசா போச்சு, அதை பற்றி பேசுபவர்களும் இல்லை. இந்த தமிழிலேதான் இன்னும் போஸ்ட் மாடர்னிசத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். உலக நாடுகளினுடைய வரலாறுகளும் உலக நாடுகளுடைய பார்வைகளும் உலக நாடுகளுடைய வாழ்க்கை முறைகளும் அவர்கள் முன்னுக்கு தள்ளும் விழுமியங்களையும் குறித்துத்தான் ஓர் எழுத்தாளனுடைய ஆன்மா அமையும். அவன் அதனால் தான் வழிநடத்தப்படுகிறான். அந்த எனக்கு சில சமயம் ஒரு எந்த இன்பத்திலும் பார்க்க ஒரு இன்பம் பெரிசாக இருக்கும்போல் தோன்றுகிறது. அது என்னவென்றால், நீண்ட காலமாக நெஞ்சிலே அடைத்து கிடந்த ஒரு உணர்ச்சியை அல்லாவிட்ட ஒரு படைப்பின் விதையை அதன் முழுத்துவமான கோலத்திலே கொண்டு வந்து ஒரு நூலாக எழுதி அதற்கு முத்தாத்து வைக்கும் பொழுது உலக பேரானந்தம் இல்லை, ஒரு சிரிப்பு. அதை விட இன்பம் எனக்கில்லை, சத்தியமாக சொல்லுவேன். அது வாசகனுக்கு என்றடையுமோ அதை பெரிய கவலையும் எனக்கு கிடையாது. நேற்று கிருஷ்ணாவுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் என்ன கண்டவுடனே சொன்னாரு, உங்களுடைய நினைவுடை சூழலை பற்றி என்னுடைய நண்பர்கள் ஈழத்து நண்பர்கள் பிரான்சில் படித்து காட்டி எப்படி ஒரு அற்புதமாக ஒரு இறந்து போன இன்று மறைந்து விட்ட ஒரு யாழ்ப்பாணத்தை ஒரு 60 வருஷங்களுக்கு முற்பட்ட யாழ்ப்பாணத்தை நீங்கள் சிறைப்பிடித்திருக்கிறீர்கள் அழகாக என்று சொன்னேன். இதை நான் சாதித்ததற்கு என்ன காரணம்? உண்மையாக போஸ்ட் மாடர்னிசம் என்ன சொல்லுதோ, மாடர்னிசம் என்ன சொல்லுதோ, ஸ்ட்ரக்சரலிசம் என்ன சொல்லுதோ, ரூசோ இதை பற்றி என்ன சொல்றார், பிளாட்டோ இதை பற்றி சொல்லியிருக்கிறாரா, ஏன் அதிகம் வேண்டாம், வள்ளுவரிலே வள்ளுவர் வீதத்திலே ஏதாவது இருக்கிறதா என்று ஒன்றுமே இல்லை. 1978 என்னுடைய அனைத்து எழுத்துக்களும் நாசமாயின. புயலிலே ஓர் அறையில் இருந்து என்னுடைய பிஎஸ்சி ஆராய்ச்சி கட்டுரைகள் உட்பட என்னுடைய பழைய எழுத்துக்கள் பூராவும் ஒரே நாளில் சாம்பலாயின, கூழாயின. அதிலிருந்து ஒன்றுமே மீட்க முடியவில்லை. இன்று என்னுடைய எழுத்துக்களாக உங்கள் மத்தியிலே பிரசித்தப்படுத்தப்பட்டவை நான் எழுதியவற்றில் 30% கூட இல்லை. அந்த 70% நான் அந்த சூறாவளியிலே இழந்தேன். அதற்கு பின்னர் நான் அரசியல்வாதிகளுடைய கடக்கன் கடாட்சத்தை அறிய விரும்பாமல் முருகி தெரிஞ்சபடியால் எனக்கு கிடைக்க வேண்டிய உத்தியோக உயர்வுகளும் கிடைக்கவில்லை. இதில் சாம்பிய நிலையிலேதான் ஒரு அதிர்ஷ்ட ஒன்று சொல்லுகிறேன். என்னென்ன எவ்ரி டாக் டவுட் ஆகே லைட்னிங்ன்றது போல என்ன புரிஞ்சு அனுப்பி விட்டாங்க, நாடு கடத்தி விட்டாங்க நைஜீரியா. அந்த நைஜீரியாவில் 8 வாழ்ந்த பொழுது உண்மையாக மாநில நேயம் நோக்கிய இலக்கியம் என்பது மக்களுடைய, நீங்கள் சொன்னீங்களே, சடங்கு சம்பிரதாயங்களை பேணி வழுபடுவதனால் ஏற்படக்கூடிய பொறுப்புகள் என்று அந்த உண்மையை நான் உணர்ந்தது நைஜீரியாவிலே தான். நைஜீரியாவிலே தான். ஏனென்றால் ஆப்பிரிக்க எழுத்தாளர்கள் தாங்கள் இழந்துவிட்டதை பற்றி ஐயோ இழந்து விட்டோம் என்று மாரடித்துக் கொண்டிருக்காமல் இழக்காத தமது விழுமியங்களை மீண்டும் இந்த எஜமானர்கள் கற்பித்த பிரெஞ்சு ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலே சொல்ல புறப்பட்டது மட்டுமல்லாமல் அவர்கள் தங்களுடைய சொந்த மொழிகளிலும் இனங்களிலும் பயிரப்பட்ட சில சொற்றொடர்களை, ஏனென்றால் அந்த சொற்றொடர்கள் அவர்களுடைய சடங்குகளை குறியிட்டு காட்டுவதனால் அந்த சொற்றொடரையும் அவர்கள் அந்த இலக்கியத்திலே கொண்டு வந்தார்கள். நான் 50 வருஷ காலமாக தமிழ் முகத்தை இழந்திருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது பொதுவாக அரசியல் பேசியதாக நீங்கள் நினைத்து விடாதீர்கள். இந்த புள்ளே கருவுறதுக்கு நல்ல நோக்கம், புள்ளே கழுவி எடுக்க வேணும் என்ற நோக்கத்தினாலே இந்த தண்ணி தொட்டியிலே வச்சு நல்லபடியாக கழுவி என்ன செய்தோம் என்றால் தண்ணியை எறியவில்லை, குழந்தையை தொட்டி எறிந்து விட்டோம். அதே போன்றுதான் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்துமே கடவுள் நம்பிக்கை சார்ந்தன, மூட நம்பிக்கை உள்ளன. நாங்கள் பகுத்தறிவாளிகள் என்ற சொன்ன கணத்திலிருந்தே தமிழன் தன்னுடைய கலாச்சார உரிமையங்களை எழுத்திலே துளைத்து விட்டார். ஆனபடியால் தான் இந்த கோட்பாடுகளுக்குள் கட்டுப்பட்டுக்கூடிய எவனுமே நல்ல இலக்கியம் படைக்க மாட்டான். ஆனபடியால் தான் நான் இந்த கோட்பாடுகளுக்குள் என்னை முடைத்துக் கொள்ளாத ஒரு சுதந்திர வேணியாக, ஒரு சுதந்திர எழுத்தாளனாக இருக்க ஆசைப்படுகிறேன். 2 கிழமைக்கு முன்னர் இங்க நடந்த விவாதத்திலே இந்த எவ்வளவு புதுசு சேர்க்கணும், எவ்வளவு பழத்தை கழிக்க வேணும், அது ஒரு விவாதம் நடந்தது. ஹவ் மச் இட் மஸ்ட் பி அட்மிட்டட், ஹவ் மச் அதை எழுதணும். ஆக புதுசு வந்து கொண்டு போனோம்னா நாங்கள் பழத்தை விட்டுருவோம், ஆக பழசு சென்று கொண்டு போனோம்னா புதுசை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். வேர்ஸ்ட் வயர் மீடியா பிட்வீன் த டூ என்ற ஒரு கேள்வி கேட்டேன். அது அழகாக தெரியிருக்கிறான். நான் இல்லை, இந்த அப்பன் இல்லை, அப்பன் அப்பனுக்கு அப்பன் படிக்க இலக்கணத்திலே பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கனிதான், புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே, வழுவல எது பழையன கழிதல் உண்டைய பழையன கழித்தல் அல்ல, புதியன புகுதலும் புகுத்தரல்ல, இயல்பாக பழையன கழியும் புதியன போ. இதற்கு என்ன எல்லை கோடு என்ற கேள்வி. மரபுகாரனுக்கு எதிராக நான் முழங்கிய சங்க எடுத்து முற்போக்கு எழுத்தாளர்களுக்கு எதிராக வைத்த பொழுது அவர்களுக்கு நான் சொன்ன பதில் இதுதான். மரபு என்பது த ஸ்டில் பாயிண்ட் ஆஃப் த டேர்னிங் வீல். எவ்வளவு வேகமாக சுற்றினாலும், சக்கரம் சுற்றினாலும் அதில் ஓர் அசியா புள்ளி உண்டு. அந்த அசியா புள்ளி அசைந்தால் அது புரிது புரிதாகிவிடும். அதை விட்டுக் கொண்டோம் என்றால் புதியனவற்றை ஏற்போம், பழையனவற்றை நிராகரிப்போம். அது கழியும் இது புகும் என்று வைத்துக் கொண்டால் மிக ஆரோக்கியமான இலக்கிய பக்குவம் எங்களை வந்தடையும் என்று தான் நான் நினைக்கின்றேன். இந்த நனவுரை எழுவதனை பற்றி திரும்பவும், இந்த துன்பங்கள் எல்லாவற்றுக்கும் பிறகு கிட்டத்தட்ட 78 88 பத்து வருஷம் 14 வருஷத்துக்கு பிறகு 1991 14 வருஷங்கள் எழுதாமல் இருந்து எழுதப் புகுந்த பொழுதோ தான் நான் நனவுரை தொகுதல் எழுதினேன். அந்த நனவுரை தொகுதல் எழுதுவதற்கு பிரதானமாக இருந்தது ரெண்டு விஷயங்கள். ஒன்று என் இழப்புகள் எழுத்தாளனாக வாழ்ந்து வேண்டும் என்று எவ்வளவோ கற்பனைகளையும் கனவுகளையும் கண்டுகொண்டிருந்த நான் எழுத்துலகிலிருந்து முன்னே முற்றிலுமாக அந்நியப்படுத்தப்பட்டுவிட்டேன். ரெண்டு, நான் மிகவும் நேசித்த மண்ணையும் அதன் மக்களையும் அதன் சடங்குகளையும் அதன் சுவைகளையும் அதன் ராகங்களையும் அதன் மாந்தர்களையும் அதன் அழகுகளையும் அதன் சோகங்களையும் அதன் இன்பங்களையும் அதன் துன்பங்களை அனைத்துமே இழந்து விட்டேன் என்ற ஒரு ஆவேசம் என்னுள் சடைத்தது. அந்த சடைப்பிலே நான் இழந்தது எல்லாம் இந்த மூட்டு பருவம் முயற்சி படைப்பிலே நான் வெற்றி கொள்ளலாம் என்ற ஒரு தைரியத்திலே தான் எழுதப்பட்டது நனவிடை தூதல். அந்த நனவிடை தூதல் என் இளமை காலத்து வரலாறு. அந்த காலத்திலே தமிழே அதிகமாக ஃபிக்ஷன் என்று சொல்வார்கள் அல்லது இசை என்று சொல்வார்கள். வியாசம், என் வியாசர் வந்திருந்திருந்தாரு யாரு, மகாபாரதம் அந்த வியாசம் என்னாதுன்னு தொகுத்தது. மெட்டவன் சொல்றது எல்லாத்தையும் பிடிங்கி பிடிங்கி கூட்டியிருந்தேன். என்ன என்னோட நண்பர் கொள்வினர் முற்போக்கை பற்றி எதிர்த்து பேசிட்டேன். உடனே அவர் முற்போக்கை பற்றி சொல்றதுக்கு 20 ஆசிரியர்களுடைய கோட்டேஷன்ஸ் எல்லாம் போட்டு இவர்கள் எல்லாரும் வந்தார். நான் அவருக்கு பதிலளிக்கவில்லை, ஒரு பக்கத்துக்குள்ள பதிலளித்தேன். எல்லா ஆசிரியர்களையும் செல்வராஜன் சொல்வதற்கு முன்னர் நானும் வாசித்திருக்கிறேன். நான் அந்த கட்டுரையை வாசித்தது செல்வராஜன் என்று சொல்லுகிறார் என்று அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. எனவே வியாசம் என்பது அல்ல, த கிரியேட்டிவிட்டி படைப்பு வியாசம். அதில் படைப்பும் இருக்க வேண்டும், அந்த படைப்புக்கு கற்பனை கலவாத உயிர் துடிப்புள்ள வாழ்க்கையை குடைக்க வேண்டும். அந்த உயிர் துடிப்புள்ள வாழ்க்கை அதுதான் இலக்கியத்தில் என்றும் நிற்கக்கூடிய ஒன்று. அந்த உயிர் துடிப்புள்ள வாழ்க்கை என்பது தான் மட்டும் வாழ்வது அல்ல, தன் இனம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை அவன் நேசித்து அதை எழுப்பி காட்டும். ஈழத்து மக்கள் அத்தனை பேரும் இழந்துவிட்ட 60 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு யாழ்ப்பாணத்தை என்னுடைய பேனாவுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு தியானம், ஒரு தவம், அதன் வெற்றி. அப்பொழுதே நனவுரை எழுதல் எழுதும் பொழுதே வரலாற்றில் வாழ்தலையும் எழுதுவதென்று என் மனதுக்குள். இந்த வரலாற்றில் வாழ்தல் எழுதுவது உங்களுக்கு நல்லா தெரியும். வரலாற்றில் வாழ்தல் எழுதும் பொழுதும் எந்த இலக்கிய கோட்பாட்டை விரித்து வைத்துக் கொண்டு அதை எழுத தோணும், அல்லது எனக்கு முன்னர் இதுகள்தான் மிக உயர்ந்த சுயசரிதைகள் என்று வைத்துக் கொண்டு அவற்றையெல்லாம் அலசி ஆராய்ந்து இப்ப நான் என்னுடைய வரலாறு எழுதுகிறேன். என்னுடைய வரலாறு என்பது என்னை பற்றி பல ஆண்டு காலமாக எழுத்துலகில் பல கோட்பாட்டினர் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே எனக்கு எதிராக குவித்து வைத்த குப்பைகள் அத்தனையையும் வெளியரங்கப்படுத்தி கொடுத்துவதுதான் முதலாவது வரலாற்றில் வாழ்ந்ததற்கான காரணம். அதில் நான் இந்திரனுக்கு தெரியும். அப்ப உங்க ஒன்று நான் சொன்னேன், அவன்தான் சனபோகாக்காரன். அவர் சொல்வேன் மெய்யா சொல்வேன், மெய்யா சொன்னான் என்றால் நான் உண்மையைத்தான் சொல்றேன் என்றதுதான். எனவே மற்றவர்கள் அந்த நிகழ்வுகளுக்கு சாட்சிகளாக அமர்ந்திருக்கக்கூடிய நிலையிலே என்னுடைய வரலாற்றை அந்த வரலாறு நிச்சயமாக இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்காவது நின்று பேசப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை அவ்வளவு பெரிய புனிதமான வாழ்க்கை, அது எல்லாரும் கடைபிடிக்க போறார்கள். இயேசுநாதர் காந்தி அதை போல என்னுடைய வாழ்க்கை அது அல்ல. ஒன்று என்னவென்றால் அதில் நான் உண்மை பேசினேன், சத்தியம். உன்னுடைய காதலை பற்றி சொல்லுவது என்னத்துக்கு சமூக உணர்வா? இல்லை. ஆனால் நான் நடந்து வந்த பாதைகளிலே அந்த காதல் என் மனத்தில் அந்த வயசில் எப்படி ஒரு பாதிப்பையும் பதிவையும் ஏற்படுத்தியிருந்தது என்பதை நிச்சயமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்று 2009 1972 இதுக்கும் இடையில இத்தனை வருஷம் வித்தியாசம் என்று கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. 72 37 இந்த 37 மனைவியுடன் உடல் உறவுகள் என்று குப்பை கொட்டி கொண்டிருப்பது என்று நான் என்னுடைய வரலாற்றில் வாழ்ந்து எழுதியிருக்கிறேன். இது பெரிய கட்டித்தனமோ கட்டித்தனங்க. ஏனென்றால் குடும்பம் என்பது உடல் உறவு சம்பந்தமான அதில்தான் எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதை கட்டுடைத்தல் செய்திருக்கிறேன். மறுபடியால் கட்டுடைத்தல் என்பது கோட்பாடுகளை நிராகரித்தல் மட்டுமல்ல. உங்களுக்கு கடைசியாக சொல்லக்கூடிய ஒன்று, வெள்ளிலிருந்து எண்ணெய் எடுப்பது போல படைப்பாளிகள் செய்த படைப்பிலிருந்து கோட்பாடுகளை கண்டறிக்கக்கூடிய ஒரு சமையல்காரன் தான் இந்த கோட்பாட்டுக்காரர்கள். கோட்பாட்டுக்காரர்கள் உண்மையான ஒரிஜினல் சிந்தனையாளர்கள் அல்ல. அவர்கள் இந்த எழுத்தாளர்களுடைய படைப்புகளிலே இருக்கக்கூடிய சில பொதுமைகளை எடுத்து தங்களுடைய சிந்தனைக்கு உட்பட்ட விளக்கங்களை கொடுத்து அந்த சிந்தனைகள் எவ்வளவு எல்லைக்கட்டுடையனவாக இருக்கின்றனவோ அந்த எல்லைக்கட்டுக்குள் இவற்றை இட்டு கட்டுவதுதான் கோட்பாடு என்று நான் விளங்கிக் கொண்டேன். ஆனபடியால் தமிழ் எழுத்தாளர்களுக்கு நான் விசுவாசமாக சொல்வது ஒன்று, எழுத்து எனப்படுவது முதலாவது சத்தியம், எனக்கும் நியாயம். பொய்யல் எழுதலாம் புனையலாம் அது வேறு, ஆனால் என் மனச்சாட்சிக்கு உண்மையாக எழுதுகிறேன். இரண்டாவதாக அதில் மனிதநேயம் சுயநலம் வேண்டாம் ஐயா. மூன்றாவது அது அவனுடைய வாசகனுடைய உள்ளத்திலே ஒரு நெகிழ்ச்சியை, ஒரு குலைவை, ஒரு சிந்தனையை, ஒரு மாற்றத்தை, ஒரு புது புத்துணர்ச்சியை ஏற்படுத்துமானால் அது உங்களுடைய படைப்பின் வெற்றி. மூணாவதாக மறக்க முடியாத ஒன்று, இந்த பிரெஞ்சு மொழி இலக்கியத்திலே மனசு பறிபோகவில்லை, இந்த பாரசீக கவிதையிலும் என் மனசு பறிபோகவில்லை. காரணம், நான் படைப்பது தமிழில். எனவே தமிழ் கூறு ஒன்று இருக்கிறது தமிழ் படைப்பாளிக்கு. தமிழ் கூறு என்பது வள்ளுவன் தொடக்கம், புறநானூறு சங்க சான்றோர்களிலிருந்து வள்ளுவன் கம்பன் இளங்கோ எல்லாரும் வாரில் வாரியிலாக நின்று இன்றைக்கு சினிமாவில் என்ன மன்மத ராசா மாணவன் வரையில் உள்ள கவிதைகள் எத்தனையும் எடுத்துக்கொண்டால் தமிழ் மொழியினுடைய ஒரு கூறு இருக்க வேண்டும். அந்த தமிழ் மொழியின் கூறு இல்லாது விட்டால் வெளிநாட்டினுடைய கோட்பாடுகள் அத்தனையும் பிணைந்து கொண்டிருந்தால் எங்களுக்கு குழப்பமே உண்டாகும் ஒழிய தெளிவு ஏற்படாது. இந்த என்ன ஒன்று இந்த ஹைக்கு அப்படி சாமான் இருக்குல்ல, அந்த மூன்று அடியில் எழுதினா ஹைக்கு, அதுக்கு ஒரு மேனேஜி டாக்டரேட் டிகிரி எடுத்து போட்டு ஹைக்குவை பற்றி ஒரு பிஹெச்டியா. இந்த ஹைக்குவில் சாமான் வரை ஒன்றும் இல்லை, அது ஜப்பானிய மொழியின் இன்ஜெனிவிட்டி, அந்த ஜப்பானிய மொழிக்கே இயல்பான ஒன்று. அது மட்டுமல்லாமல் ஜெயின் முடிசிதம் என்ற தியான நிலையில் ஏற்படும் சிந்தனை கருத்துக்களும் அதிலே இணைந்திருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இணைந்ததுதான் ஜப்பானிய மொழியில் வந்த ஹைக்கு. அதுக்கு நாங்கள் விளக்கம் கொடுத்து விட்டோம், மூன்று அடியிலே ஒரு நொடி போட்டால் நொடி என்று விடுகிறது போட்டால் அது ஹைக்கு அடியாகும். இதை போலதான் எல்லா கோட்பாடுகளும் இருப்பதாக நான் நினைக்கின்றேன். உங்களுடைய என்ன மத்தியான நேரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இவன் சித்தன் அருவான் போன் பண்ணி எங்களை வரவழைச்சிட்டான், ஆனபடியால் போய்த்தான் தெரிய வேண்டும் என்று இங்கே வந்து இவ்வளவு நேரம் இருக்கக்கூடிய உங்களுடைய பொறுமையை மேலும் சோதிக்காமல் நான் அமர்ந்து கொள்வதேன். வணக்கம். வந்துட்டு முதல் ஒன்னுங்க முருங்கைக்காய் நல்ல சாமான் இல்லையா, முருங்கைக்காய் சாம்பா நல்ல ருசியானது. இந்த முருங்கைக்காய் பகுதி உண்டு யாரு பாக்கியராஜாவா விட்டு முந்தானம் முடிக்க, யாழ்ப்பாணத்துக்காரருக்கு தம்பி மன்னிக்க வேணும், கொஞ்சம் பல்லு நிமிடமா இருக்கும் முன்னுக்கு தள்ளினா போன ஏன்னு கேட்டா சொல்லுவேன், அவன் முருங்கைக்காய் காந்தி காந்தி அந்த இழுத்து இழுத்துதான் பல்லு முன்னுக்கு வந்தேன். இந்த முருங்கைக்காய் அவ்வளவு ஒன்று யாழ்ப்பாணத்திலே உலாந்தா முருங்கை என்று சொல்லுவோம், களி முருங்கை வலு நீளமா இருக்கும் ஒரு முருங்கைக்காய் போதும். மட்டக்கிழ இந்த நைஜீரியாவில் இருந்த பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த உலாந்தா முருங்கை விதையை ஒழிச்சு கொண்டு போய் அங்க நட்டு உருவாக்கியன மரங்கள் இருந்து, ஆனா அத்தகைய முருங்கைக்காய்களையும் இந்த நைஜீரியன் வந்து சாப்பிட மாட்டான். ஏன் சாப்பிட மாட்டான் என்றால் முருங்கைக்காய் டெவில் ஸ்டிக், பேயின்ற தடி என்று சொல்லுவாங்க. அதுக்கு மேல ஆனா அந்த டெவில் ஸ்டிக் முளைக்கிற அந்த இலைய புடுங்க போறேன் என்று சொன்னா முழு மரத்தையும் மூட்டி அடிக்கிட்டு போயிடுவார், அவ்வளவுத்தையும் சாப்பிடுவார். என்னன்னா இந்த சுவை கூட இந்த முருங்கைக்காய் எங்களுக்கு சுவை, ஆனால் அந்த நைஜீரியனுக்கு முருங்கைக்காய் சாப்பிட்டால் உடனே பே குடிச்சிடும் என்று பயம் இருக்கிறது. ஒன் மேன்ஸ் ஃபுட் இஸ் அனதர் மேன் பாய்சன் என்பதற்கு இதை விட சிறந்த உதாரணம் சொல்லவே முடியாது. அதுகள்தான் கோட்பாடு, அதுகள்தான் கோட்பாடு.
எப்போவனுடைய உரை மீது யாராவது கருத்து கேட்க வேண்டும் என்றால் கேட்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் நமக்கு இங்கே செலவழிக்க முடியும்.
எப்போவை பல ஆண்டுகளாக தெரியும் என்ற வகையில் இந்த கருத்து, அவர் வந்து கருத்து கோட்பாடுகளை
ஒரு வகையில் எளிமைப்படுத்திவிட்டார், ஒரு வகையில் கொச்சைப்படுத்திவிட்டார். ஏனென்றால் கோட்பாடுகளை கொண்டு யாரும் படைப்புகளை உருவாக்குவதில்லை. ஆனால் கோட்பாடுகள் என்பது அடிப்படையில் உங்களுடைய ஆமரி, நீங்க வந்து தோல்ல வச்சுக்கிற அம்புரா தோணி மாதிரி, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்களுடைய அடுத்து வரக்கூடிய படைப்புகள்ல உபயோகமா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு பயன்படும் அப்படிங்கறது தான் அர்த்தமே தவிர, அதை வச்சுட்டு யாரும் படைப்பை உருவாக்குறது இல்லை அப்படிங்கறது என்னுடைய கருத்து.
இந்த ஆறுமுறை என்பது சொன்னீங்க, கோட்பாடு ஆறுமுறையாக தேவைன்னு, அது வந்து பாதுகாப்புக்கா இல்ல எதிரிக்கா? சரி, அப்ப பாருங்க, பாதுகாப்புக்காக
கோட்பாடுகளை நான் இவ்வளவு கொச்சப்படுத்தி கிண்டல் பண்ணதுக்கு காரணமே இந்த கோட்பாடுகள் அனைத்தையும் ஓரளவில் ஆழமாக நான் படிச்சிருக்கிறேன். படித்தது மட்டுமல்லாமல் அதனால் பயனும் பட்டிருக்கிறேன். அதை சொல்லியிருக்கிறேன். என்னவென்றால், நான் அவள் அழகியானால இருந்து சமூக உணர்வு என்று கொண்டு வந்தது ஜீவானந்தம் என்றால் அது வந்து சோசதிவே யதார்த்தம் நோக்கிய கோட்பாடு. அதிலிருந்து நான் வந்த பொழுது மரபு காணப்படும் என்பது பழமைவாதிகளுடைய இலக்கிய கோட்பாடு. பின்னர் அதிலிருந்து நான் தீயை எழுதிய பொழுது தீயிலே நான் பலரும் ஒன்று சொன்னார்கள், தீ என்பது பால் உணர்ச்சி சம்பந்தமான ஒரு கொச்சையான ஒரு நாவல் என்று. அது வந்த பொழுது தீயை தீயில் இடுங்கள் என்றார்கள். ஒன்றே ஒன்றை அவர்கள் அறியவில்லை. அதுதான் தமிழ் மொழியில் முதலிலே வந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ் டெக்னிக் நாவல், நனவோடு உத்தியில் எழுதப்பட்ட முதலாவது. இங்குள்ளவர்கள் லாசா ராமாமித்தினுடைய புத்திரா தான் நனைவோடு உத்தியில் எழுதப்பட்ட முதலாவது நாவல் என்று சொன்னார்கள். இல்லை, தீ அதற்கு எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முதல் எழுதப்பட்டது. அப்ப தீயை எழுதிய பொழுது நான் எவ்வளவு தூரம் இந்த நனைவோட உத்தியில் எழுதப்பட்ட ஜேம் ஜாய்ஸ், மெட்டமோஃபோசிஸ், இதை போன்ற நூல்களை படித்து உழங்காமல் தவித்து விக்கி முக்கி அதை விழுங்கி ஈரடி, அதுக்கு பிறகுதான் எழுதினேன். ஆனபடியால் கோட்பாடுகளை எதிர்கொண்டு அந்த கோட்பாடுகளை நீங்கள் செமித்துக் கொண்டு ஈரணித்துக் கொண்டு தமிழ் முகத்துடன் தமிழ் உணர்வுடன், என்னென்ன உங்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் என்ன கோபிக்கக்கூடாது, உங்களுக்கு ரெண்டு முகங்கள் இருக்கு, மூன்று முகமா, ஒன்று ஆறு கோடி தமிழர் என்ற முகம், மற்றது எத்தனை கோடி திராவிடரோ தெரியவில்லை அந்த திராவிடர் முகம், மற்றது சர்வதேச அரங்கத்திலே இந்திய முகம். ஆனால் நாங்கள் விதவைகளையா ஈழத் தமிழர்கள் தமிழை விட்டுவிட்டால் முகமற்ற நாளே. எனவேதான் எங்களுடைய தமிழ் பற்றும் தமிழ் படைப்பும் தமிழிலே வேறொன்று நின்று கோட்பாடு அல்ல, ஒரு குடிமானம் குடித்தல். நான் அதை ஒரு ஜெனரலைஸ் பண்ணும் பொழுதுதான் கோட்பாடு வருகிறது. கொள்ளப்படுவதால் கோட்பாடு, ஆனால் அந்த கொள்ளப்படும் கோட்பாடு என்னால் ஜீரணிக்கப்பட்டு அது என்னதே ஆகிய பிறகு அந்த கோட்பாடு என்னதாகத்தான் இருக்கும். அதான் என்னுடைய
என்னுடைய பெயர் நாவை அருள். நான் ஐயாவுடைய சில எழுத்துக்களை படிச்சிருக்கேன். அது படிக்கிற பொழுது நான் இயல்பில் நடிக்க விரும்பவில்லை. நான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தை சார்ந்த ஒரு ஊழியர். எனக்கு எப்பொழுதுமே இந்த சமூக விஷயங்களில் கொஞ்சம் கூடுதலான அக்கறை உண்டு. அவருடைய எழுத்திலும் அவருடைய பேச்சிலும் நிறைமுறை வெளிப்பட்டிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து முற்போக்கு என்ற விஷயத்தை கையாளுகிற பொழுது அவர் அதை எதிர்த்தும் நற்போக்கு என்ற விஷயத்தை சொல்லியும் வந்திருக்கிறார். ஒரு நீண்ட விஷயம் அவர் அனைவரும் 10 நிமிடத்தில் வரலாறு நிறைய நேரத்தில் ஒரு ஈகோ விஷயம் கூட நீண்ட வரலாறாகிவிடும். இது குறித்து நான் அவரிடம் தனியாக கேட்கப்பதுதான் சரியாக இருக்கும் 10 நிமிடம். ஆனால் அதை இப்பொழுது விட்டு விடுகிறேன். அவருடைய பேச்சில் அவருடைய எழுத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்டவன் என்பதை மட்டும் பதிவு செய்து அடுத்து இங்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. பிரெஞ்சு இலக்கியத்தில் இப்பொழுது சமீபமாக வந்த ஒரு கோட்பாட்டில் இந்த மரபு ரீதியான விஷயம் ஏற்கனவே இருந்த சடங்கு இதில் ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்று தெரிந்தோ தெரியாமலோ இந்திய பாரம்பரியத்தில் மரபுக்கும் சடங்குக்கும் ஒரு நீண்ட வர்ணாசிரம ஊடுருவலும் உண்டு. அப்படி என்றால் நான் இப்பொழுதைய சமீபத்திய முகத்தை தொலைத்து பழைய முகத்தைத்தான் கை கொள்ள வேண்டுமா? அந்த மரபு ரீதியாக என்றால் நான் பழமைக்கும் ஏற்கனவே சொல்லப்பட்ட விளக்கப்பட வேண்டியவற்றுக்கும் என்னை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை நாகரத்னம் கிருஷ்ணாவிடம் வைக்க விரும்புகிறேன்.
நண்பன் நல்ல கேள்வியை கேட்டா ஐயா கூட கோட்பாடு பற்றி தனது அபிப்பிராயத்தை சொன்னார். கோட்பாடு என்பது திணிக்கப்படுவதில்லை. கோட்பாடு எப்பொழுது கோட்பாடு ஒரு கருத்து கருத்தியலுக்கு அப்படின்றத விளக்கம் சொன்ன. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அபிப்பிராயங்கள் இருக்கின்றது, கருத்து இருக்கின்றது. கருத்தியல் எப்பொழுது வருகின்றது? ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்து விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு அதனுடைய நன்மை தீமைகள் விவாதிக்கப்பட்டு அதிலிருந்து ஒரு முடிவினை அது சமூக நலம் சார்ந்ததாக இருக்கும் என்றால் அதை ஒரு கோட்பாடு அல்லது ஒரு கருத்தியல் என்று வைக்கின்றோம். அதில் முரண்படக்கூடியவர்களும் இருக்கலாம், அதற்கு இணக்கமாக போகின்றவர்களும் இருக்கலாம். ஆனா அவர் ஒரு சமீபத்து அதாவது அறிவொளி காலத்தில் பார்த்தீங்கன்னா சம்பிரதாய சடங்கெல்லாம் விலக்கிட்டு தனிமனித உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அல்லது தனிமனிதனுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அறிவொளி காலத்தில் சொன்னாங்க. ஆனால் இப்பொழுது என்ன சொல்ல வர்றாங்க, இல்ல இந்த சம்பிரதாய சடங்கு தேவைன்னு ஒரு கருத்தியல்வாதி சொல்ல வரா, ஒரு சிந்தனைவாதி சொல்கின்றார். இந்த கருத்தியலை ஏற்க வேண்டும் என்பது ஒரு நிர்பந்தம் அல்ல, அல்லது சில நீர் இப்போ அது ஒரு சட்டம் அல்ல. கோட்பாடு என்பது ஒரு சட்டம் அல்ல, ஒரு அறிவுரை, ஒரு சஜஷன். இதை ஏற்பதும் ஏற்பதும் அதை ஏற்பதும் மறுப்பதும் அல்லது அங்கீகரிப்பதும் நிராகரிப்பதும் அவரவர் தனித்தன்மையை பொறுத்து அல்லது அவரவர் விருப்பு வெறுப்பை பொறுத்து அமைகின்ற. என்னை பொறுத்தவரையில கோட்பாடு என்பது ஒரு சட்டம் அல்ல, அதுவே தீர்வு அல்ல. அதுதான் சொல்ல வர ஆரம்பத்திலே சொன்னாங்க, எதற்கும் முடிவு இல்லை. காண்ட் அது ஆரம்பத்திலே சொல்லியிருக்காரு, எந்த ஒரு விஷயத்திற்கும் முடிவு அல்ல. நீங்க கோட்பாடை விவாதத்துக்கு உட்படுத்தலாம், அந்த கோட்பாடு சரி, இந்த சம்பிரதாய சடங்குகள் நமக்கு என்ன நன்மையை பயக்கின்றன, அது தேவையா அல்லது தேவையற்றதா, அல்லது உங்களுக்கு அது தேவை என்றால் எனக்கு அது தேவையற்றதாக இருக்கலாம். எல்லா கோட்பாட்டையும் ஏற்க வேண்டும் என்ற நிர்பந்தமே அல்ல. நீங்க பாத்தீங்கன்னா பிரெஞ்சுல கூட இந்த அமைப்பையும் அதுக்கப்புறம் வந்து இந்த இருப்பியம் அமைப்பையும் அவங்க தாதாயிசம் ஸ்ட்ரக்சரலிசம் அதுக்கப்புறம் மேஜிக்கல் ரியலிசம் ரியலிசம் சர்ரியாலிசம் இதெல்லாம் எப்ப வருது? ஒவ்வொரு கருத்தையும் அகலவன் மறுக்க முனைந்த பொழுதுதான் இந்த கருத்துக்கள் எல்லாம் தோன்றுகின்றது. நாளைக்கு இதையே திரும்ப சொல்லலாம். உண்மையில் சொன்னாங்க போஸ்ட் மாடர்னிசம் கிட்டத்தட்ட மறைந்து போயிட்டு, அதுதான் உண்மை. இன்றைக்கு பாத்தீங்கன்னா மறுபடி ரோமாண்டிசம் அங்கு இந்திய பதம் கிட்டத்தட்ட நம்முடைய நாவல்களை பொறுத்த அளவுல தமிழ்ல இன்றைக்கு 1970 இல்ல என்ன அங்க மேற்கத்திய உலகில் நடந்ததோ அதுதான் இன்றைக்கு எழுதப்படுகின்றது. கிட்டத்தட்ட இப்ப மறுபடி பாத்தீங்கன்னா மேற்கத்திய உலகில் ரோமாண்டிசம் மறுபடியும் வந்திருக்கு, கற்பனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, ஃபிக்ஷன்ல இருந்து நான் ஃபிக்ஷனுக்கு மறுபடியும் போயிருக்காங்க. அப்போ இது வந்து இது எல்லாம் எந்த ஒரு அதாவது இலக்கியமே வந்து எல்லைகளுக்கு அடங்காதுதான் இலக்கியம், அதுதான் கலைஞன் என்றால எந்த ஒரு வரையறைக்குள்ள உட்படுத்தப்படக்கூடாது. அப்ப கோட்பாடு என்பது ஒரு நீங்க வந்து மறுபடியும் சொல்ல ஒரு சட்டமோ
இதுதான் என்று நியதிகளுக்கோ உட்பட்டதல்ல, உங்களை அதிலிருந்து விலகுவதற்கான அனைத்து உரிமைகளும் உங்களுக்கு உண்டு என்பதை கூறி எனக்கு என்னால் முடிந்த ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி.
நன்றி. அடுத்த மாதம் சந்திப்போம்.
ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இது எப்படி ஆஃப் பண்ணது? இது இதை எப்படி ஆஃப் பண்ணது? ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு.
அப்படிங்களா?
இது பவர் ஆஃப் பண்ணிடலாமா?
பவர் ஆஃப் பண்ணுவோம் சார்.
பிளே
பிளேயர் சார்?